இப்பொழுது யாரிடமாவது ஏதேனும் கேள்விகள் இருந்தால் அவர்கள் அதை நேரடியாக அளிக்க விரும்பினால் ஏன் அவைகளை மேலே கொடுத்து அனுப்புங்கள். சிறு பிள்ளைகள் அவைகளை கொண்டு வரட்டும். அல்லது எப்படியெல்லாம் செய்ய விரும்புகிறீர்களோ அப்படியே செய்யுங்கள். அல்லது ஒருகால் நாம் அவர்களினூடாக சென்றால் கிட்டத்தட்ட 6 கேள்விகள் அடங்கிய ஒரு பக்கத்தை நான் இங்கே வைத்திருக்கிறேன். அதன் பின்னர் இங்கே, அதன் பின்னர் அங்கே எங்களுக்கு 2 கிடைத்தது. இப்பொழுது நாம் கண்டுபிடிக்க விரும்புகிறோம், நாம் இதை செய்யும் காரணம் என்னவெனில் ஜனங்களுடைய மனதில் என்ன இருக்கின்றது, அவர்கள் எதை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை கண்டறியவே ஆகும். புரிகின்றதா? அதுதான் ஒரு நல்ல பலமுள்ள சபையை உருவாக்குகிறது. நீங்கள் பெற்றுள்ள நேரங்களில் உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில் நீங்கள் ஊமச்சி புல்களை தேடி ஒழிக்க வேண்டி இருப்பது போல நீங்கள் சீராக அசையும்படியாக ஒவ்வொரு காரியத்தையும் வழியிலிருந்து எல்லா காரியங்களையும் அகற்ற வேண்டியதாய் உள்ளது. எனவே இப்பொழுது நாம் எப்போதாவது ஒருமுறை கேள்விகளுக்கான இரவை கொண்டிருப்பதற்கான காரணம் அதனை கண்டறியவே ஆகும். இப்பொழுது ஏதாவது கேள்விகள் இருந்தால், இப்பொழுது இந்த நேரத்தில் நான் ஒரு விதமாக விரிவாக பார்க்கும்படி துவங்கியுள்ளேன். மேலும் நான் கூறினேன், இப்பொழுது நான் இப்பொழுது எவருக்காவது வேத வாக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திற்கான பதில் வேண்டுமானால் அதை கேளுங்கள் என்று வழக்கமாக சொல்வதுண்டு. சகோதரனே, உங்களுக்கு நன்றி. மேலும் நான் ஒரு வேத வாக்கியத்துடன் சம்பந்தப்பட்ட எந்த காரியத்திற்கும் பதிலளிப்பேன் என்று கூறினேன். பாருங்கள், அதற்கு நாங்கள் பதிலளிப்போம். ஆனால் இன்றிரவு நான் கூறினேன், உங்களுக்கு தெரியுமா, அதன் பின்னர் அவர்கள் வந்து அவர்கள் சகோதரன் பில் என்று கூறி இன்னார் மற்றும் இன்னார் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை செய்திருப்பாரானால் அது கிறிஸ்தவமா இருக்கும் என்று நீ நினைக்கிறீரா என்ற ஒரு கேள்வியை கேட்டனர். பாருங்கள், அது யாரோ ஒருவர் மீது அந்த விதமாக அழுத்துதல். ஆனால் நான் இந்த இரவு அவர்கள் அதை வைத்திருக்கட்டும் என்றேன். பாருங்கள், அது சரி. ஆகையால் ஏதேனும் அந்த விதமாக அழுத்தப்பட்டுள்ளதா என்பதை நம்மால் கண்டறிய முடியும். ஓ, நான் இன்றிரவு உண்மையாகவே நலமாக உணர்கிறேன். வெளியே அந்த வெப்பமான சூரிய வெளிச்சத்தில் மதியம் முழுவதும் நான் புல்வெட்டினபடியால் நான் உண்மையாகவே நலமாக இருப்பதை உணர்கிறேன். இப்பொழுது கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஒரு கூட்டம் ஏற்பாடாகிறது என்பதை மறந்துவிடாதீர்கள். சிக்காகோவில் உள்ள அரங்கத்தில் ஆகஸ்ட் 23 முதல் செப்டம்பர் 5 வரை அங்கே கத்தருக்குள் மகத்தான நேரத்தை எதிர்பாருங்கள். அது இப்பொழுது எல்லா இடங்களிலும் விளம்பரப்படுத்தப்பட்டாயிற்று. மேலும் எல்லா செய்தித்தாள்களும் அதை வெளியிடுகின்றன. நாம் ஒரு மகத்தான நேரத்தை எதிர்பார்க்கின்றோம். இப்பொழுது நான் இங்கே ஒரு பக்கத்தில் 1, 2, 3, 4, 5, 6 பெற்றுள்ளேன் என்று நான் நினைக்கிறேன். மேலும் ஆதியாகம புத்தகத்தில் உள்ள இது எல்லா வகையிலும் ஒரே காரியத்துடன் தொடர்புடையது. இப்பொழுது முதலாவதாக ஆதியாகமம் 1:26 முதல் 28 அங்கே அந்த நபர் அது என்னவா இருக்கும் என்று அவர்கள் கேட்டனர். இது என்ன கேள்வி? நான் பொருட்படுத்துவதோ கேள்வியை கேட்டனர். என்னை மன்னிக்கவும், அதை முதலாவதாக நாம் படிக்க விரும்புகிறோம். இப்பொழுது அவர்கள் அதை இங்கே எழுதி வைத்துள்ளனர். நீங்கள் அதை சரியாக கவனிக்க விரும்பினால் அது சரி. அது தேவன் மனுஷரை சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று கூறியுள்ளது. புரிகிறதா? அதன் பின்னர் அவர் அடுத்ததை ஆதியாகமத்தில் குறிப்பிட்டுள்ளார். இல்லை, அவரோ அல்லது அவளோ ஒருவர் ஆதியாகமம் 2:7 குறிப்பிட்டுள்ளார். அவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். அது வேறொரு இடத்தில் உள்ளது. நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக இங்கே நாம் அவைகளை ஒன்று சேர்த்து நான் அவைகளை முழுவதுமாக வாசிப்பேன். இப்பொழுது முதலாவது இதனுடைய முதலாம் பாகமானது இப்பொழுது கூறப்பட்டுள்ளது. தேவன் மனுஷனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். இப்பொழுது இதுதான் முதல் குறிப்பு என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஆதியாகமம் 2:7 அவர் உருவாக்கினார் என்று கூறுகிறது. கீழே கோடிடப்பட்டுள்ளது. ஆனால் முதலாவதாக அவர் சிருஷ்டித்தார், அவர் அப்பொழுதே எழுதி வைத்து அவர் அதை கோடிட்டுள்ளார். அவர் உருவாக்கினார், கீழே கோடிடப்பட்டுள்ளது. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி அவன் நாசியிலே ஊதினார் போன்றவை. இப்பொழுது வித்தியாசம் என்ன? அல்லது மேலே உள்ள வேத வாக்கியங்களின் இணைப்பு எங்கே உள்ளது? இப்பொழுது நீங்கள் அதை குறித்துக் கொண்டீர்களானால் ஆதியாகமம் 1:26 முதல் 28 மற்றும் ஆதியாகமம் 2:7 இப்பொழுது இது மிகவும் கவனமாக கையாளக்கூடிய ஒரு காரியமாய் உள்ளது. மற்றும் நான் இல்லை, அதை குறித்த என்னுடைய சொந்த கருத்தினை நான் உடையவனாயிருக்கிறேன். எனவே நான் அதை உணர்கின்ற விதமாகவே நான் அதை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்கள் வேறு விதமாக கருதி கொண்டாலும் பாருங்கள், பரவாயில்லை. அங்கே அந்த கேள்விகளுக்கு அருமையான பதில்களை அளித்த சகோதரன் நெவிலை நான் பாராட்ட விரும்புகிறேன். இப்பொழுது அவைகள் அருமையாயிருக்கின்றன. இப்பொழுது இதில் ஆதியாகமம் 1:26 தேவன் மனிதனை தம்முடைய சாயலாக உண்டாக்கினார். நீங்கள் கவனிப்பீர்களானால் நீங்கள் அதை வாசிக்கும்படியாக நாம் அதை எடுத்துக் கொள்வோம். மற்றும் 26, நீங்கள் எங்களோடு சேர்ந்து படிக்க விரும்பினால் நீங்கள் அதை செய்வதற்காக உங்களுக்காக நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம். நான் வாசிப்பதை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷரை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். இப்பொழுது அதன் பேரில் உலகம் முழுவதிலும் அநேக முறைகள் விவாதிக்கப்பட்டதையும் அதை குறித்து விவாதங்கள் வருவதையும் நான் கேட்டிருக்கிறேன். இப்பொழுது ஆதியாகமம் 2:7 அவர் இங்கே என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். அது சரி, அது இங்கே உள்ளது. மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்பொழுது எந்த விதமான அமைப்பை அந்த கேள்வியாளர் கேட்க விரும்புகிறார்? இந்த ஆதியாகமம் 1:26 ஆதியாகமம் 2:7 எந்த விதமான தொடர்பு இணைப்பை கொண்டுள்ளது? தேவன் 2 மனிதர்களை சிருஷ்டித்தார். ஏது அந்த மனிதனாய் இருந்தது? ஏது என்ன தொடர்பை அது கொண்டுள்ளது? எப்படி அது வேத வாக்கியத்துடன் இணைகிறது? பாருங்கள், இப்பொழுது ஆதியாகமம் 1:26 நீங்கள் இப்பொழுது கூர்ந்து கவனிப்பீர்களானால், முதலாம் பாகத்தை நாம் முதலாவதாக எடுத்துக் கொள்வோம். தேவன் நாம் உண்டாக்குவோம் என்றார். இப்பொழுது நாம் உண்டாக்குவோம், நாம் என்பது நாம் மனிதனை நம்முடைய சொந்த சாயலாக உருவாக்குவோமாக. நம்முடைய நிச்சயமாகவே அவர் யாரிடமோ பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் அறிகிறோம். அவர் வேறொரு நிலைவேருடைய ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் நாம் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் மிருக ஜீவன்களையும் ஆளக்கடவர்கள். நீங்கள் கவனிப்பீர்களானால், சிருஷ்டிப்பில் உண்மையிலேயே முதலாவதாக சிருஷ்டிக்கப்பட்டது வெளிச்சமாயிருந்தது. நீங்கள் சிருஷ்டிப்பினூடாக தொடர்ந்து வருவீர்களானால், கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்டது என்ன? ஒரு மனிதன். மனிதனுக்கு பிறகு ஸ்திரீயானவள் உருவாக்கப்பட்டார். அது சரி. முதலாவது கடைசியாக சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய சிருஷ்டிப்பு மனித இனமாகும். ஆனால் தேவன் தம்முடைய முதல் மனிதனை உருவாக்கின போது நீங்கள் கவனித்திருப்பீர்களானால், அவர் அவனை தமது ரூபத்தின்படியே உண்டாக்கினார். அவன் தேவ சாயலின்படி உண்டாக்கப்பட்டான். தேவன் என்றால் என்ன? இப்பொழுது தேவன் என்றால் என்ன என்று நாம் கண்டறிய முடியும் என்றால், அவர் உண்டாக்கிய மனிதன் எப்படிப்பட்டவன் என்பதையும் நம்மால் கண்டறிய முடியும். இப்பொழுது பரிசுத்த யோவான் 4:16 நீங்கள் அதை வாசியுங்கள். இயேசு அந்த ஸ்திரீயுடன் பேசிக் கொண்டிருந்தார். அந்த பகுதிக்கு நீங்கள் திருப்ப விரும்புகிறீர்களானால் நலமாயிருக்கும். எனக்கு போதுமான நேரம் இல்லை, நான் அவைகளை எழுதி வைக்கவில்லை. ஞாபகத்தின் மூலம் இதை எடுக்க வேண்டியதாயிற்று. சீக்கிரமாய் நான் கண்டுபிடிப்பேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் அவைகளை பாருங்கள். இப்பொழுது 4:14-14 பற்றி நாம் துவங்குவோம். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது, நித்திய காலமாய் ஊறுகிற நீரூற்றுகளாயிருக்கும். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஐயா, நான் இங்கே மொண்டு கொள்ள வராமல் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றாள். இயேசு, நீ போய் உன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, நீங்கள் இங்கு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றால், என்ன கண்டறிய வேண்டும் என்று கண்டறியும்படிக்கு நாம் இப்பொழுது சற்று மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். ஒருவேளை போகாமலே நான் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இங்கு கீழே என்னால் கண்டறிய முடியலாம். என்ன கூறுவது? 23:24 சரி, நீங்கள் அதுதான் இது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்ளுகிறோம். ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. அது உண்மை. பாருங்கள், காலம் வரும், காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள், யூதர் அல்லது புறஜாதியார், பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தம்மை தொழுது கொள்கிறவர்கள், தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். இப்பொழுது எனக்கு தேவையான அடுத்த வசனம், தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்பொழுது தேவன் மனிதனை தமது சாயலின்படியேயும் தமது ரூபத்தின்படியேயும் சிருஷ்டித்திருப்பாரானால், எப்படிப்பட்ட ஒரு மனிதனை அவர் சிருஷ்டித்திருக்க வேண்டும்? ஒரு ஆவி மனிதனையே. இப்பொழுது நீங்கள் கவனிப்பீர்களானால், அவர் எல்லா சிருஷ்டிப்பையும் செய்து முடித்த பின்பு ஒரு ஆவி மனிதனை சிருஷ்டித்தார். இப்பொழுது இதை கூர்ந்து வாசிப்பீர்களானால், இந்த கேள்வியை கேட்டவருக்கு இதை கண்டறியலாம். தேவன் மனிதனுக்கு மிருக ஜீவன்கள் மற்றும் சமுத்திரத்து மச்சங்கள் எல்லாவற்றையும் ஆளும் அதிகாரத்தை அளித்தார். ஆனால் அங்கே தம்முடைய சிருஷ்டிப்பில் மிருக ஜீவன்களையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் வழிநடத்த மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படி சிருஷ்டித்தார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் விசுவாசியை வழிநடத்துகிறது போல புரிகிறதா? அவர் வேறு விதமாக கூறுவோமானால், முதலாம் மனிதனாகிய ஆதாம் தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே கடைசி சிருஷ்டிப்பாக இருந்தான். முதலாம் சிருஷ்டிப்பு தேவன் தாமே ஆவார். பிறகு தேவனிலிருந்து தேவனுடைய குமாரனாகிய லோகாஸ் வெளியே வந்தார். அது தேவனுடைய குமாரனாயிருந்தது. அதன் பின்னர் லோகாஸிலிருந்து வெளியே வந்தது வார்த்தையாயிருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசமணினார். லோகாஸில் இருந்து மனிதன் வெளியே வந்தான். ஓ, உங்களால் என்னோடு ஒரு சிறு பயணம் மேற்கொள்ள முடியுமானால், நான் இப்பொழுது என்னுடைய சிந்தையில் ஒரு அழகான காட்சியை வைத்துள்ளேன். நான் இதற்கு முன்பே இதன் பேரில் பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் நிச்சயமாகவே இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு இதை கொண்டு செல்கிறேன். இப்பொழுது நாம் ஒரு சிறு பயணம் மேற்கொண்டு சற்று நேரம் பின்னோக்கி செல்வோமாக. இப்பொழுது எவ்வளவு வெப்பமா இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். நாம் பேசி சிந்திக்க போகும் காரியத்திற்கு இப்பொழுது நம் மனதை செலுத்துவோமாக. சந்திரனோ ஒரு நட்சத்திரமோ அல்லது உலகத்தில் எந்த காரியமும் இல்லாதிருந்த கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு நாம் பின்னோக்கி செல்வோமாக. இப்பொழுது இங்கே ஒன்றுமே இல்லாதிருந்த ஒரு காலம் இருந்தது. அது முழுவதும் என்றென்றும் நித்தியமானதாக இருந்தது. தேவன் தாமே எல்லா முடிவில்லாமையும் நித்தியவுமாய் இருந்தார். அவர் அங்கு ஆதியிலே இருந்தார். இப்பொழுது இங்கே இந்த திரையின் முன்பாகத்திற்கு சென்று அங்கு நடக்கும் இந்த காரியங்களை காண்போமாக. இப்பொழுது பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. சரீரபூர்வமாக தேவனை எந்த மனிதனாலும் காண முடியாது. ஏனெனில் சரீர வடிவில் தேவன் இல்லை, தேவன் ஆவியாயிருக்கிறார். புரிகிறதா? சரி, பிதாவை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. ஆனால் பிதாவின் ஒரே பேரான குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். முதலாவது யோவான், பாருங்கள். இப்பொழுது கவனியுங்கள், அங்கு வெற்றிடத்தை தவிர வேறொன்றுமே இல்லை. அங்கு வெளிச்சம் இருக்கவில்லை, இருள் இருக்கவில்லை, அங்கு ஒன்றுமே இருக்கவில்லை, ஒரு காரியமும் இல்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் அதிலே மகத்தான இயற்கைக்கு மேம்பட்டவரான யெகோவா தேவன் எல்லா வெற்றிடத்தையும் எல்லா வெட்ட வெளிகளையும் எல்லா நேரங்களையும் மூடிக்கொண்டிருந்தார். அவர் எந்தெந்தைக்கும் உள்ளவர்களில் இருந்து எந்தென்றைக்கும் உள்ளவராயிருக்கிறார். அவரே சிருஷ்டிப்பின் துவக்கமாயிருக்கிறார். அதுதான் தேவன். ஒன்றையும் காண முடியாதிருந்தது, ஒன்றையும் கேட்க முடியாதிருந்தது, ஒரு அணுவும் காற்றிலே அசைய முடியாதிருந்தது. எதுவுமே இல்லை, காற்றே இல்லாதிருந்தது, ஒன்றுமே இல்லாதிருந்தது. ஆனாலும் அதே சமயத்தில் தேவன் அங்கு இருந்தார். அது தேவனாயிருந்தது. இப்பொழுது நாம் சில நிமிடங்களுக்கு கவனிப்போம். அதற்கு பிறகு எந்த ஒரு மனிதனும் அதை கண்டதில்லை. இப்பொழுது அதுதான் பிதா, அதுதான் தேவன் பிதா. இப்பொழுது கவனியுங்கள், அதற்கு பிறகு ஒரு சிறிய பரிசுத்தமான ஒளி, ஒரு வட்ட வடிவத்தில் அல்லது வேறேதோ ஒன்று உருவாகுவதை நான் காண ஆரம்பிக்கின்றேன். ஆவிக்குரிய கண்களால் மாத்திரமே உங்களால் அதை காண முடியும். ஆனால் இப்பொழுது பாருங்கள், இப்பொழுது முழு சபையாக இதை நாம் பார்க்கிறோம். நாம் மகத்தான ஒரு பெரிய கைப்பிடி கம்பியுள்ள படியட்டின் மீதில் நின்று கொண்டு தேவன் என்ன செய்கிறார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கேள்வியை நாம் சரியாக அணுகி எப்படி அவர் இதற்குள் அதை கொண்டு வருகிறார் என்பதை நீங்கள் காண்பீர்கள். இப்பொழுது தேவனை ஒருவரும் கண்டதில்லை. இப்பொழுது அடுத்த காரியமாக நாம் காண துவங்குவதோ இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் நோக்கி பார்த்து அங்கே ஒரு சிறிய வெள்ளை ஒளியானது உருவாகின்றதை நாம் காண்கிறோம். அது என்ன? வேத வாசகர்களால் அது லோகாஸ் அல்லது அந்த அபிஷேகிக்கப்பட்ட அல்லது அந்த அபிஷேகம் என்று அழைக்கப்பட்டது அல்லது நான் கூற விழைவது மானிடர்கள் அது என்னவாய் இருந்தது என்பதை குறித்த ஒரு எண்ணத்தை கொள்ள அது ஏதுவாயிருக்கும்படி தேவனுடைய பாகமானது ஏதோ ஒன்றாக உருவாக துவங்கியது. ஒரு சிறிய குறைவான ஒரு சிறிய வெளிச்சமாய் அசைந்து கொண்டிருந்தது. அதுதான் தேவனுடைய வார்த்தையாகும். இப்பொழுது ஒரு அணுவும் கூட இல்லாதிருந்த அல்லது ஒரு அணுவை உருவாக்க காற்றும் கூட இல்லாதிருந்த போது தேவன் தாமே இந்த குமாரனை பெற்றெடுத்தார். அதுதான் பாருங்கள், இயேசு பிதாவே உலகம் உண்டாகிறதற்கு முன்னே நாம் பெற்றிருந்த மகிமையினாலே என்னை மகிமைப்படுத்தும் என்றார். பாருங்கள், தொலைதூரமான காலத்தில். இப்பொழுது பரிசுத்த யோவான் ஒன்றில் அவர் ஆதியிலே வார்த்தை இருந்தது என்று கூறினார். முதலில் அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தேவன் தம்மைத்தாமே மானிட வர்க்கத்திற்கு வெளியாக்கி காண்பிக்க ஆரம்பித்தார். அவர் அதை எப்படி செய்தார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது அங்கே அப்பொழுது இந்த சிறிய வட்டவடிவு வருகிறது. இப்பொழுது இன்னுமாய் எதையும் நாம் காண முடியவில்லை. ஆனால் இயற்கைக்கு மேம்பட்ட கண்களால் ஒரு வட்ட வடிவம் அங்கு நிற்பதை நாம் காண்கிறோம். இப்பொழுது அதுதான் தேவனுடைய குமாரன், அந்த லோகாஸ். எல்லாம் நித்தியமாய் இருக்கையில் பிதாவினுடைய வாசல் கதவிற்கு முன்னால் அவர் ஒரு சிறிய குழந்தையை போன்று விளையாடி கொண்டிருப்பதை இப்பொழுது என்னால் காண முடிகின்றது. பார்த்தீர்களா? மேலும் இப்பொழுது பிறகு அவருடைய கற்பனை காட்சி அமைப்பில் காரியங்கள் எப்படி இருக்கப் போகின்றது என்பதை அவர் நினைக்க ஆரம்பிக்கின்றார். வெளிச்சம் உண்டாக்கடவது என்று அவர் கூறுவதை என்னால் கேட்க முடிகிறது. அவர் செய்தபோது ஒரு அணு வெடித்து சூரியன் தோன்றினது. அது நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக சுழன்று உருங்காக்கற்களை உருவாக்கி எரிந்து இன்றைக்கு இருப்பது போல உருவாகிறது. இன்னுமா எரிந்து கொண்டு அணுக்களை உடைத்துக் கொண்டிருக்கின்றது. ஒரு அணுகுண்டு வெடிக்க ஆரம்பித்தால் இந்த அணுவின் வரிசையானது இதை, இந்த பூமியானது சூரியனை போலவே அங்கே வெடித்துக் கொண்டும் சிதறிக் கொண்டும் இருக்கும். நீங்கள் வேறொரு நிலப்பகுதியில் நின்று கொண்டு இதை பார்ப்பீர்களானால் இன்னொரு சூரியனை போன்றே இது தோன்றும். அணுக்கள் இந்த பூமியை எரித்துக் கொண்டிருக்கும் போது இந்த வரிசையானது தொடர்ந்து இப்படியும் அப்படியுமாக திரும்பி சுழல ஆரம்பிக்கும். இந்த நெருப்பானது சூரியனில் இருந்து கோடிக்கணக்கான வெப்பமான அளவு அனல் கொண்டு வெளியேற்றி அதன் தீப்பிழம்புகள் பல லட்சக்கணக்கான மைல்கள் உயர எழும்பும். இப்பொழுது இதை இப்பொழுது கவனியுங்கள், அழகானது. இப்பொழுது அவர் சூரியனை உண்டாக்கினார். அதன் பின்னர் முதலாவது காரியம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெரிய உருங்காக்கல் அதிலிருந்து விழுந்து இந்த பூமியை போன்ற எடையை கொண்டதாய், கிட்டத்தட்ட இதை போன்ற எடை கொண்டதாய் என்று சத்தமிட்டு விழுந்தது. அப்பொழுது இங்கே இப்பொழுது உள்ள இந்த லோகாஸ், தேவனுடைய குமாரன், அதை பார்த்துக் கொண்டிருந்தார். அதை ஒரு நூற்றுக்கணக்கான லட்ச ஆண்டுகளாக விழ விட்டுவிட்டு பிறகு அவர் அதை நிறுத்துகிறார். பிறகு வேறொன்று பறந்து விழுகிறது. அதை அவர் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு பறந்து விழ விட்டுவிட்டு பிறகு அதை நிறுத்துகிறார். இப்பொழுது நாம் நின்று கொண்டு அது தோன்றி இருப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது அவர் தமது சிந்தையில் எதையோ கொண்டுள்ளார். ஆகையால் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? அவர் தமது முதல் வேதாகமத்தை எழுதி கொண்டிருந்தார். மனிதன் பார்த்ததிலேயே முதலாவது வேதாகமும் நட்சத்திரங்களும் ராசி மண்டலங்களும் ஆகும். அது ஒரு பரிபூர்ண வெறுமன. அது இங்கே இந்த வேதத்துடன் சரியாக பொருந்துகிறது. அது ராசி மண்டலத்தின் முதலாம் அடையாளமான கன்னி ராசியில் துவங்குகிறது. அது சரியா? கடைசி ராசி என்ன? லியோ என்கிற சிம்ம ராசி. அதுதான் இயேசுவினுடைய முதலாம் வருகை. அவர் ஒரு கன்னியின் மூலமாக வந்தார். இரண்டாம் முறையாக அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமாக வருகின்றார். புரிகிறதா? எல்லாவற்றையும் வெளிக்கொணர்கிறது. புற்றுநோயின் காலம் மற்றும் தொடர்ச்சியாகவே இப்பொழுது அவர் எல்லாவற்றையும் வானத்திலே அமைத்து வைத்து விட்டார். இந்த வால் நட்சத்திரங்களும் பூமியின் பாகங்களும் அல்லது சூரியன் எல்லாம் இங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது விஞ்ஞானமானது விழுகின்ற அந்த கனைகளை பார்க்க செல்கிறது என்றால் அது தேவனை பொய்யராக செய்யவில்லை. அதற்கு மாறாக அதை எனக்கு நிரூபிக்கின்றது. பாருங்கள், அது அதை இன்னும் அதிக தத்ரூபமாக்குகின்றது. இப்பொழுது கவனியுங்கள், இந்த தொங்கிக் கொண்டிருக்கின்ற கனைகள் எல்லாம் அந்த வெப்பமான சூரியனுக்கு சற்று தூரமாக காற்றில் இருக்கின்றன. நிச்சயமாகவே அவை எல்லாம் ஒன்றாக சேகரித்துள்ளது. முதலாவதாக என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? அது ஒரு மிதக்கும் பெரிய பனிக்கட்டி பாறையாக ஆகின்றது. இப்பொழுது இவ்விதமாகத்தான் இப்பூமி தோன்றினது. ஒரு பெரிய பழைய அரைகுறையாக எரிந்த ஒரு நிலக்கரி தணல் அங்கிருந்து பறந்து விழுந்தது. பூமியின் கீழே இருப்பது இப்பொழுது ஒரு சுழல்கின்ற எரிகின்ற எரிமலையை தவிர வேறொன்றுமில்லை. முழுவதுமாக வெடிப்புகள் எல்லா இடங்களில் இருந்தும் எரிமலையாக வருகின்றன. நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது எப்படி ஒரு ஆப்பிள் படத்தின் மேல் தோல் உள்ளதோ அதை போன்று அதன் மேலுள்ள ஒரு கடினமான பாகம் போன்று சுற்றி அமைந்துள்ளது என்று விஞ்ஞானம் கூறியிருக்கிறது. இப்பொழுது 25,000 மைல்கள் சுற்றி இருக்கிறது. அது அநேகமாக ஏறக்குறைய 8,000 மைல்கள் அளவுக்கு கனம் பொருந்தினதாக இருக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள், அங்கே அது ஒரு எரிகின்ற எரிமலையாய் உள்ளது. பூமியின் மூன்றில் இரண்டு பாகம், இரண்டு பாகத்திற்கும் அதிகமாக தண்ணீர் உள்ளது. அதில் மூன்றில் ஒரு பகுதி ஏறக்குறைய மூன்றில் ஒரு பகுதி நிலமாக உள்ளது. இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பூமியை சுற்றி அமைந்துள்ள கடினமான பாகத்தை பாருங்கள். அது முழுவதுமாக உள்ளில் ஆபத்தான வெடிபொருட்கள், எரிவாயு, பெட்ரோல், எண்ணெய் அனைத்தும் போன்றவைகளால் நிறைந்துள்ளன. அது சரியா? மேலும் அதில் மூன்றில் இரண்டு பாகம் அதற்கும் மேல் தண்ணீரால் சூழப்பட்டுள்ளது. தண்ணீரின் சூத்திரம் என்ன? இரண்டு பாகம் பிராணவாயுவும் ஒரு பாகம் நீரக வாயுவும் கொண்டது. வெடிக்கும் தன்மை வாய்ந்தவைகள். ஒவ்வொரு அறையிலும் உஷ்ணத்தில் இருந்து குளுமையாக்க தேவையான மின்சாரம் உள்ளது. மேலும் அது ஒரு அறையை வெடிக்க செய்யும் அளவிற்கு போதுமான மின்சாரத்தை உண்டாக்கும். நீங்கள் ஒரு சிறிய குடிப்பந்தாட்ட பந்திலே தேவையான அளவு அணுக்களை நிறைத்து நியூயார்க் பட்டணத்தை வெடிக்க செய்து பூமியின் முகப்பிற்கு வெளியே தள்ளிவிடலாம். ஆகவே மனிதன் நரகத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு தன் மார்பில் தட்டிக் கொண்டும் தேவனுடைய வார்த்தையை எதிர்த்துக் கொண்டும் நரகம் என்கிற இடம் இல்லவே இல்லை என்று கூறுகிறான். அதை குறித்து சிறிது என்னிடம் உள்ளது, அதை நாம் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அது அடங்கிய பெரிய பானையில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே இருக்கையில் நீங்கள் சரியாக அதன் மேலேயே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு அடியிலேயே நரகம் உள்ளது. ஆகவே இப்பொழுது கவனியுங்கள், ஆனால் இப்பொழுது அது முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட பொழுது இயேசு இப்பொழுது அந்த சிறிய வட்டவடிவை கவனியுங்கள், அது பூமியை நோக்கி அசைந்து சென்று அதன் மேல் ஏறி சூரியனுக்கு அருகாமையிலே செல்ல துவங்குவதை இப்பொழுது என்னால் காண முடிகிறது. அது ஒரு பெரிய பனிக்கட்டி பந்தே அல்லாமல் வேறொன்றுமல்ல. ஆகவே அது உருக ஆரம்பித்த போது அப்பொழுது மெதுவாக நகரும் பெரிய பனிக்கட்டிகள் வடக்கு பிரதேசங்களின் வழியாக வெட்டிக் கொண்டு கீழே வந்தன. அவ்வாறு அவை வந்தபோது கான்சாஸ், டெக்சாஸ் போன்றவற்றையும் இன்னும் அங்கிருந்த மற்ற பிரதேசங்களையும் வெட்டி அமைத்து பிறகு நேராக மெக்சிகோ வளைகுடாவிற்குள் சென்றடைந்தது. ஆகவே முதலாவது காரியம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? முழுவதுமே தண்ணீரினால் மூடப்பட்டிருந்தது. பின்னர் இப்பொழுது நாம் ஆதியாகமம் 1 வருகிறோம். நாம் இப்பொழுது வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து நாம் நம்முடைய காட்சியை காணலாம். ஆதியாகமம் 1, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அது சரிதானே. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது அவர் ஜலத்தை வேர் பிரித்து மலைகளையும் நிலங்களையும் வெளிக்கொணர்ந்து உலரவிட்டார். தாவர வகைகள் மற்றும் எல்லாவற்றையும் அவர் உண்டாக்கினார். அவர் சந்திரனை உண்டாக்கினார். சமுத்திரம் கடக்காதவாறு அதற்கு எல்லைகளை அமைத்தார். அவர் எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து உண்டாக்கி மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கினார். எல்லா ஜீவராசிகளையும், பறவைகளையும், பூச்சிகளையும், குரங்குகளையும், மற்ற எல்லாவற்றையும் உண்டாக்கி அதை இங்கே பூமியின் மேல் வைத்தார். அதற்கு பிறகு இந்த கேள்வியை இப்பொழுது கேட்கிறார். நாம் தாமே யார்? பிதா மற்றும் குமாரன். நமது ரூபத்தின்படியே மனிதனை உண்டாக்குவோமாக. இப்பொழுது மனிதனானவன் அந்த சிறிய பரிசுத்த ஒளியை போன்றோ அல்லது வேற ஏதாவது ஒன்றை போலவோ உருவாக்கப்பட்டிருந்தானால் அது காணப்படக்கூடாதாகும். அது ஒரு ஆவிக்குரிய நிலைவேருடைய ஒன்று. ஆகவே அவர் தம்மைத்தாமே சிறிது மேலாக ஒரு திருத்துவமாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக ஆக்கிக்கொண்டு வெளிப்பட்டார் அல்லது வெளிப்படுத்தினார். நாம் தாமே மனிதனை உண்டாக்குவோமாக என்று இப்பொழுது தேவன் இங்கே தம்மைத்தாமே வெளிப்படுத்தினார். அது அவருடைய குமாரனாய் இருந்தது. மனிதனை நமது சாயலாக உண்டாக்குவோமாக. அது அவருடைய சந்ததியாய் இருந்தது. அவன் இயற்கைக்கு மேம்பட்ட ஒருவனாயிருந்தான். அவன் ஜீவராசிகளையும் பிராணிகளையும் இன்னும் மற்றவைகளையும் ஆழக்கடவன். இப்பொழுது ஒரு மனிதனை வழிநடத்தினான். பிராணிகளையும் மற்ற எல்லாவற்றையும் வழிநடத்தினான். பரிசுத்த ஆவி ஒரு உண்மையான, இன்றைக்கு உண்மையான விசுவாசியை வழிநடத்துகிறது போலவே தேவனுடைய சத்தம் அங்கே மனிதனின் சத்தம் சரியாக கூறினால் அங்கே பேசி பிராணிகளை இந்த வழியாக அழைக்கிறது, ஆடுகளை இந்த புல்வெளிக்கு அழைக்கிறது, மீன்களை இந்த தண்ணீருக்கு அழைக்கிறது. பாருங்கள், அவன் அதிகாரத்தை உடையவனாய் இருந்தான். எல்லாம் அவனுக்கு கீழ்ப்படிந்தன. இப்பொழுது ஆனால் அப்பொழுது நிலத்தை பண்படுத்துவதற்கோ அங்கே மனிதன் இல்லை. ஆதியாகமம் 2, நிலத்தை பண்படுத்த எந்த மனிதனும் இல்லை, அதன் பின்னர் அவர் மனுஷனை. ஆதியாகமம் 2:7, பூமியின் மண்ணினாலே உருவாக்கினார். இப்பொழுது அவர் தொடர்ந்து அவர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி இந்த இயற்கைக்கு மேம்பட்ட ஆவியை அவனுக்குள் வைத்தார். இப்பொழுது அவன் அங்கே படுத்து கிடந்தான். அதை குறித்த அநேக காட்சிகளை என்னால் கூற முடியும். ஆதாம் நிற்பதை என்னால் காண முடிகிறது. அதை நாம் இந்த விதமாக எடுத்துக் கொள்வோம். ஒரு மரம் போல் அவன் நிற்பதாக பார்ப்போம். தேவன் அவனை உண்டாக்கினார். அவன் அப்படியே மரித்த நிலையில் கிடந்தான். அவனுடைய பாதங்கள் நிலத்தில் வேரொட்டி கொண்டிருப்பது போல இருந்தது. பிறகு தேவன் உண்டாக்கடவது என்றார். இல்லை, ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். பிறகு அவன் குதித்தெழுந்து சுயநினைவை அடைந்தான். அவர் ஒரு ஜீவ சுவாசத்தை அவனுக்குள் ஊதினார். அவன் ஜீவாத்மாவானான். இப்பொழுது அவன் அசைய துவங்கி அசைகிறான். ஆகையால் பிறகு தேவன் அவனிலிருந்து ஒரு விலா எலும்பை எடுத்து ஒரு ஸ்திரீயை உண்டாக்கினார். இப்பொழுது அவர் ஸ்திரீக்கான ஆவியை எங்கிருந்து எடுத்தார்? புரிகிறதா? அவர் தாமே. ஆதியாகமம் 1:26 அவர் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. நம்முடைய சொந்த சாயலின்படியே அவர் ஆணும் மனிதன் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அவர் பலமிகுந்த ஆவியை மனிதனுக்கு உண்டாக்கினார். அவர் மிருதுவும் இளைய புலன்களுக்கு இனியதான பெண்மையின் ஆவியை பெண்ணிற்கு உண்டாக்கினார். ஆகையால் ஒரு ஸ்திரீ ஒரு மனிதனை போன்று நடப்பதை நீங்கள் காணும் போது அவள் ஆதியில் இருந்த தன் ஸ்தானத்தை விட்டு இடம் மாறிவிட்டாள். நீங்கள் பாருங்கள், புரிகிறதா? சரி, அவள் கருதப்பட ஸ்திரீ தன் மதுரமுள்ள பெண்மைக்குரிய இடத்தை இழந்து போயிருப்பது வெட்கத்துக்குரியது என்று நான் எண்ணுகிறேன். அது ஒரு அவமானம். அது அவ்வாறே உள்ளது என்றே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதை கூறப்போகிறேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது இங்கிருக்கும் ஸ்திரீகளாகிய உங்களை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆனால் உண்மையில் அது உங்களை புண்படுத்துமானால் அது அவ்விதமே செய்கிறது. ஆனால் பாருங்கள், நான் உங்களை ஒன்று கேட்கட்டும். ஒரு மனிதன் பெண்களிடம் பேசச் சென்றார், அவர்கள் முகம் சிவந்து நாணம் கொள்ளும் அளவிற்கு அவர்கள் அவ்வளவு பெண்மைத்தன்மை வாய்ந்தவர்களாக இருந்திருந்தார்கள். எப்படியாயினும் நாணம் கொள்வதென்றால் என்ன? சில ஸ்திரீகள் நாணம் கொண்டாலும் கூட அது எனக்கு தெரியாமல் போகும் அளவிற்கு அநேக காலமாக அதை நான் பார்க்கவே இல்லை. அந்த மதிப்பிற்குரிய காரியத்தை, அந்த அருமையான பெண்மைக்குரிய ஆவியை இன்னுமாய் அவர்கள் உடையவர்களா இல்லை. அவர்கள் வெறுமன அவர்களால் முடிந்த அளவு அவர்கள் ஒரு மனிதனை போல உடையணிந்து கொண்டு, ஒரு மனிதனை போன்று முடியை வெட்டிக் கொண்டு, ஒரு மனிதனை போல புகைப்பிடித்து, ஒரு மனிதனை போல குடித்து, மனிதனை போல சாபமிட்டு, ஒரு மனிதனை போல வாக்களித்து, ஒரு மனிதனை போல வேலை செய்து மிகவும் கடினமாகி வலுவாகி விட்டார்கள். ஓ என்ன, அது நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை காட்டுகிறது. அது முற்றிலும் சரியே. அந்த சிறிய பெண்மணியை போன்று நீங்கள் அவளை அதிகமாக காண்கிறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரீயை கண்டறிவது ஒரு கடினமான காரியமாக இருக்கிறது. அது சரிதானே? ஆம், அது உண்மையாகும். ஆகையால் ஒரு ஸ்திரீ எழுந்து ஒரு மனிதனைப் போல வலுவுள்ளதாகவும் பெரியவளாகவும் இருக்கும்படி எண்ணப்படவில்லை. ஏனென்றால் அவள் மதுரமுள்ள தன்மை கொண்டவள். தேவன் அவ்வாறே அவளை உண்டாக்கினார். வேத வாக்கியங்களின் மூலமாக அதை என்னால் நிரூபிக்க முடியும். ஆமையா, அது சரி. மேலும், ஆனால் நிச்சயமாகவே நாம் இந்த கேள்வியை விட்டு அப்புறம் செல்கிறோம். ஆனால் இந்த கேள்வியிலிருந்து அநேக காரியங்களை எடுக்க நான் விரும்பவில்லை. ஆனால் பாருங்கள், அங்குதான் அவர் தம்முடைய ரூபத்தின்படியே முதலாவது மனிதனை உண்டாக்கினார். அதன் பின்னர் தேவன் ஒரு நட்சத்திரத்தையும் கூட உருவாக்கும் முன்பே இந்த உலகம் இருக்கும் என்று அறிந்திருந்தார். நான் வில்லியம் பிரனாமாக இருந்து சுவிசேஷத்தை பிரசங்கப்பீடத்தில் இருந்து பிரசங்கித்துக் கொண்டிருப்பேன் என்றும், நீங்கள் ஜான் டோவாக அங்கு உட்கார்ந்து கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றும் உலகம் தோன்றுவதற்கு முன்னரே அவருக்கு தெரியும். அல்லேலூயா. இப்பொழுது இங்கேதான் மக்கள் சில நேரங்களில் சட்ட கால்வினிஸ்டுகள் குழம்பி போகிறார்கள். புரிகிறதா? அவர்கள் ஏன் முன்குறிக்கப்பட்ட சிலர் இழந்து போகப்பட வேண்டும் என்று கூறுகிறார்கள். யாராவது சிலர் அழிய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஒருவரும் அழியக்கூடாது என்றுதான் அவர் விரும்புகிறார். ஆனாலும் அதே சமயத்தில் தேவனாய் இருப்பதால் சிலர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதையும் அவர் அறிவார். புரிகிறதா? பாருங்கள், அவர் பெற்றுள்ள, அவர் தேவனாய் இருப்பாரானால் துவக்கம் முதல் முடிவு வரை அவர் அறிந்திருக்க வேண்டும். அவர் அறிந்திருக்க வேண்டும் அல்லவா? ஆகையால் சில ஸ்திரீகளை அவர் உடையவராய் இருக்கப் போகிறார் என்று அவர் அறிந்திருந்தார். ஆதலால் அவர்களுடைய ஆவியை சரியாக அங்கே உண்டாக்கினார். அவர் அவனை மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்று வேதம் ஆதியாகமம் 1:26 அவர் சிருஷ்டித்தார் என்று வேதம் கூறியுள்ளது. முன்னுருவத்தில் ஆணும் பெண்ணுமாக. ஆமேன். புரிகிறதா? ஒரு முன்வடிவில் அவர்கள் பூமியின் மண்ணினாலே உருவாக்கப்படும் முன்பே அவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். அதன் பின் தேவன் மனிதனை உண்டாக்கினார். தம்முடைய சொந்த சாயலில் அல்ல. இந்த சரீரமானது தேவனுடைய சாயலின்படி இல்லை. இந்த சரீரமானது மிருகங்களின் சாயலின்படிதான் உள்ளது. என்னுடைய மேலங்கியை நான் கடச்சலாமா? இங்கு உஷ்ணமாக இருக்கின்றது. உள்ளே ஒரு கிழிந்த சட்டையை அணிந்திருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கவனிக்க மாட்டீர்கள். ஜெசி வந்து சலவைக்கு எடுத்து செல்லவில்லை என்று மனைவியிடத்தில் கூறினார். எனவே ஆனால் பாருங்கள், பிரசங்க பீடத்தில் உள்ள ஒரு கிழிந்த சட்டையை காட்டிலும் அதிகமாக பொருள்படுகிற ஒரு பொருளின் பேரில் இப்பொழுது இங்கே நாம் இருக்கிறோம். அவ்வாறு இல்லையா? இது நித்திய ஜீவனையே பொருட்படுத்துகிறது. இப்பொழுது மனிதனை கவனியுங்கள். தாம் ஒரு மனிதனையும் ஸ்திரீகளையும் உடையவராய் இருக்கப் போகிறார் என்பதை தேவன் ஆதியிலேயே அறிந்திருந்தார். ஒரு இரட்சகர் இங்கு இருக்கப் போகிறார் என்றும், அவர் இயேசுவை கொண்டு வர வேண்டும் என்பதையும், அவர் சிலுவையில் அறையப்படுவார் என்றும் அவர் அறிந்திருந்தார். இப்பூமியிலே இயேசு இருந்தபோது இயேசு சீஷர்களிடத்திலே, அதாவது அவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பே அவர்களை அறிந்திருந்தார் என்று கூறினார். உலகம் என்பது உண்டாவதற்கு முன்னரே. மேலும் தேவனும் கூட கூறினார். இல்லை, கலாத்தியரில் பவுல் பேசுகிறார், உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே அவர் நம்மை நியமித்து அவருக்குள்ளாக அழைத்தார் என்று கூறினார். அதை நினைத்து பாருங்கள். அந்த தேவன் இதை குறித்த வேத வாக்கியங்கள் என்ன கூறுகிறது என்று கேட்க எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். கேள்வியோடு சரியாக அது செல்லுகின்றதா இருக்கின்றது. என்னுடனேயே கலாத்தியர் 1 எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கு கவனியுங்கள், நான் கலாத்தியரில் என்று பொருட்படுத்தவில்லை, நான் எபேசியர் என்றே பொருட்படுத்துகிறேன். எபேசியர் 1 தேவன் இப்பொழுது என்ன கூறுகிறார் என்பதை கவனமாக கேளுங்கள். தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே இயேசு கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுது இங்கே அது உள்ளது, கவனியுங்கள்.
According as he has chosen us in him before the foundation.
அவர் உலகத் தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அது மிகவும் அருமையானதல்லவா? அது மிகவும் அருமையானதல்ல, அது உண்மையாகவே மிகவும் அருமையானது. தேவன் ஆர்மன் நெபிலை அறிந்திருந்தார் மற்றும் உலகத் தோற்றத்திற்கு முன்பே அவர் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பார் என்றும் அறிந்திருந்தார். அது ஆச்சரியமானதல்லவா? தெரிந்து கொண்டபடியே. ஏன்? அவர் சபையின் ஒரு அங்கத்தினர். தாம் அந்த சபையை உடையவராய் இருக்கப் போகிறார் என்பதை தேவன் அறிந்திருந்தார். பவுல் கூறினான், அவர் தமக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று கூறி எபேசு சபையினிடத்தில் அவன் பேசுகிறான். இப்பொழுது நாம் எல்லோரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அங்கத்தினராய் இருக்கிறோம். அது சரிதானே? உலகம் தோன்றுவதற்கு முன்னரே தேவன் உங்களையும் என்னையும் தமக்குள் தெரிந்து கொண்டார். என்னே, அது ஆச்சரியமானதல்லவா? இப்பொழுது முதலாவது மனிதன், இப்பொழுது அவர் முதலாவது மனிதனை தம்முடைய ரூபத்தின்படியே உண்டாக்கினார். நாம் அந்த ரூபத்திற்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றோம். அது உண்மை, உண்டாக்கப்பட்ட நம்முடைய முதலாம் ரூபத்திற்கு. வில்லியம் பிரனாமாகிய என்னை தேவன் உண்டாக்கின போது உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நான் இருந்தேன். அவர் என் சரீரத்தையும் ஆவியையும் உண்டாக்கினார். எனக்கு தெரிந்தவரை என்ன நடந்தது என்பதை நான் அறியாதவனாய் இருந்தேன். ஆனால் நான் அங்கிருந்தேன். ஓ, நீங்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நம்புகிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு நிமிடம், இயேசு தம்முடைய சீஷர்களிடம் உலகம் தோன்றுவதற்கு முன்னரே அவர்களை அறிந்திருந்தேன் என்று கூறினார். இங்கே பவுல் உலகம் தோன்றும் முன்னரே தமக்குள் நம்மை தெரிந்து கொண்டார் என்று கூறுகிறான். இப்பொழுது அங்கே என்னுடைய ஒரு பாகம், சகோதரன் ஆர்மன் நெவில் மற்றும் உங்கள் எல்லோருடைய ஒரு பாகம் இங்கே. உலகம் தோன்றுவதற்கு முன்பே கிறிஸ்து இயேசுவிற்குள் இருந்தது. அதை குறித்து என்னுடைய பகுப்பாய்வு இங்கே உள்ளது. இன்றைக்கு இந்த ஆவியை பெற்றுள்ள மக்கள் அல்லது அந்த ஆவி தேவனை சுற்றியிருந்த முறைப்படி மாற்றி மாற்றி சுழன்ற பரலோகத்திலே சாத்தானுடைய பொய்யை எதிர்த்த ஆதியிலே விழுந்து போகாத தூதர்கள் ஆவியை மக்கள் உடையவர்களாய் இருக்கிறார்கள் என்றே நான் நினைக்கிறேன். பூமியின் மூன்றில் இரண்டு பாகம் அதற்கும் மேலாக பாவத்தில் உள்ளது. மூன்றில் இரண்டு பாகமான தூதர்கள் உதைத்து தள்ளப்பட்டனர். ஆகையால் அந்த பிசாசின் ஆவிகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்கள் சரீரங்களில் குடிகொண்டன. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? அவைகள் ஒரு காலத்தில் பிசாசுகளாய், அவைகள் ஒரு காலத்தில் அவ்வாறு இருந்த அவைகள் ஜனங்களுக்குள் வந்து அவர்களுக்கு ஒரு சுவாபத்தை அளிக்கின்றன. இயேசு மகதலேனா மரியாளிடத்திலிருந்து ஏழு பிசாசுகளை விரட்டினார். பெருமை, அகங்காரம், நீங்கள் பாருங்கள், பெரிய மக்கள், அசுத்தம், ஆபாசம், தீய ஒழுக்கம், மிஞ்சும் தன்மை, சச்சரவு, இவைகளெல்லாம் பாருங்கள். தேவன் மனிதனை தம்முடைய சொந்த சாயலின்படி உண்டாக்க துவங்கின போது இந்த ஆவிகள் எல்லாம் அங்கே உண்டாக்கப்பட்டிருந்தன. இயற்கைக்கு மேம்பட்ட வர்க்கங்களான அந்த ஆவிகள் சிருஷ்டிக்கப்பட்டன. பிறகு அவர் மனிதனை பூமியின் மண்ணிலே வைத்தார். அவன்தான் முதலாவது மனிதன், ஆதாம். அந்த மனிதன் அந்த ரூபத்தின்படியே உருவாக்கப்பட்டான். இங்கிருக்கும் இந்த மானிட மனிதன், அவன் ஒரு மிருகத்தின் ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டவன். இந்த மனித சரீரங்கள் மிருகங்களின் ரூபத்தின்படி உருவாக்கப்பட்டனவாகும். நமக்கு ஒரு குரங்கிற்கு இருப்பது போன்ற கையும், மேலும் ஒரு கரடிக்கு இருக்கும் ஒரு காலை போலவும் இருக்கின்றது. ஒரு சிறிய கரடி குட்டியை எடுத்து அதன் தோள்களை எல்லாம் உரித்து ஒரு சிறிய பெண் குழந்தைக்கு பக்கத்திலே தலைகீழாக படுக்க வைத்து அதில் வித்தியாசம் உள்ளதா என்று பாருங்கள். சகோதரனே, நீங்கள் நிச்சயமாகவே கூர்ந்து கவனிக்க வேண்டியதாயிருக்கும். முழு உதரவிதானமும் அதன் முழு அமைப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியானது. அது உருவாக்கப்பட்ட விதமும் அதன் ரூபமும் மற்ற எல்லாவுமே சரியாக ஒன்று போலவே இருக்கும். அவன் மிருகத்தின் சாயலை போன்றே ஒன்றாக உண்டாக்கப்பட்டபடியால் அது மிருகத்தின் ரூபத்தின்படியே உள்ளது. ஏனென்றால் மிருகங்களை வழிநடத்துவது அவனுடைய கடமையாக இருந்தது. நீங்கள் பரிசுத்த ஆவியை ஒரு மனிதனிடத்தில் இருந்து எடுத்துவிட்டால் அவன் மிருகத்தை காட்டிலும் தாழ்ந்தவனாயிருப்பான். அவன் மிருகத்தை விட மோசமானவனாயிருப்பான். அவிதம் கூறுவது ஒரு கடினமான காரியமாகும். ஆனால் நீங்கள் தன்னுடைய சிந்தையிலே மறுஜென்மம் அடையாத அவன் நினைவுகளை வழிநடத்த பரிசுத்த ஆவியற்ற ஒரு மனிதனை காண்பீர்களானால், மற்றும் அது போன்ற காரியங்கள், அவன் ஒரு தாயின் கையில் உள்ள ஒரு குழந்தையை பிடுங்கி எரிந்து மிருக இச்சை கொண்டு அவளை மானபங்கப்படுத்தி விடுகிறவனாக இருப்பான், அது முற்றிலும் சரியே. ஒரு கெட்ட ஸ்திரீயை எடுத்துக்கொள்வோம். நீங்கள் ஒரு வயதான தாய் காட்டு பன்றியை அல்லது ஒரு வயதான நாயை எடுத்துக்கொண்டால் அதற்கு எல்லா பெயர்களையும் சொல்லி அழைப்போம். ஆனால் அதனுடைய ஒழுக்கமானது தன் குட்டி நாய்களுக்காக, காட்டுப்பன்றி தன்னுடைய குட்டிகளுக்காக இருக்கிறது. ஆனால் ஒரு சாதாரண ஒழுக்கமில்லாத ஸ்திரீ எப்பொழுதுமே எல்லா நேரமும் அசுத்தமான ஒருவள் ஆவார், அது உண்மை. ஆகவே ஞாபகம் கொள்ளுங்கள், அதாவது நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் உன்னுடைய ஒழுக்கமானது ஒரு நாய்க்கு கீழாக சென்றுவிடும், அது உண்மை. ஒரு நாயோ அல்லது மற்ற மிருகமோ ஆடையினால் தன்னை மூடிக்கொள்ள தேவையில்லை. மனிதன் தான் விழுந்து போனவனாயிருந்தான், மிருக ஜீவன்கள் அல்ல. ஆனால் மிருக ஜீவனானது மனிதனுக்கு, மனித ஜீவனுக்கு கீழாக உள்ளது. ஏனென்றால் அதற்கு வழிகாட்டியும் சிறந்த தலைவனும் மனிதனே ஆவான். பூமியில் உள்ள எல்லா மிருகமும் ஒரு மனிதனுக்கு பயப்படுகின்றன. யாரோ ஒருவர் முன்பு ஒரு சமயம் வேட்டையை பற்றி என்னிடம், நீங்கள் அதற்கு பயங்கொள்வதில்லையா என்று கேட்டார். ஏன்? சிருஷ்டிக்கப்பட்ட ஒவ்வொரு மிருகமும் ஆதியிலிருந்து மனிதனை கண்டு பயப்படுகிறது. ஏனெனில் ஆதியிலிருந்து அது அப்படித்தான் இருக்க வேண்டும். புரிகிறதா? நிச்சயமாக நீங்கள் ஓடுவீர்களானால் உங்களுக்கு பின்னாலே அது ஓடிவரும், அது உண்மை. ஒரு நாய் அல்லது நீ செய்ய வேண்டும் என்று விரும்பும் எதுவும் அபிதமே ஆகும், சரி. ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், ஒரு மனிதர் இங்கே வருவானால், இப்பொழுது பாருங்கள், இங்கே நீங்கள் இப்பொழுது அதை குறித்து என்ன சகோதரன் பிரணாமே என்று கூறலாம். இப்பொழுது நீங்கள் இங்கே தேவனை சரியாக புரிந்து கொள்ளலாம். ஒருத்துவத்திற்கும் திரித்துவத்திற்கும் நடுவில் சரியாக நீங்கள் அதை இப்பொழுது காண்பீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் தம்மைத்தாமே தாழ்த்திக் கொண்ட போது தம்மைத்தாமே வெளிப்படுத்தி அவர் இந்த மனிதனிடம் வரும் அளவிற்கு தம்மை தாழ்த்தி தம்மை வெளிப்படுத்தினார். இப்பொழுது மனிதன் தன்னுடைய சரீரத்தில் இச்சையில் ஆசையில் பாவம் செய்தானே என்று, அவனுடைய ஆவியில் அல்ல, அப்பொழுது அவன் பாவம் செய்த போது தன்னுடைய சிருஷ்டிகரிடத்திலிருந்து தன்னை வேறு பிரித்துக் கொண்டான். ஆகவே பிறகு தேவன், அந்த லோகாஸ், அவனை சிருஷ்டித்த அதே சிருஷ்டிகர் கீழே வந்து மனிதனுடைய சாயலின்படியே உருவாக்கப்பட்டார். மனிதன் தேவனுடைய சாயலின்படி உருவாக்கப்பட்டான். பிறகு
மிருகத்தின் சாயலின்படி அவன் உண்டாக்கப்பட்டு விழுந்து போனான். ஆகவே தேவன் மனித சாயலின்படியே கிறிஸ்து இயேசு என்னும் மனிதனுக்குள் வந்து பாடு அனுபவிக்க கீழே வந்தார். தேவனால் ஆவியில் பாடு அனுபவிக்க முடியாது. தேவன் ஆவியில் எவ்விதம் சரீரப்பூர்வமாக பாடு அனுபவிக்க முடியும்? அவரால் அதை செய்ய முடியாததா இருந்தது. ஆகவே தேவன் மனித சாயலின்படி உருவாக்கப்பட்டு இழந்து போனவர்களை மீட்க தம்மை வெளிப்படுத்தினார். புரிகிறதா? பிறகு தேவன் மாம்சத்திலே பாடு அனுபவித்தார். முதலாம் தீமோத்தேயு 3:16, அன்றியும் தேவபக்திக்குரிய ரகசியமானது அது வாதம். யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகாமேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், புறஜாதிகளிடத்திலே பிரசங்கிக்கப்பட்டார், விசுவாசிக்கப்பட்டார், பிதாவினுடைய வலது பாரசத்திற்கு ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். அது சரிதானே? தேவன் தாமே கீழே இறங்கி வந்து மனித சரீரத்திலே வாசம் பண்ணி சோதனையை அனுபவித்தார். தேவன் கிறிஸ்துவுக்குள் இருந்து உலகத்தை தம்மோடே ஒப்புரவாக்கினார். அன்பு என்றால் என்னவென்று புரிகிறதா? தேவனுடைய அன்பு. இப்பொழுது மனிதனும் ஸ்திரீயும் என்பதை குறித்து புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது ஒரு ஸ்திரீ, நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாக இப்பொழுது நான் இதை சரியாக கூறட்டும். பாருங்கள், ஸ்திரீ தன்னுடைய புருஷனுக்கு உட்பட்டவளாவாள். வேதம் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளது. ஆனால் அவர்கள் அதை எப்படி மாற்றி போட்டு விட்டார்கள்? ஸ்திரீ மனிதன் மீது ஆளுகை செலுத்துகிறாள். இப்பொழுது ஜான், நீ வீட்டிலிரு, நீ வெளியில் செல்லக்கூடாது. சரிய நண்பே, அதுவே இதற்கு தீர்வாகிறது. புரிகிறதா? திருவாளரே, ஆனால் நான் உங்களிடம் ஒரு காரியத்தை சொல்லட்டும். உன் மனைவிக்காக நீதான் பதில் கூறப் போகிறாய், ஆனால் உன்னுடைய மனைவி உனக்காக பதில் சொல்ல போவதில்லை. நீதான் ஸ்திரீக்கு தலை, தேவன் மனிதனுக்கு தலையாயிருக்கிறார். ஆதலால் அவர், ஒரு மனிதன் கிறிஸ்துவின் நிமித்தம் தன் முடியை கத்தரிக்க கடவன், ஒரு ஸ்திரீ தன் மயிரை கத்தரிக்காதிருக்க கடவன். அவள் அவ்விதம் தன் முடியை கத்தரித்தால் அவள் தன் புருஷனை அவமதிக்கிறாள் என்று கூறினார். புரிகிறதா? வேதவாக்கியம் என்ன கூறுகிறது என்பதன் மூலம் நான் என்ன பொருட்படுத்துகிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? ஸ்ரீ போட்டில் அந்த ஒரு நாள் அதன் பேரில் என்னிடம் ஒரு சூடான பேச்சு உண்டாயிருந்தது. அவர்கள் ஸ்திரீகளை குறித்து, ஸ்திரீகள் நீண்ட தலைமுடியை வைத்திருக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள். நான் கத்தரிக்கப்பட்ட குட்டையான முடியோடுள்ள ஒரு ஸ்திரீயை, அவளுடைய கணவன் அவளை விவாகரத்து செய்ய வேத பிரகாரமான அதிகாரம் உண்டு என்றேன். அது உண்மை, அதைத்தான் வேதம் கூறுகிறது. அது முற்றிலும் உண்மை. ஓ என்னே, பரிசுத்த ஆவியை பெற்ற ஸ்திரீகள் அவர்களுக்கு போதிக்கப்பட்ட விதமாகவே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான், புரிகிறதா? வெறுமன அது தளர்வாக நழுவியது. அவர் இப்பொழுது, அவர்கள் அதை கத்தரிக்க வேண்டுமெனில், ஏதோ ஒரு கோளாறு இருந்து தங்களுடைய முடியை கத்தரித்தாக வேண்டும் என்றிருந்தால், அப்பொழுது ஒரு சவரன் கத்தியை எடுத்து முழுவதுமாக மொட்டையடித்து அவளுடைய முடியை முழுமையாக சிறப்பித்து போடுங்கள் என்றார். அது சரி, வேத வாக்கியமும் அதைத்தான் கூறினது. அது அவள் தன் முடியை கத்தரித்தாள், அவள் தன்னுடைய புருஷனை கனவீனப்படுத்துகிறாள். கனவீனமான ஒரு ஸ்திரீயை சட்டப்பூர்வமாக விவாகரத்து செய்து தள்ளிவிடலாம் என்று கூறுகிறது. ஆனால் இப்பொழுது அவன் திரும்பவும் விவாகம் செய்யக்கூடாது, ஆனால் அவன் அவளை விவாகரத்து செய்யலாம். அது உண்மை, அது வேதபூர்வமானது. ஓ சகோதரனே, நமக்கு தேவை என்னவென்றால் இன்னும் கேள்விகளுக்கான சில இரவுகளே ஆகும். அது சரி, நீங்கள் அதை படிக்க விரும்பினால் அது முதலாம் கொரிந்தியர் 14 ஆகும். சரி, இப்பொழுது இந்த ஸ்திரீ, தேவன் மனிதனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அவர் என்ன செய்தார் என்பது உங்களுக்கு புரிகிறதா? அவர் மனிதனை உருவாக்கினார். இப்பொழுது அதுதான் முதலாம் கேள்வி. பாருங்கள், அவர்களை சிருஷ்டித்தார் போன்றவை. ஆதியாகமம் 1:26, ஆதியாகமம் 2:7, அவர் அவர்களை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். என்ன வித்தியாசம் உள்ளது? அல்லது மேற்கண்ட வேத வாக்கியத்தில் இணைப்பு எங்கு உள்ளது? முதலாம் மனிதன் இரண்டாம் மனிதனிடத்தில் எப்படிப்பட்ட தொடர்பு கொண்டிருந்தான்? இரண்டாம் மனிதன் உண்டாக்கப்பட்ட 5 புலன்களில் வெளிப்படையான முதலாம் மனுஷனாயிருக்கிறான். புரிகிறதா? இப்பொழுது தேவனை உங்களால் உங்களுடைய கரங்களினால் அபிதம் தொட முடியாது. உங்களால் தேவனை உங்களுடைய கண்களினால் காண முடியாது. அதை செய்ய அவர் அதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. ஒரு வயதான பரிசுத்தவான் மரிக்கும் போது அங்கே தாயார் உள்ளார். நான் அவர்களை அநேக ஆண்டுகளாக காணவில்லை என்று கூறுவதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? மக்கள் இப்படி கூறுவதை கேட்டிருக்கிறீர்களா? பாருங்கள், அது என்ன? இந்த கண்கள் மங்கி இயற்கைக்கு மேம்பட்ட கண்கள் உள்ளே வருகின்றன. புரிகிறதா? ஆகவே சில சமயங்களில் நாம் தேவன் அவ்வாறு செய்வாரானால் இயற்கையான கண் மங்கும் போது நாம் தரிசனங்களை காண்கிறோம். சரியாக நமக்கு முன்பாக நாம் நேராக பார்த்துக் கொண்டிருக்கையில் அங்கே நமக்கு முன்பாக ஒரு தரிசனம் தோன்றி தேவனுடைய இயற்கைக்கு மேம்பட்ட காரியங்களை நமக்கு காண்பிக்கிறது. நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? ஆகவே அதன் பின்னர் பாருங்கள், இங்கு இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய இப்பொழுது இங்குள்ள ஆண்கள் மற்றும் பெண்களும் ஆகிய உங்களில் சிலர் முதிர் வயதை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். கவனியுங்கள், இந்த பூமிக்குரிய அங்கிருக்கும் 92 வயது நிரம்பிய தந்தையை குறித்து நான் நினைக்கிறேன். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் அங்கே ஒரு ஆவிக்குரிய மனிதன், ஒரு அழிக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய சரீரம் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறது. நான் உங்களை அங்கு காண்பேன், நான் நடந்து வருவேன். அங்கே சகோதரன் நெவிலை என்னால் தொட முடியாது. ஏனென்றால் யோவான் அவர்களை கண்டான், மற்றும் அவர்கள் பலிபீடத்தின் கீழே உள்ள ஆத்துமாக்களாய் எவ்வளவு காலம் ஆண்டவரே எவ்வளவு காலம் என்று மகாசத்தமிட்டனர். அது ஏனென்று நாம் வெளிப்படுத்தலை ஆராய்ந்தோம். அவர்கள் திரும்பி வரவும் அழிவுள்ள சரீரங்களின் மேல் உடுத்தப்படவும் அங்கே எவ்வளவாய் வாஞ்சித்தனர். அவர்கள் எவ்வளவு காலம் ஆண்டவரே என்று மகாசத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். இப்பொழுது ஒருவரை ஒருவர் அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அவர்களால் பேசவோ கரங்களை குலுக்கவோ முடியவில்லை. அல்லது அவர்களால் பேச முடிந்தது என்று நான் நினைக்கிறேன், ஆனால் அவர்களால் கை குலுக்குதலையோ மற்றவைகளையோ செய்ய முடியவில்லை. இங்கே அதை நிரூபிக்க ஒரு சாயல் உள்ளது. எந்தோரின் அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ சாமுவேலின் ஆவியை அடைத்த போது சவுல் அவனை கண்டு அது சாமுவேலா இருக்க வேண்டும் என்று அடையாளம் கண்டுகொண்டான். சாமுவேல் சவுலை அடையாளம் கண்டு, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன? கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும் போது நீ என்னிடத்தில் என்ன கேட்பானேன் என்று கூறினான். அது சரிதானே? அங்கே வயதான சாமுவேல் தீர்க்கதரிசியின் அங்கியை போர்த்திக் கொண்டவனாய் நின்று இவன் அவனை நோக்கி பார்த்தான். அவன் ஒரு உடையில் இருந்தான். அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீ அவனை கண்டு தரையிலே விழுந்து, நான் தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருவதை காண்கிறேன் என்று கூறினாள். அவன், நீ ஏன் என்னை கலைத்தாய் என்றான். அதற்கு அவன், பாருங்கள் யுத்தம் எப்படி நடக்கின்றது என்று நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். நாளை நீ யுத்தத்தில் மரிப்பாய் என்றான். மற்றும் உன்னுடைய குமாரரும் நாளைய இரவு இந்நேரத்தில் நீங்கள் என்னோடு இருப்பீர்கள் என்றான். பார்த்தீர்களா? இப்பொழுது அவன் சுயநினைவோடு இருந்தான். அவனை பார்த்துக் கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த அஞ்சனம் பார்க்கிற ஸ்திரீக்கும் சவுலுக்கும் அவன் இங்கே பூமியில் இருந்த பொழுது அவன் செய்ததை போலவே அவன் நோக்கி பார்த்தான். இப்பொழுது கவனியுங்கள், அநேக சமயங்களில் தந்தை அல்லது தாய் அவர்கள் மரித்துக் கொண்டிருக்கும் போது தாங்கள் நேசித்தவர்கள் அருகில் நிற்பதை கண்டார்களே, அதை குறித்து என்ன? இவர்கள் அவர்களை அடையாளம் கண்டுகொண்டனர். ஆனால் இது இயற்கைக்கு மேம்பட்ட சரத்திலாய் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது மகிமையான பாகம் இங்குள்ளது. இயேசு திரும்பவுமாக உயிர்த்தெழுதலில் வருகையில் அது அந்த சரீரமாக இருக்காது. அந்த சரீரம் அப்போது ஆதியிலே தேவன் சிருஷ்டித்த அந்த இயற்கைக்கு மேம்பட்ட சரீரம் மற்றொரு சரீரத்தை பெற்றுக்கொள்ள பூமிக்கு திரும்பி வரும். ஸ்திரீயினால் பிறப்பிக்கப்படாத ஆனால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அல்லேலூயா ஒருபோதும் வயதாகாததாய் அல்லது ஒரு சுருக்கமும் விழாததாய் உங்களுடைய தலையில் ஒரு நரைத்த முடியும் இருக்காது. ஆனால் எந்தென்றும் பரிபூர்ணமாக இருக்குமே. அல்லேலூயா! ஓ சகோதரனே, இந்த ஒரு உஷ்ணமான இரவில் அது என்னை சத்தமிட செய்யும். அது உண்மையே. ஓ, இந்த மாம்ச அங்கியை கீழே விட்டுவிட்டு நான் எழுந்து நித்தியமான பரிசை பற்றிக் கொள்வேன். உலகத்தில் நாம் எதை பற்றி கவலைப்பட வேண்டும்? தேவன் என்னை எவ்விதம் ஆதியிலே சிருஷ்டித்தார் என்ற முழு திட்டமும் அங்கே இருக்கின்றது. நான் இங்கே பூமிக்கு இறங்கி வந்து ஒரு சுவிசேஷ பிரசங்கியாக என் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டேன். அல்லது உங்களைப் போல நீங்கள் ஆணாக அல்லது பெண்ணாக ரட்சிப்போடு தேவனுடைய கிருபையால் நாம் இந்த ஜீவியத்தில் ஜீவிக்கிறோம். அல்லேலூயா! ஆதியிலே இருந்த அதே ஆவிதான் இங்கே இருந்து செல்கின்றது. நான் இங்கே இருந்தேன் என்ற நினைவோடு நான் திரும்பி சென்று அல்லேலூயா அப்பொழுது அங்கே பீடத்தின் கீழாக காத்திருந்து எப்போதுமாக ஆசீர்வதிக்கப்பட்டு இளைப்பாறுவேன். அதன் பின்னர் திரும்பி வரும்போது மரணம் என் சரீரத்தை தாக்கினதற்கு முன்னிருந்த அந்த மிக சிறந்த கட்டத்தில் இருந்த சரீரத்தை நான் எடுத்துக் கொள்வேன். உங்களுக்கு கிட்டத்தட்ட 22 அல்லது 23 வயதில் மரணம் தாக்க நீங்கள் தளர ஆரம்பிக்கின்றீர்கள். உங்களுக்கு 25 வயதான பிறகு நீங்கள் முன்பிருந்த மனிதனைப் போலவோ ஸ்திரீயைப் போலவோ உங்களால் இருக்க முடியாது. ஏதோ ஒன்று உள்ளே வருகின்றது. உங்கள் கண்களுக்கு கீழாக சுருக்கம் விட ஆரம்பிக்கின்றது. நீங்கள் முன்பிருந்தது போலவே உங்களால் துவைத்து கழுவ முடியாது. உங்களுக்கு 30 வயதாகும் போது அதை அதிகமாக காணலாம். என்னைப் போல 44 வயதாகும் வரை காத்திரு. அப்பொழுது நீங்கள் உண்மையாகவே அதை கவனித்துக் கொண்டு வருவீர்கள். ஆனாலோ சகோதரனே, நான் 80-90 வயதாகி அந்த கோலூன்றி அங்கு நிற்கும் வரை காத்திரு. அது என்ன? தேவன் என்னை ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஓட வைக்கிறார். ஆனால் மகிமையான ஒரு நாளிலே அந்த மரணம் உள்ளே வருகின்றது. ஒரு சமயத்தில் நான் அகன்ற தோள்களையும் கருமை நிற முடியையும் தலை முழுவதுமாக என் கண்களின் கீழே சுருக்கம் விழாதவனாக இருந்தேன். இப்பொழுது என்னை பாருங்கள், தளர்ந்து கொண்டிருக்கிறவனாக, தோள்கள் சரிந்தவனாக, பருமனாகிக் கொண்டு கண்களின் கீழ் சுருக்கம் விழுந்தவனாக, வழுக்கை தலையாக இருக்கிறேன். ஏன்? கிட்டத்தட்ட இந்த கடைசி 20 ஆண்டுகளாக மரணம் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். மரணம் தான் அதை செய்து கொண்டிருக்கின்றது. தேவன் என்னை வாழ அனுமதிப்பாரானால் நான் 80 வயதாகும் வரை பொறுத்திருங்கள். காண்பதற்கு நான் எப்படி இருப்பேன் என்று பாருங்கள். இந்த பழைய கோலை ஊன்றிக் கொண்டிருப்பேன். எங்கேயோ அதை போல நடுங்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் அல்லேலூயா, மகிமையான ஒரு நாளில் மரணம் தன்னுடைய முழுவதையுமே எடுத்துக்கொள்ளும். பிறகு நான் உயிர்த்தெழுதலிலே எழுந்திருக்கையில் நான் எப்படி இருந்தேனோ அப்படியே இருப்பேன். தேவன் இங்கே பூமியில் என்னை சிறந்ததாக என்னவாக சிற்றித்தாரோ அதே போன்றே. ஒரு சரீரத்தில் அல்ல, ஆனால் தேவனால் தாவே உண்டாக்கப்பட்ட ஒரு சரீரத்தில் இருப்பேனே அன்றி திருமதி பிரண்ணா மற்றும் திரு பிரண்ணாம் அவர்களால் உண்டாக்கப்பட்டதில் அல்ல. நான் சோதனைகளில் இருந்தும் பாவத்திலிருந்தும் மற்ற எல்லா காரியத்திலிருந்தும் விடுதலை அடைந்தவராக ஒருபோதும் ஒரு சுகவீனமே இல்லாமல் மன அழுத்தமே இல்லாமல் இருப்பேன். ஓஹோ என்ன! பிறகு நான் என்னுடைய சிறிய மனைவியின் கையை பிடித்துக் கொண்டு தேவனுடைய பரதேசியிலே புதியவனாக அந்த விதமாக நடந்து செல்வேன். நீங்களும் அதை போன்றே செய்வீர்கள். இன்றிரவு நீங்கள் அழைக்கிறதான உங்களுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு செல்லும் தலைநரைத்து போன சிறியாய் அல்ல. ஆனால் நீங்கள் பீடத்தின் அருகே விவாகம் செய்த போது அந்த நாளில் அவள் இருந்தது போல அவ்வளவு அழகாக இருப்பாள். அல்லேலூயா! அது ஒரு நபரை கூச்சலிட செய்ய போதுமானதாக இருக்கும். அப்படித்தானே? புரிகிறதா? சரி, அதுதான் அந்த இணைப்பு. தேவன் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேவன் எந்த காரியத்தையாவது செய்ய தன்னுடைய சிந்தையில் முடிவு செய்யும் போது அது அப்படியே ஆக வேண்டும். சாத்தான் இந்த காட்சியை ஒரு பால் உணர்ச்சியின் மூலமும் ஸ்திரீயின் மூலமும் பிள்ளை பெற செய்து அதை பாழாக்கினான். அவன் இதை பாழாக்கினான். எனவே அப்படியே முன்னோக்கி சென்று அதை உருவாக்குங்கள். பரவாயில்லை, இந்த வாசஸ்தலம் இதை எடுப்பதற்காகவே உள்ளது. ஏனென்றால் அதுவே இந்த ஜீவியத்தில் நீங்கள் செய்கிற ஒரே காரியமாய் உங்களுடைய உருவத்தையும் சாயலையும் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்கள் என்பதையும் எடுப்பதாகும். இப்பொழுது நீங்கள் சிகப்பு நிற முடியுடைய தலையுடன் இருந்தால் நீங்கள் அங்கு சிகப்பு நிற தலையுடன் இருப்பீர்கள். நீங்கள் இப்பொழுது கருமை நிற முடியுடைய தலையுடன் இருந்தால் நீங்கள் அப்பொழுது கருமை நிற தலையுடன் இருப்பீர்கள். பாருங்கள், நீங்கள் சிறந்த முறையில் எப்படியெல்லாம் இருந்தீர்களோ அப்படியே. நீங்கள் சாத்தான் இந்த காட்சியில் குறுக்கீடு செய்தார், அதை நீங்கள் பெற்றுக் கொள்ளவே இல்லை. தேவன் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டாரோ அப்படியே நீங்கள் இருக்க போகிறீர்கள். ஓ, எவ்வளவு மகிமையானது! அதோ உங்களுடைய மனிதன். இப்பொழுது ஆதியாகமம் 2, நான் விரைவாய் செல்ல வேண்டும், நான் அவைகளை எடுத்துரைப்பேன். நீங்கள் ஏதாவது வைத்துள்ளீர்களா? உங்களுக்கு கிடைத்ததா? நீங்கள் ஏதாவது பெற்றுள்ளீர்களா? அவைகளுக்கு பதில் கிடைத்து விட்டதா? அது சரி. ஆதியாகமம் 2:18-21. தேவன் ஏவாளை ஆதாமின் எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஆதியாகமம் 2:18-21. தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்து பிறகு ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கினாரா? காயின் தன்னுடைய மனைவிக்காக பெண் கொள்ள அப்பொழுது சிருஷ்டிக்கப்பட்ட ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றாரா? இப்பொழுது பார்ப்போம். நான் இல்லை, இதை எழுதிய நபர் அநேகமாக இங்குதான் இருக்க வேண்டும். இப்பொழுது தேவன் இங்குள்ள முதலாவது கேள்வியில், ஆதியாகமம் 2:18-21 உள்ள ஆணையும் பெண்ணையும் தேவன் உண்டாக்கினாரா? இல்லை. நீங்கள் இங்கே காண்பீர்களானால் 2:18-21 இப்பொழுது கவனியுங்கள். பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். கர்த்தர் சகலவித மிருகங்களையும் மற்ற எல்லாவற்றையும் மண்ணினாலே உருவாக்கி, இப்பொழுது தேவன் ஏவாளை ஆதாமின் விலா எலும்பிலிருந்து உருவாக்கினார். ஸ்திரீகளின் உடல் உள்ளமைப்பில் மனிதனின் அமைப்பில் இருப்பதை விட கூடுதலான ஒரு விலா எலும்பு உள்ளது. ஏனென்றால் ஆதாமின் சரீரத்தில் இருந்து ஒரு விலா எலும்பு எடுக்கப்பட்டது. ஆதாம் ஏற்கனவே உண்டாக்கப்பட்டு தனிமையாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகையால் தேவன் மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல என்று கூறினார். எனவே ஒரு மனைவியை பெற்றுக் கொள்ளுகின்ற உரிமைகள் இந்த பாதிரியார் போன்றவர்களுக்கு மறுக்கப்படுகிறது. இப்பொழுது அந்த ரோம சபையானது என்ன வேண்டுமானாலும் செய்யலாம். அவர்கள்தான் அதற்காக பதில் கூற வேண்டும், நான் அல்ல. பாருங்கள், சமீபத்தில் ஒரு மனிதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டேன். ஒரு பாதிரியார், அங்கே அந்த வாலிப பாதிரியார் அந்த ஸ்திரீயை, பெண்ணை, இங்கு ஜெஃபர்சன் வில்லை சேர்ந்தவளை கூட்டிச் சென்று விவாகம் செய்ததை குறித்து நீர் என்ன நினைக்கிறீர் என்று கேட்டார். அது அந்த ஐரிஷ் சபையில் உங்களுக்கு நினைவிருக்கும். அவருடைய பெயர் என்ன என்பதை நான் மறந்துவிட்டேன். நான் விவாகம் செய்ய எனக்கு எவ்வளவு உரிமை இருக்கின்றதோ விவாகம் செய்து கொள்ள அவருக்கும் உரிமை உண்டு. நான் அதை குறித்து சரியாக அந்த விதமாகத்தான் நினைக்கிறேன் என்றேன். நான் கூற வைத்துள்ள ஒரே காரியம், அவர் தவறு செய்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தன்னுடைய சபைக்கு சென்று தன் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு பிறகு சென்று அப்பெண்ணை விவாகம் செய்திருக்க வேண்டும். அப்படி ஓடியதற்கு பதிலாக அதை செய்திருந்திருக்க வேண்டும் என்றேன். இப்பொழுது சில வாரங்களுக்கு முன்பாக இங்கே ஜெஃபர்சன் வில்லில் அங்கிருந்த ஐரிஷ் கத்தோலிக்க பாதிரியார் சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். அவர் ஒரு வாலிபனவர். அவர் சென்று கொண்டிருந்தார். இங்கே ஒரு பெண் காதலி இருக்கிறார். அவரோ அவருக்கு ஒரு பெரிய அன்பின் காணிக்கையை அவர்கள் அளித்தார்கள். அவரை இண்டியானா போலீசிற்கு வேறெங்கேயோ சபை மாற்றம் செய்ய போகிறார்கள். அவர் அன்பின் காணிக்கையை எடுத்துக்கொண்டு அப்பெண்ணோடு சென்று விவாகம் செய்து கொண்டார். பிறகு அவரிடமிருந்து ஒரு செய்தியும் வரவில்லை. பாருங்கள், விவாகம் செய்து கொள்ள அவருக்கு உரிமை உண்டு, ஆனால் அவர் அந்த விதமாக செய்ய அவருக்கு ஒரு உரிமையும் இல்லை. அதை அவர் செய்திருக்க கூடாது. அவர் அந்த சபைக்கு சென்று, இங்கே ஒரு பாதிரியாரான என்னுடைய பதவியை நான் ராஜினாமா செய்கிறேன், நான் விவாகம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியிருந்தால் அதுவே இதற்கு தீர்வாகி இருக்கும் என்றேன். ஆனால் இப்பொழுது தேவன் ஏவாளை உருவாக்கினார், மற்றும் ஆதாமையும் ஏவாளையும் ஒரே நேரத்தில் உண்டாக்கியதுதான் அவர் செய்த இயற்கைக்கு மேம்பட்ட ஒரே காரியமாகும். ஆவியாகிய ஆதாமையும் ஆவியாகிய ஏவாளையும் ஆணும் பெண்ணுமாகவே பிறகு அவர் ஆதாமை உண்டாக்கி இங்கே வைத்தார். அது நல்லதல்ல என்று பாருங்கள், அது எல்லா நேரத்திலும் தேவனுடைய காட்சியை வெளியாக்குகின்றது. இதைப் போல எல்லாமும் அது சரியாக கீழ் வருகிறது, சரியாக வெளியாகின்றது. ஆயிர வருட அரசாட்சியினுள் வந்து அப்பால் உள்ள நித்தியத்திற்குள் செல்கின்றது. தேவனுடைய காட்சி திறக்கப்படுகின்றது. தேவன் தம்மை தாமே திறந்து காண்பிக்கின்றார். இங்கே தேவன் யாராக இருந்தார் என்பதை காண்பிக்கும்படிக்கு அவர் தம்மை தாமே கிறிஸ்து இயேசுக்குள் வெளிப்படுத்துகின்றார். இயேசு என்னவா இருந்தார்? துன்பமும் துயரமும் அறிந்திருந்த அன்புடைய ஒரு மனிதன் ஒரு வேசியை நோக்கி, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே என்று கேட்டார். ஒருவரும் இல்லை ஆண்டவரே, நான் உன்னை குற்றம் சாட்டப் போவதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அவர் அந்நாளிலே சுமார் 30 மைல்கள் வனாந்திரம் பாலைவனம் வழியாக நடந்ததால் மிகவும் சோர்வாயிருந்து களைப்புற்றிருந்தார். அங்கே நாயின் என்னும் ஊரில் இருந்த ஒரு ஸ்திரீ வந்து கொண்டிருந்தாள். அவளுடைய ஒரே மகன் அங்கே மரித்து போயிருந்தான். அவர் சவடக்க ஊர்வலத்தை நிறுத்தி அவன் மேல் கைகளை வைத்து எழுந்திரு என்றார். மறித்த அந்த பையன் மறுபடியும் எழுந்து உட்கார்ந்தான். அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு. உங்களுக்கு நன்றி டெடி மகனே. அங்கே அது நம்முடைய கர்த்தராகிய இயேசுவாய் இருந்தது. அவர் ஒருபோதும் களைப்படையவில்லை, எந்த நன்மையையும் செய்ய ஒருபோதும் சோர்வடையவில்லை. சரி, இப்பொழுது இங்கே வேறொரு காரியம். காயின் தன்னுடைய மனைவியை தெரிந்து கொள்ள முதலாம் சிருஷ்டிப்பாகிய ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றானா? இப்பொழுது இது ஒரு பயங்கரமான சிக்கலான கேள்வி. இப்பொழுது உண்மையாகவே கூர்ந்து கவனியுங்கள். இப்பொழுது நான் தாயின் எங்கிருந்து தன் மனைவியை பெற்றுக் கொண்டான், இதை மக்கள் தாள்களில் எழுதுவதை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். ஓ, நான் அதை கூறுவது உண்டு. நான் மனம் திரும்பி கிட்டத்தட்ட 4 வருடங்களான பிறகும் எரிகின்ற நரகம் ஒன்று உண்டு என்று நான் ஒருபோதும் போதித்ததில்லை. நான் வேதத்தில் இருந்து அதை காண வேண்டியதா இருந்தது. எனக்கு எதுவும் தெரியவில்லை என்றால் அதை குறித்து எதையும் நான் கூற மாட்டேன். புரிகிறதா? ஆனால் இப்பொழுது காயின் தன்னுடைய மனைவியை எங்கிருந்து பெற்றுக் கொண்டார்? இப்பொழுது இக்கேள்விக்கான ஆராய்ச்சி அதுதான். காயின் தன் மனைவிக்காக சிருஷ்டிப்பான ஆண் பெண்ணிடத்திற்கு சென்றானா? புரிகிறதா? இப்பொழுது இது முதலாவதான இந்த திருமதி டிஆர் இவர்கள் சுகமானதை பற்றியும் எவ்விதம் தேவன் அவளையும் மற்றும் ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வதித்தார் என்பதை நீங்கள் யாவரும் கடந்த இரவு கேட்டீர்கள். அந்த பெண்மணி படுக்கையில் இருந்து மறித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சுமார் காலை 2 மணி அளவில் வந்தனர். ஆகையால் இப்பொழுது அப்படித்தான் நான் வருவது உண்டு. அவளுடைய மகன் ஜார்ஜ் எட்டும் கூட மறித்த ஆவிகளுடன் தொடர்பு கொள்பவனாயிருந்தான். அவர்கள் கடையில் இருந்தனர். நான் அங்கே ஒரு விவாதத்தை கேட்டேன். தாயின் தன் மனைவியை எங்கிருந்து பெற்றுக் கொண்டான்? பாருங்கள், அங்கு பங்கேற்ற விவாதத்தில் மிகவும் சிறப்பாக காணப்படும்படியான விதத்தில் பேசினவன் அவன். தாயின் தன் மனைவியை எங்கிருந்து பெற்றுக் கொண்டான் என்று நான் கூறுகிறேன் என்று கூறி தாயின் சென்று ஒரு பெரிய பெண் குரங்கை விவாகம் செய்தான் என்றான். அந்த குரங்கினின்று கருப்பரிணம் வெளிவந்தது என்றான். நீங்கள் கவனிப்பீர்களானால் கருப்பரிண மக்களில் தலை அதுபோன்று குரங்கின் தலையை போன்று கூர்மையாக உள்ளது என்று கூறினான். பாருங்கள், நான் அங்கே நின்றேன். நான் சுவிசேஷத்தில் அப்பொழுது சுமார் 2 மாத வயதுடனாய் இருந்தேன். நான், மனிதனே, நான் உன்னோடு வேறுபாடு கொள்ள விரும்பவில்லை, ஏனெனில் நான் ஒரு மாணவன் அல்ல, நான் இப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டேன், ஆனால் என்று கூறி நான், அது அப்படித்தான் என்றால் அப்பொழுது கருப்பரின மக்கள் நோவாவின் காலத்து பெருவெள்ளத்தின் அழிவில் அழிந்து போயிருப்பார்கள். உலகமானது தண்ணீரினால் அழிக்கப்பட்ட போது நோவாவும் அவனுடைய குடும்பம் மாத்திரமே பேழையில் இருந்தது. இக்குடும்பம் ஒன்றுதான் பேழைக்குள் இருந்தது. கருப்பர் இனமோ அழிந்து போயிருக்கும் என்று நான் கூறி நான் அப்படித்தான் இருக்கும் என்றால் என்றேன். நான், இல்லை ஐயா, கருப்பர் இனம் அங்கிருந்து ஒருபோதும் வந்ததே அல்ல. இல்லை ஐயா, நாம் எல்லோரும் ஒரே மரத்திலிருந்து வந்தவர்கள். கருப்பர் இனமும் ஒவ்வொரு மனித பிறவியும் ஒன்றே என்றேன். வித்தியாசம் என்பதே கிடையாது. சரியாக, நாம் எல்லோரும் ஒருவர் மஞ்சள் நிறம் கொண்டவராயும் மற்றொருவர் பழுப்பு நிறம் கொண்டவராயும் ஒருவர் கருப்பு நிறம் கொண்டவராகவும் வெள்ளை நிறம் கொண்டவராயும் வேறொருவர் மங்கின நிறம் கொண்டவராயும் இன்னொருவர் சிகப்பு நிறம் கொண்டவராயும் இருக்கலாம். அதுபோன்று இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லோருமே அதே மரத்தில் இருந்து வந்தவர்கள். அது இங்குள்ள சரீர பாகம் மட்டுமே ஆகும். அது உண்மை. நீங்கள் இங்கே தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட அதே விதமான ஒரு மனித பிறவியாயிருக்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள், அண்மையில் இங்கே நின்று கொண்டிருந்த போது லூயிவில்லில் இருந்து சில மருத்துவர்கள் வந்திருந்தனர். ஆப்பிரிக்காவில் உள்ள அந்த பரிதாபமான ஜனங்கள் எப்படி என்பதை குறித்து நான் பேசிக் கொண்டிருந்தேன். குறிப்பாக மனித இனத்தை தின்னுகிற வகையினர் எப்படி அவர்களுக்கு அங்கே ஒரு ஸ்திரீ இருந்து ஒரு சிறிய குழந்தையை எடுத்து ஒரு சிறு குழந்தையை கண்டறிந்து மேலும் அதை அந்த விதமாக அடித்து அதை ஒரு புதரில் கட்டி ஒரு சில நாட்களில் அதை அழுக விடுவார்கள். உங்களுக்கு தெரியுமா, அவர்கள் அதை புசிப்பதற்கு முன்பே அது மாசடையும்படியாய் காத்திருப்பார்கள். உங்களுக்கு தெரியும், அதை போன்ற ஏதாவது ஒன்றை அவர்கள் சிறிது அழுகி போக விடுவார்கள். அது மிருதுவாகும். மனித இனத்தை தின்னும் வகையினரை பற்றியே அதிகம் நினைக்காதீர்கள். இங்கிலாந்திலும் அவர்கள் அதே போன்றுதான் செய்கின்றனர். அவர்கள் நெடுவால் பகட்டு வண்ண கோழி வகைகளை கொன்று அதை மரத்தில் தொங்கவிடுகின்றனர். அதன் இறைகள் கீழே விட ஆரம்பிக்கும் போது அவைகளை சாப்பிடுகின்றனர். அது இங்கிலாந்தில் உள்ள ஆங்கிலோ சாக்சன் இனத்து மக்களின் தாயினமாகும். அது உண்மை. என்ன வேண்டாம், அதற்கு நீங்கள் இங்கிலாந்திற்கு செல்ல வேண்டாம். தென் மாநிலங்களுக்கு சென்றால் அதே காரியத்தை நீங்கள் காணலாம். நிச்சயமாக எந்த ஒரு மனிதனும் ஒரு நத்தையோ அல்லது ஒரு நச்சு பாம்பையோ அல்லது ஏதாவது ஒன்றையோ உண்ண முடியும். எனவே ஆம், இப்பொழுது கவனியுங்கள், இதை நான் உங்களுக்கு கூறட்டும். ஆனால் இங்கே நடந்தது இதுதான். கருப்பர், அந்த கருப்பரிடம் இதனுடன் செய்வதற்கு ஒன்றுமில்லை. காயீன், இப்பொழுது நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவர்கள் அவன் நோத் என்னும் தேசத்திற்கு சென்றான். இப்பொழுது காயீன் ஏதேனில் இருந்தான். ஏதேன் தோட்டம் ஏதேனிற்கு கிழக்கில் இருந்தது. அது சரியா? ஏதேன் தோட்டம் ஏதேனில் கிழக்கில், ஏதேனின் கிழக்கு பக்கத்தில் இருந்தது. கேருபீன்கள் அங்கு வைக்கப்பட்டது. ஜீவ வெறிச்சம் தோட்டத்தின் கிழக்கு வாசலில் இருந்தது. அங்கேதான் காயினும் ஆபேலும் தங்கள் பலிகளை செலுத்தினர் என்று நான் எண்ணுகிறேன். அங்கேதான் சுடரொளி பட்டயத்தை வைத்திருந்த கேருபின் வாசலின் கிழக்கே அதற்கு மேல் அவர்களை உள்ளே விடாமல் தடுத்தது. நீங்கள் கவனித்தீர்களா? இயேசு கிழக்கிலிருந்து வருவார். வெளிச்சம் கிழக்கிலிருந்து உதிக்கின்றது. எல்லாம் வருகின்றது. நாகரிகம் கிழக்கில் துவங்கி மேற்கே பிரயாணித்து சுற்றி சென்று அதே இடத்தை மீண்டும் அடைகின்றது. நாம் நிலவுலக மேற்கு அரைக்கோளத்தில் இருக்கின்றோம். அது கிழக்கு. கிழக்கு பழமையான நாகரிகமாகும். வரலாற்று அறிஞர்களுக்கு தெரிந்தவரை சீன நாகரிகம்தான் இன்றைக்கு உலகத்திலேயே மிகவும் பழமையானது, கிழக்கு. ஓ, எப்படியா இக்கேள்விகளின் பேரில் ஒன்றின் பேரிலேயே மணிக்கணக்கில் நாம் தங்கியிருக்கலாம். ஆனால் நான் மற்றவர்களின் கேள்விகளை பார்க்க முடியாது. இங்கே கவனியுங்கள், இங்கே நாம் காயினை குறித்தும் காயினுடைய மனைவி யாராயிருந்தாள் மற்றும் எங்கிருந்தவள் என்றும் நாம் என்ன விசுவாசிக்கிறோம் என்பதை எத்தனை பேர் அறிந்து கொள்ள விரும்புகிறீர்கள்? நாம் பார்க்கலாம். அது சரி, காயின் என்ன செய்தான் என்பதை நான் சொல்லுவேன். அது மாத்திரமே நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விவேகமான பதிலாக இருக்கும். காயின் தன்னுடைய சொந்த சகோதரியையே மணந்தான். அவன் அப்படி செய்ய வேண்டியதாயிற்று. ஏனென்றால் அப்பொழுது பூமியில் ஒரு பெண் மாத்திரமே இருந்தாள். மூன்று பேர் பிறந்தனர் என்பதை குறித்து மாத்திரமே வேதம் பதிவை அளிக்கிறது. காம் சேம் இல்லை, என்னை மன்னிக்கவும், அது காயினாயிருந்தது. ஆபேல் சேத்தாகும். ஆனால் அங்கு எவருமே இல்லாதிருந்திருந்தால் ஒரு பெண்ணின் பிறப்பை குறித்து வேதம் அரிதாகவே பதிவு செய்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். இப்பொழுது இன்றிரவு நான் ஸ்திரீகளின் பேரில் தேர்ந்தெடுத்து பேச உறுதியாக இருக்கிறேன். ஆனால் பாருங்கள், உலகமானது ஸ்திரீயை வழிபடுகிறது. ஆனால் ஆதியிலிருந்தே ஸ்திரீயானவள் சாத்தானுடைய கருவியாக இருக்கிறாள். இன்றைக்கு நல்லொழுக்கம் குன்றிய ஒருவளைத்தான் அவன் சிறந்த கருவியாக பெற்றிருக்கிறான். அங்கே உலகத்தில் உள்ள எல்லா கள்ளத்தனமான வியாபார குழுக்களை காட்டிலும் இன்னும் அதிகமான பிரசங்கிகளை அவள் நரகத்திற்கு அனுப்பிவிடுவாள். ஒரு துடுக்கான பெண் தன் வாயின் முனையில் ஒரு சிகரெட்டை வைத்துக் கொண்டு அதை போன்று முடியை வெட்டிக் கொண்டு நீண்ட பெரிய கண்மையிட்டுக் கொண்டு மேலும் கீழுமாக கண்ணடித்துக் கொண்டு சகோதரனே ஒரு சிறிய அழகாக காணப்படுகிற உடலமைப்பை பெற்றிருப்பாளானால் அவள் என்ன செய்வாள் என்பதை கவனியுங்கள். பிரசங்கியே, நீ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மூடிக்கொள்வாயானால் நலமாயிருக்கும். அது உண்மை. இப்பொழுது நீங்கள் மனிதர்கள் என்று என்னிடம் சொல்லாதீர்கள். நான் அதை குறித்து நிறையவே பார்த்துள்ளேன். இப்பொழுது இங்கே கவனியுங்கள், உங்கள் சிந்தையை இயேசு கிறிஸ்துவின் மேல் மையம் கொள்ள செய்து மற்றும் உங்கள் சிந்தனையை தூய்மையாக வைத்திருப்பதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய சிறந்த காரியமாகும். பவுல் அங்கே கூறினது போல, ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் உண்டு என்று நீங்கள் அறிவீர்கள். அதை செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் என்று கூறினான். நான் அதை செய்ய மாட்டேன் என்றான். பாருங்கள், அவன் அதை செய்ய மாட்டான். அவன் அவர்களுடைய ஊழியத்திற்கு பிழைப்பு உண்டாக வேண்டும் என்பதை நான் அறிவேன். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றான். உங்களுக்கு தெரியுமா, நாம் சில சமயங்களில் நினைக்கிறோம், நாம் பிரசங்கியா இருப்பதால் உங்களையும் என்னையும் அல்ல சகோதரனே நான் கூறவில்லை, ஆனால் பிரசங்கிமார்கள் தாங்கள் பிரசங்கிகள் என்று நினைத்துக் கொள்கிறபடியால், அதாவது அவர்கள் சபையின் அங்கத்தினர்களை காட்டிலும் பெரியவர்கள் என்றும் நினைக்கிறார்கள். நீங்கள் பெரியவர்கள் அல்ல, மற்றும் ஒரு மணி நேரத்திற்கு முன்பாக மனமாற்றமடைந்த குடிகாரனை காட்டிலும் தேவனுடைய பார்வையில் நீங்கள் பெரியவர்களும் அல்ல. சீர்திருத்தம் ஒருபோதும் சுத்திகரிக்காத ஒரு காரியம் இந்த காரியங்களாகவே இருந்தன. சங்கை என்று நான் என் பெயரை கையொப்பமிடுகிறேன் என்று எனக்கு தெரியும். அது முற்றிலுமாக அது இன்றைக்கு ஒரு வழக்கமான காரியமாக இருக்கின்றது. ஆனால் அவிதமாக செய்யக்கூடாது. சங்கை பேராயர் முனைவர் ஆகிய அந்த காரியங்கள் எல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட பட்ட பெயர்கள். அவைகள் அர்த்தமற்றவை. வேதாகமத்தில் அவர்கள் பேதுரு, யாக்கோபு, பவுல், யோவான் என்னும் மற்ற எல்லோரும் அவ்வாறே இருந்தனர். பவுல் இப்பொழுது இங்கே, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறேன் என்றும் அது என்னுடைய கடமை என்றும் நான் அறிவேன் என்றான். நான் ஒரு பிரசங்கி, அவரும் ஒரு பிரசங்கி, சகோதரன் நெவில் ஒரு பிரசங்கி, ஆனால் அது பிரசங்கியா இருப்பது அது எங்கள் கடமை. பாருங்கள், நாம் செய்ய வேண்டியது அது மாத்திரமே, ஆனால் தான் வேற ஏதாவது செய்யட்டும். பவுல் அது அதற்கும் அப்பாற்பட்டது என்றான். இப்பொழுது பணத்தை எடுக்க எனக்கு உரிமை உண்டு என்றும், ஆனால் என்னால் தியாகம் செய்ய முடியும் என்றும் உங்களுக்கு காண்பிக்க நான் கூடாரத் தொழில் செய்து கொண்டிருக்கிறேன் என்றும் பவுல் கூறினான். அவன் விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசுசிப்படாததாயும் இருப்பதாக, ஒரு மனிதன் விவாகம் செய்வது நலமாயிருக்கும் என்றான். அவன் விவாகம் செய்து கொள்ள எனக்கு உரிமை உண்டு, இப்பொழுது நான் விவாகம் செய்து கொள்ள முடியும், விவாகம் செய்து கொள்ள சட்டப்பூர்வமாக எனக்கு உரிமை உண்டு, ஆனால் நான் விவாகம் செய்து கொள்ள மாட்டேன், கர்த்தருக்கு என்று வேறொரு தியாகத்தை செய்ய நான் விரும்புகிறேன் என்றான். பார்த்தீர்களா? பிறகு அவன் ஒவ்வொருவரும் தன்னுடைய அழைப்பை அறிந்திருக்கிறான். அவன் செய்ய சிலர் தேவனுடைய வார்த்தைக்காக அன்னகர்களாக உள்ளனர் என்றான். நமது கடமைக்கு அப்பாலும் ஏதாவது ஒன்றை செய்ய விரும்புகிறோம். நீங்கள் உண்மையாக தேவனுடைய ஆவியினால் மறுபிறப்பு அடைந்தவராயின் பாருங்கள், சபைக்கு செல்வது என்னுடைய கடமை, அதை நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் என்று கூறலாம். ஓ என்னை பாருங்கள், நான் அதைவிட அதிகமாக செய்ய விரும்புகிறேன். நான் கிறிஸ்துவிற்கு சில ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த விரும்புகிறேன். நான் ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும். நான் பிணியாளிகளை சந்தித்து அல்லது அவருக்காக ஏதாவது ஒன்றை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். அடக்க ஆராதனையில் பிரசங்கிப்பது என்னுடைய கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது என்னுடைய கடமை. வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிப்பது என்னுடைய கடமை. ஏதாவது ஒன்றை நான் செய்யட்டும். நான் வெளியே சென்று ஏதாவது ஒன்றை செய்வதன் மூலமாக தேவன் என்னை கனப்படுத்தட்டும். இப்பொழுது காயினுக்கு திரும்புவோம். ஏனென்றால் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரே ஸ்திரீ ஏவாளா இருந்தால், மேலும் அவளுக்கு எந்த குமாரத்திகளுமே இல்லாதிருந்தால், அந்த கடைசி பெண், ஒரே பெண் மரித்திருப்பாளானால் மானிட இனமே அழிந்து போயிருக்கும். சரிதானே? அங்கே இன்னுமாய் பெண்கள் இருந்திருக்க மாட்டார்களே. ஆகையால் அவளுக்கு குமாரத்திகள் இருந்திருக்க வேண்டும். காயின் தன்னுடைய சொந்த சகோதரியை மணந்தான். ஏனென்றால் அவன் அதை செய்ய வேண்டியதாய் இருந்தது. வேறெந்த வழியிலும் பெண்கள் வந்திருக்க முடியாது. அந்நாட்களில் அது சட்டப்பூர்வமாகவும் நியாயப்பூர்வமாகவும் இருந்தது. ஆபிரகாமுக்கு கூட, ஈசாக்கிற்கும் கூட, ஈசாக்கு தன்னுடைய சொந்த ரத்தமாகிய மாமன் மகளை மணந்தான். ஆபிரகாம் தன்னுடைய சொந்த ரத்த சம்பந்தப்பட்ட சகோதரியே மணந்தான். அவனுடைய தகப்பனாருடைய வித்தியாசப்பட்ட தாய்மார்கள், ஆனால் ஒரு தகப்பன். உயிரணு ஆண்பாலிடத்திலிருந்துதான் வருகிறது. சாராள் அற்புதமான ஈசாக்கை பெற்றெடுத்தாள். அது சரிதானே? அங்கே அப்போது பூமியில் யாரும் இல்லை. அது எல்லாம் நிழலாயிருக்கின்றன. அதை காண்பிக்க அது இங்கே இருக்கிறது. சகோதரனே, ஈசாக்கு ரெபேக்காள் சபைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறாள். ஈசாக்கு மனவாட்டி கிறிஸ்துவிற்கு ஒரு நிழலாயிருக்கின்றாள். அது சரிதானே? அவர்கள் ரத்த சம்பந்தமான உறவு கொண்டவர்களாய் இருத்தல் வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ரத்த சம்பந்தமான உறவு. ஆகையால் காயின் தன் சகோதரியை விவாகம் செய்தான். பிறகு அவர்கள் நோத் தேசத்திற்கு சென்றார்கள். இப்பொழுது நாம் இன்னும் சற்று மேற்கொண்டு செல்வோமானால் நாம் ஒரு ஆழமான பொருளிற்கு செல்வோம். நீங்கள் இன்னும் அதற்கு மேல் கேட்காததற்கு நான் மகிழ்ச்சியுறுகிறேன். அந்த தேசத்தில் இருந்த ராட்சதர்கள் எங்கே இருந்தனர் போன்றவைகள். ஜோசிபஸும் மற்றவரும் அதன் பேரில் பல வாதங்களை கொண்டுள்ளனர். ஆமேன். சகோதரனே, அதை நான் சரியாக கூறவில்லை எனில் ஞாயிறு காலையில் மறுபடியும் அதை என் கையில் கொடுங்கள். சரி, ஞாயிறு வாரத்தின் முதல் நாள் மற்றும் சனிக்கிழமை ஏழாவது நாள், இதை நீர் விளக்க முடியுமா? வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமையில் கிறிஸ்தவர்கள் சபைக்கு செல்கின்றனர். வாரத்தின் ஏழாம் நாளான சனிக்கிழமையில் அவர்கள் செல்ல வேண்டும் அல்லவா? பாருங்கள், இப்பொழுது அருமையான நண்பரே, இதை கேட்ட எவராயினும் இது மிக நல்ல ஒரு கேள்வி. இது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் மத்தியில் விவாதிக்கப்பட்டு வருகிற ஒரு பழைய கேள்வியாகும். ஆனால் நான் இந்திரவில் இதை குறித்த என்னுடைய கருத்தை நான் கூறட்டும். நீங்கள் பாருங்கள், அதைத்தான் என்னால் செய்யக்கூடும். நான் சரியில்லை எனில் பாருங்கள், நீங்கள் என்னுடனே பொறுத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்னை மன்னிப்பாராக. நீங்கள் பாருங்கள், நான் அதை தவறாக்கினால். இப்பொழுது நியாயப்பிரமாணத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது அநேகமாக ஒரு ஏழாம் நாள் ஆசரிப்பு கூட்டத்தை சேர்ந்த ஒரு நபர் இங்கு அமர்ந்திருக்கிறார். நானும் முதன் முதலாக ஏழாம் நாள் ஆசரிப்பு கொள்கையை படித்திருந்தேன். சரி, ஏழாம் நாள் ஆசரிப்பு காரியத்தை தான் நான் முதலாவதாக படித்திருந்தேன். அவர்கள் வந்து சனிக்கிழமைதான் ஏழாம் நாள் என்று என்னிடம் கூறினார்கள். சகோதரனே, அது யூத மாத அட்டவணையின் படியாக இருந்தது. பாருங்கள், ரோம கால அட்டவணை அத்துடன் பொருந்தவில்லை. ஆகையால் உண்மையாகவே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க வேண்டியதாயிற்று. பாருங்கள், நான் சரி என்று நினைத்திருந்த ஒன்றை அவர்கள் என்னிடம் அளித்திருந்தனர். அவர்களது ஏட்டுச் சுவடிகளை நான் சில காலம் படித்துக் கொண்டிருந்த வரை அது சரி என்று நான் எண்ணியிருந்தேன் 100%. ஆனால் ஒரு நாள் வேதத்தை கையில் எடுத்த போது அது வித்தியாசமாக இருப்பதை நான் கண்டேன். பார்த்தீர்களா? இப்பொழுது வார சக்கரத்தை சுழற்சியை பொறுத்தவரை சனிக்கிழமை ஓய்வு நாளாக இருக்கின்றது. இப்பொழுது நமக்கு தெரியாது, அது மாற்றப்பட்டுள்ளது. எது என்று நீங்கள் ஒருபோதும் அறியாத அநேக மாற்றங்களை நாம் பெற்றுள்ளோம். புரிகிறதா? ஏனென்றால் நாம் இப்பொழுது நாங்கள் தான் கிட்டத்தட்ட என்று யூதர்கள் உரிமை கோருகின்றனர். அது இப்பொழுது அவர்களுடைய அட்டவணை, அவர்களுடைய சுழற்சி பிரகாரமாக அது சரியாக 1970 உள்ளது. ரோம கால அட்டவணை 1953 என்று காட்டுகின்றது. அதை எங்கோ கொண்டு செல்லுகின்ற வேறொரு கால அட்டவணை அவர்கள் வைத்துள்ளனர். ஆனால் அதுதான் கிறிஸ்தவ மதத்திற்கு சரியான ஆதாரத்தை காட்டுகின்றது. எல்லாம் கிறிஸ்துவின் பிறப்பை ஒட்டி அமைந்துள்ளது. நீங்கள் பாருங்கள், அங்கே இருந்துதான் நாம் அதை எடுக்கின்றோம் இப்பொழுது. ஆனால் இப்பொழுது ஒரு 7 நாளா இருக்கின்றபடியால் இப்பொழுது அங்கே அநேக பெந்தேகோஸ்தே மக்கள் ஓய்வு நாளை மிக தீவிரமாக ஆசரிக்கின்றனர். சனிக்கிழமையை ஓய்வு நாளாக வைத்திருக்கின்றனர். இப்பொழுது அவர்கள் ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக வைத்திருக்க வேண்டும் என்று வேதத்தில் ஒரு வார்த்தை கூட இல்லை என்று கூறுகின்றனர். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் ஓய்வு நாளை குறித்தும் அதையே நான் கூறுவேன். புரிகிறதா? இப்பொழுது சனிக்கிழமை யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓய்வு நாளாக இருந்தது. இப்பொழுது ஒரு இடத்தில் மாத்திரமே அது கொடுக்கப்பட்டது. இப்பொழுது இதை மீண்டும் வேறு கேள்வியாய் எழுப்பலாம். ஆனால் இப்பொழுது கவனியுங்கள், தேவன் 7 நாளிலே ஓய்ந்திருந்த போது அப்பொழுது 7 நாள் வேதத்தில் எனக்கு தெரிந்த வரையில் சுமார் 1500 ஆண்டுகளாக 7 நாளானது அனுசரிக்கப்படவில்லை. மேலும் வனாந்திரத்தில் தேவன் இஸ்ரவேலிற்கு 7 நாளை ஒரு அடையாளமாக அளித்தார். ஆகவே தேவன் 7 நாளிலே ஓய்ந்திருந்தார். அவருடைய ஓய்வு நாளின் ஞாபக சின்னம் 7 நாள் ஆசரிப்பு கூட்டத்தில் உள்ள ஒரு சகோதரனுக்கோ அல்லது சகோதரிக்கோ இதை குறித்துதான பிரயோஜனம் உண்டாகும் என்பது போன்று நான் கூறிக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், அவர்கள் ஒரு அருமையான சபையை வைத்திருக்கின்றனர். இப்பொழுது கவனியுங்கள், இந்த கேள்வியின் பேரில் அவர்களுடன் இது சிறிதளவு வேறுபடுகின்றது. இப்பொழுது தேவன் 7 நாளை பரிசுத்தமாக்கினார். 6 நாட்கள் மனிதனுடையதாக இருந்தது, 7 நாள் தேவனுடைய ஓய்வு நாளாக இருந்தது. அது 1000 வருட அரசாட்சிக்கு ஒரு மாதிரியாக இருக்கின்றது. இப்பொழுது இது எப்படி பொருந்துகின்றது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது இயேசு பூமிக்கு வந்தபொழுது அவர் ஓய்வு நாளை கை கொள்ளவில்லை என்று சிலுவையில் அறைந்தார்கள். 2 குற்றச்சாட்டுகள் இயேசுவின் மீது கூறப்பட்டன. அவர் ஓய்வு நாள் ஆசரிப்பை மீறினார், தம்மை தேவனாக்கிக் கொண்டார் என்பதை. அவர் தாம் ஓய்வு நாளின் தேவன் என்று கூறினார். அவர் ஓய்வு நாளுக்கும் தேவனாயும் கூட இருந்தார். அவர் தேவனாயிருந்தார். ஆகவே அவர் மேல் குற்றம் சுமத்த அவர்களுக்கு வழியே இல்லாதிருந்தது. இப்பொழுது நீங்கள் எந்த நாளை வைத்திருக்க வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு தெளிவாக்கட்டும். இப்பொழுது அதற்கான ஒரு வேதவாக்கியம் உண்டா? நான் இதை உங்களுடைய நன்மைக்கென்று கேட்க உள்ளேன். சகோதரன் பிரண்ணாம் யூதர்கள் சனிக்கிழமையை ஆசரிப்பது போல நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்க வேண்டும் என்று அதிகாரப்பூர்வமாக நமக்கு கூறும் வேதவாக்கியம் ஏதாகிலும் உண்டா? இல்லை ஐயா, அவ்வாறு இல்லை. வேதத்தில் ஒரு வசனம் கூட இல்லை சனிக்கிழமையா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா என்று. நமக்கு புதிய ஏற்பாட்டில் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் ஞாயிற்றுக்கிழமையை ஆசரிக்கும் காரணம் என்னவென்றால் அது உயிர்த்தெழுதலின் நினைவு சின்னமாக உள்ளது, வேறொன்றுமில்லை. இப்பொழுது ரோமன் கத்தோலிக்க சபை அதை செய்தது என்று நீங்கள் கூறப்போகிறீர்கள். அவர்கள் அதை செய்ததாக உரிமை கோருகிறார்கள். அப்படி அவர்கள் செய்திருப்பார்களானால் பரிசுத்த பவுல் ரோமன் கத்தோலிக்கனாயிருப்பான். அவ்வாறே பேதுரு, யோவான், யாக்கோபு மற்ற அனைவரும் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் வாரத்தின் முதல் நாளிலே ஆராதிக்க கூடினார்கள். மேலும் சரித்திர ஆசிரியர்கள் கூற்றுப்படி ஒரு கிறிஸ்தவ யூதனுக்கும் வைதீக யூதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவெனில், இருவரும் ஒரே ஜபாலயத்திற்கு சென்றனர். ஆனால் ஒருவன் சனிக்கிழமை சென்றான், இயேசுவின் உயிர்த்தெழுதலை மறுதளிப்பவன். வேறொருவன் ஞாயிற்றுக்கிழமை என்று செல்வான், இயேசு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று விசுவாசிப்பவன். அதுதான் ஒரு முத்திரையாயிருந்தது. அது அவ்வாறே இருக்கும். அது இன்னும் ஒரு முத்திரையாக இருக்கிறது. அது மிருகத்தின் முத்திரையாக வெளிவரலாம். இப்பொழுது 7 நாள் ஆசரிப்பு கூட்ட சகோதரர் அதுதான் தேவனுடைய முத்திரை என்று எண்ணுகிறார்கள் என்று நான் அறிவேன். அவர்கள் நீ ஓய்வு நாளை கை கொள்வதன் மூலம் முத்திரிக்கப்படுகிறாய் என்று கூறினர். அவ்வாறு வேதாகம் கூறுகிறதாக ஒரு வேதவாக்கியம் கூட கிடையாது. நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று கூறும் ஒரு வேதவாக்கியம் இங்கே உள்ளது. எபேசியர் 4:30, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று கூறியுள்ளது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். இப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகம் தான் தேவனுடைய முத்திரை என்பதை நான் இப்பொழுது உங்களுக்கு நிரூபிப்பேன். புரிகிறதா? அதுதான் ஆவியின் அபிஷேகம். அதுதான் தேவனுடைய முத்திரையாகும். இப்பொழுது ஏசாயா 28 அவர் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்று கூறினார். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது அருமையான நண்பனே, இப்பொழுது தங்கள் வேலைகளை விட்டுவிடுபவர்கள் பாருங்கள், மனிதர் தங்களை தாங்களே ரட்சித்துக் கொள்ளும்படி ஏதாவது ஒன்றை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டுள்ளனர். அதை குறித்து செய்யும்படியாக உங்களால் கூடுமான காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவனே அழைக்கிறார், தேவனே ரட்சிக்கிறார். நீங்கள் தேவனுடைய அடிச்சுவடுகளை மாத்திரம் பின்பற்றுகிறீர்கள், அவ்வளவே. உங்களால் கூற முடியாது. அதுதான் மனிதனின் சுவாபமாகும். அவர்கள் மாம்சம் புசிப்பதை நிறுத்த முயற்சிக்கின்றனர், ஓய்வு நாட்களை ஆசரிக்க முயற்சிக்கின்றனர். அவர்கள் முயற்சிப்பது, நீ இதை விட்டுவிட்டால் அது நீங்கள் மாம்சம் புசியாது இருப்பதால் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் இதனால், அதனால் அல்லது அந்த மற்றதால் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் கிருபையால் ரட்சிக்கப்பட்டீர்கள். தேவன் கிருபையால் உங்களுக்கு புதிய நித்திய ஜீவனை அளிக்கிறார். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகிறதா? நித்திய ஜீவன் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமாகும். இதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். ஓய்வு என்னும் வார்த்தையின் அர்த்தம் என்ன? தெரிந்தவர்கள் யாராவது ஒருவர் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? ஓய்வு நாள், இளைப்பாறுதல். சரியாக, ஓய்வு. ஓய்வு நாள் என்றால் இளைப்பாறுதல், ஓய்வான நாள் என்று பொருள்படுகிறது. உங்கள் வேதத்தை எடுத்து ஓரக்குறிப்பில் இளைப்பாறுதல் நாள் என்ன என்பதை பாருங்கள். இப்பொழுது நாம் விரைவாக எபிரேயர் 4 இப்பொழுது செல்வோம். நாம் இது இங்கே என்னுடைய கடைசி கேள்வி. மேலும் சகோதரன் நெவில் சிலவற்றை அங்கு வைத்துள்ளாரா என்று பாருங்கள். சில கேள்விகள் சுருக்கமானவை என்று எனக்கு தெரியும். ஆகையால் உங்களை நான் நீண்ட நேரம் வைத்திருக்க மாட்டேன். இப்பொழுது நான் அவைகளை எடுக்கும் வரையில் சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது இளைப்பாறுதல் என்ற வார்த்தையை நீங்கள் காணும் போது அதன் அர்த்தம் ஓய்வு என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது புதிய ஏற்பாட்டில் இங்கே இயேசு பரிசுத்த மத்தேயு 5 அவர் இவ்வாறு ஆரம்பிக்கின்றார். அவர் இந்த விதமாக துவங்குகிறார், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு அவர்களுக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அது என்னவா இருந்தது? நியாயப்பிரமாணம், கட்டளைகள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதாவது ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அதை மாற்றினார். அவர் அப்படி செய்யவில்லையா? பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் கொலை செய்யக்கூடாது, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதை மாற்றினார். அவர் மாற்றினார் அல்லவா? அவர் பிரமாணத்தை மாற்றவில்லையா? சரி, அவர் தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்பவன் கொலைபாதகத்திற்குள்ளானவனாய் இருக்கிறான் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அது ஒருபோதும் பழைய ஏற்பாட்டில் இல்லை, அது புதிய ஏற்பாடு. அவர் அதற்கு மேலாக கடந்து சென்றார். புரிகிறதா? அவர் மேற்சென்று அந்த கட்டளைகளை கொடுத்தார், ஆனால் அவர் 4 கடந்தார். அவர் அதை விட்டுவிட்டார். அதுதான் 7 நாளாக இருந்தது. இப்பொழுது இங்கே 7 மலை பிரசங்கத்தில் இதைத்தான் அவர் கூறினார். அவர், நீங்கள் பூர்வத்தாராகி அவர்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்டிருக்கிறீர்கள், இதை செய், இதை நீ செய்யாது. நான் உங்களுக்கு வித்தியாசமானதை கூறுகிறேன். நீங்கள் பல்லுக்கு பல், கண்ணுக்கு கண் என்று அவர்கள் கூறுகிறதை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது அவர்கள் வித்தியாசமாக கூறினதை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் பிறகு கடைசியாக அவர் 4 கட்டளையை விட்டுவிட்டார். இப்பொழுது அது என்னவென்றால், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக என்பதாகும். இப்பொழுது அவர் கூறினார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்மாவிற்கு இளைப்பாறுதல் தருவேன். இப்பொழுது கவனியுங்கள், விபச்சாரம் செய்கிறவர்கள் கல்லறியப்பட வேண்டும். அவர்கள் விபச்சாரம் செய்வதாக சரியாக கண்டுபிடிக்கப்பட வேண்டும். அது சரிதானே? அது சரீரபூர்வமாக செய்யப்பட வேண்டும். கொலை செய்கிறவர்கள் அவன் ஒரு கொலைகாரனாக இருக்க வேண்டும். ஆனால் இயேசு ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் என்றார். அவனுடைய ஆத்மாவும் ஆவியும் இப்பொழுது சரீரத்தில் அல்ல. அவன் ஆத்மா அமைக்கப்பட்டது அப்பொழுது அவ்வாறே இருக்கவில்லை. அது ஒரு பள்ளிக்கூட ஆசிரியரை போல பாருங்கள், நியாயப்பிரமாணம் இருந்தது. இப்பொழுது அவர், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் ஏற்கனவே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்றார். இப்பொழுது அவர், கொலை செய்யாதிருப்பாயாக என்று அவர்கள் கூறினதை கேட்டிருக்கிறீர்கள், ஆனால் நான் கூறுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் ஏற்கனவே கொலைபாதகத்துக்கு உள்ளானவனாய் இருக்கிறான் என்று கூறினார். இப்பொழுது அவர் ஓய்வு நாளை குறித்து வேறு வார்த்தைகளில் கூறுகிறார். அவர் கூறினார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். உங்கள் ஆத்துமாக்களுக்கு ஓய்வு நாள், உங்கள் சரீரத்திற்கு அல்ல, உங்கள் ஆத்துமாவிற்கு. இப்பொழுது செவி கொடுங்கள், பவுலிற்கு செவி கொடுங்கள். உங்களால் சற்று முடிந்தால் இங்கு மற்ற எல்லா இடத்திலும், இங்கேயும் கூட உஷ்ணமாய் உள்ளது என்பதை நான் அறிவேன். இங்கு மேலேயும் கூட உஷ்ணமாய் உள்ளது. ஆனால் இப்பொழுது நாம் இதை நிச்சயமாகவே சரிபடுத்திக் கொள்ள இப்பொழுது மிக கவனமாக கேளுங்கள். இப்பொழுது பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார். அந்த எபிரேயர்கள் யார்? பதில் கூறுங்கள். யூதர்கள். சரிதானே? இப்பொழுது அவர்கள் பிரமாணத்தை கை கொண்டவர்கள், ஓய்வு நாளை கை கொண்டவர்கள். அசரியா? சகோதரனே, பிரசங்கியே, அசரிதானே? அவர்கள் ஓய்வு நாளை கை கொண்டவர்கள், அவர்கள் நியாய பிரமாணத்தை கை கொண்டவர்கள். சரி, இப்பொழுது பவுல் யூதர்களுக்கு நிழல்கள் மற்றும் மாதிரியின் மூலமாக கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் எதற்கு மாதிரியாக இருந்தது என்று காண்பிக்கின்றான். நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் என்று கூறி ஓரிடத்தில் இன்னும் மேலே சென்று அது சந்திரனும் சூரியனும் போல என்று அங்கே விளக்குகிறான். சூரியனின் ஒரு நிழலாய் சந்திரன் உள்ளபடியால் வேறொரு நாட்டின் மீது அல்லது வேறொரு உலகத்தின் மீது பிரகாசிக்கும். அது இங்கே பிரதிபலிக்கின்றது இப்பொழுது. ஆனால் இப்பொழுது அது முடியாது. எபிரேயர் 9. இப்பொழுது எபிரேயர் 4 கவனியுங்கள். அவர் ஓய்வு நாள் ஆய்வு பொருளுக்கு வருகிறார். இப்பொழுது பாருங்கள். ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்குண்டாயிருக்க. இப்பொழுது பவுல் இப்பொழுது ஓய்வு நாளை ஆசரிக்கிற, ஓய்வு நாளை கை கொள்ளுகின்ற மக்களிடையே பேசுகின்றான். வேறு விதத்தில் கூறுவோமானால், ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க பயந்திருக்க கடவோம். அல்லது நீங்கள் வேதத்தில் உள்ள குறிப்புகளை கவனித்தீர்களானால், அல்லது ஒரு ஓய்வு நாளை கை கொள்ளுதல், அது என்னுடைய ஸ்கோஃபீல்ட் வேதாகமத்தில் ஜே என்று இருக்கிறது இல்லை. ஒரு ஓய்வு நாளை கை கொள்ளுதல் புரிகிறதா? சரி. ஆனபடியினாலே வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. அங்கே நியாய பிரமாணத்தின் கீழ் கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. இப்பொழுது அது நியாய பிரமாணத்தின் கீழ் இருந்தது. அவர்கள் விசுவாசத்தை பெற்றிருக்கவில்லை. ஏனெனில் அதை எழுப்ப எந்த அடிப்படையும் இல்லை. புரிகிறதா? சரி. விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த ஓய்வில் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். சரி, அவருடைய இளைப்பாறுதல். இப்பொழுது அவருடைய, அது கிறிஸ்துவினுடைய இளைப்பாறுதல். சரி, அவருடைய இளைப்பாறுதல், அவருடைய ஓய்வு நாள். அங்கே எழுதப்பட்டுள்ளபடி நான் ஒவ்வொரு முறையும் இளைப்பாறுதல் என்று உபயோகிப்பேன். ஒரு நாளை ஆசரிப்பது என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக ஓய்வு என்னும் பதத்தை உபயோகப்படுத்தப் போகிறேன். புரிகிறதா? விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த ஓய்வில் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே எபிரேயர்களுக்கு ஆணையிட்டேன் என்றார். இப்பொழுது பரிசுத்தமாக்கப்பட்ட நாளை குறித்து பவுலின் செய்தியை கவனியுங்கள். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும், மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7 நாளிலே இளைப்பாறுதல் அல்லது ஓய்வு, அது சரியா? நான் அதை அங்கு குறிப்பிட விரும்புகிறேன். பாருங்கள். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து 7 நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7 நாளை குறித்து ஓரிடத்தில் நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறார். அதுதான் உங்களுடைய 7 நாளாகும். இப்பொழுது தேவன் அவர்களுக்கு அந்த நாளை கொடுத்தார் என்று பவுல் ஒப்புக்கொள்கிறார். அதுதான் அந்த 7 நாளாகும். தேவன் 7 நாளில் ஓய்ந்திருந்து அவர் அந்த ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அவர் அதை பரிசுத்தமாக்கி அவர் அதை பரிசுத்தப்படுத்தினார். அதை ஒரு இளைப்பாறும் நாளாக்கினார். தேவன் தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்து அதை செய்தார். அன்றையும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்தில் தானே சொல்லி இருக்கிறார். இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது வேறொரு ஓய்வு எங்கோ இருக்கின்றது. அது எங்குள்ளது? இப்பொழுது தேவனுடைய இளைப்பாறுதல், அது 7 நாள் என்பதை இங்கே இதில் ஞாபகம் கொள்ளுங்கள். பவுல் அவர்கள் அதை ஒரு குறிப்பிட்ட இடத்தில் பெற்றிருந்தனர் என்று கூறினான். ஆனால் அவன் மறுபடியும் இங்கே அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பார்களானால் என்று கூறினான். மத்தேயுவில் சரியாக இயேசுவை பற்றி பேசுகின்றது. ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாக இருக்கிறபடியினாலும், சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும், மறுபடியும் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். கவனிக்கின்ற அனைவரும் ஆமேன் என்று கூறுங்கள். கவனியுங்கள். மறுபடியும் வெகு காலத்திற்கு பின் அவர் இங்கே ஒரு நாளை குறித்திருக்கிறார். அது என்ன? நீங்கள் எல்லோரும் ஒருமுறை அதை கூறுங்கள். ஓய்வு நாள், அது சரியா? அவர் இந்த இடத்தில் வாரத்தின் 7 நாளை ஓய்வு நாள் என்று குறித்தார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இயேசு வரும் வரையில் நீங்கள் பாருங்கள். முதல் முறை இன்று என்று சொல்வதனாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். வேறொரு இளைப்பாறுதல் வரவிருக்கின்றது. ஒரு சரீர பிரகாரமானதல்ல, ஆவிக்குரிய ஒன்று. இப்பொழுது கவனியுங்கள். ஓ, நாங்களும் கூட 7 நாளையும் பெற்றுள்ளோம் என்று நீங்கள் கூறலாம். இப்பொழுது ஒரு நிமிடம் பொறுத்திருப்போம். நாம் அடுத்த வசனத்தை வாசிப்போம். பாருங்கள், நாம் அதை மிக வேகமாக படிக்க வேண்டாம். சரி. யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால், யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்கு உட்படுத்தி இருந்தால் இளைப்பாறும் நாள், பின்பு அவர் பிறகு வேறொரு நாளை குறித்து சொல்லி இருக்க மாட்டாரே. அவர் நியாயப்பிரமாணத்தை மாற்றிய போது, நியாயப்பிரமாணத்தில் இருந்து கிருபைக்கு மாற்றிய போது அவர்களுக்கு இளைப்பாற ஒரு நாளை, ஒரு இளைப்பாறும் நாளை, ஒரு குறிப்பிட்ட நாளை அவர் அளிக்காமல் இருந்திருப்பாரா? ஆனால் அவரோ ஓய்வு நாளை குறித்து ஒன்றுமே கூறவில்லை. அவர் ஞாயிற்றுக்கிழமையை குறித்து ஒன்றும் கூறவில்லை. அவர் சனிக்கிழமையை குறித்தும் ஒன்றுமே கூறவில்லை. ஆனால் அவர் கூறியது இதோ இங்குள்ளது என்று பவுல் கூறுகிறான். இப்பொழுது கவனியுங்கள். அங்கே 9வது வசனம், ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. அது இந்த நாள் வரவிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம், ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் நீங்கள் அல்லது நான் இயேசுவின் இழைப்பாறுதல் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறுதலை தருவேன். தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்தது போல தானும் நீங்கள் அல்லது நான் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பார். ஆமேன். இதோ உங்கள் ஓய்வு, அது சரியா? ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி பவுல் கூறினார், ஒருவனாயிலும் கீழ்ப்படியாமையினாலே நாட்கள் முதலியன பாருங்கள், விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இழைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையா இருக்க கடவோம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் நாம் பார்ப்போம். அப்படியே ஒரு நிமிடம், இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும். இப்பொழுது கவனியுங்கள், தேவன் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார். அவர் ஏழாம் நாளை சிருஷ்டித்து அதை ஒரு நினைவு கூறுதலாக யூதருக்கு அளித்தார். நான் இப்பொழுது பவுல் பேசினதை கூறிக்கொண்டிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்பொழுது அவன் அதை கொண்டு வருகிறான் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அவனுக்கு உரிமை உண்டு என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? இப்பொழுது அவன் கலாத்தியர் 1:8 கூறியது என்ன? நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். பாருங்கள், சுவிசேஷங்கள் வெளிப்படையாக இருக்கின்றன. இப்பொழுது கவனியுங்கள், பாருங்கள் சகோதரன் பிரணாம், இப்பொழுது நான் என்ன செய்யட்டும்? இயேசு கிறிஸ்துவையே விசுவாசிக்க வேண்டுமா? இல்லை, அது இழைப்பாறுதல் அல்ல. இப்பொழுது அது என்னவென்று அறிய நீங்கள் விரும்பினால், கிறிஸ்தவனின் இழைப்பாறுதல் என்பது என்னவென்று அறிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் ஆமேன் என்று கூறுங்கள். இப்பொழுது ஏசாயா 28 நீங்கள் அதை குறித்துக் கொள்ள விரும்பினால் குறித்துக் கொள்ளலாம். அவன் கற்பனையின் மேல் கற்பனையும் கற்பனை என்று பேசுகின்றான். கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் நலமானது என்னவோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். வர இருக்கின்ற இழைப்பாறுதல் ஓய்வின் காலத்தை குறித்து இங்கே தீர்க்கதரிசி பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த முழு அதிகாரத்தையும் வாசித்து பாருங்கள். பாருங்கள், அவன் அந்த ஓய்வு நாள் என்பது ஓய்ந்து போகும் காலங்கள் வரும் என்று கூறுகிறான். ஆகையால் அவர்கள் திங்கட்கிழமை செய்தது போலவே அவர்கள் சனிக்கிழமையும் காலணிகளை அல்லது என்ன வேண்டுமானாலும் இருப்பார்கள். உங்களுக்கு புரிகிறதா? அவன் இந்த அடையாளம் எப்பொழுது இருக்கும் என்றான். அவன் கற்பனையின் மேல் கற்பனையும் பிரமாணத்தின் மேல் பிரமாணமும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் என்பார்கள். நலமாய் தோன்றுகிறது எதுவோ அதை பிடித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடு பேசுவார். அவர்கள் எதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று நான் கூறினேனோ இதுவே அந்த ஓய்வு, அந்த இழைப்பாறுதல். அவர்கள் இது எல்லாவற்றுக்கும் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி தங்கள் தலைகளை துலுக்கி அதை புறக்கணித்தார்கள். அவர்கள் அப்படியே பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்தாவி ஜனங்கள் மீது இறங்கிய போது அவர்கள் அந்த நாளில் செய்ததைப் போலவே பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவிதான் ஜனங்களுக்கு முதலாவதாக கொடுக்கப்பட்டது. அதுதான் தேவனுடைய ஜனங்களுக்கு அருளப்பட்ட இழைப்பாறுதல் ஓய்வாகும். ஆனபடியால் இக்காரணத்தால் தான் நாம் ஞாயிற்றுக்கிழமையை கைக்கொள்கிறோம். இது நம்முடைய வேதாகமத்தின் ஆதி முற்பிதாக்களாகிய பரிசுத்த பவுல், யோவான், மத்தேயு, மார்க், லூக்கா மற்ற எல்லோராலும் துவக்கப்பட்டது. அவர்கள் வீடு வீடாக சென்று சீஷர்கள் எல்லாம் ஒன்றாய் கூடின போது வாரத்தின் முதல் நாளிலே ராபோஜனத்தை கை கொண்டார்கள். அது ஓய்வு நாள் என்று அழைக்கப்படவில்லை, ஆனால் கர்த்தருடைய நாள் என்று அழைக்கப்பட்டது. அங்கே சபையிலே ஓய்வு நாளின் பண்டிகையானது ஏற்கனவே இருந்தது. பத்மு தீவிலே யோவான் கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானே என்றான். அது சரி, பாருங்கள், அப்பொழுது அவன் பார்த்தபோது மேலும் மற்றும் இப்பொழுது கர்த்தருடைய நாள் என்றால் அது கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளாகும். இப்பொழுது நீங்கள் சரித்திர ஆசிரியர்களான ஜோசிபஸ், ஆகபஸ் அல்லது மற்ற அநேகரை அணுகி பாருங்கள். அல்லது அது ஆகபஸ் அல்ல, ஓ என்னால் முடியவில்லை, அவர்களுடைய பண்டைய எழுத்தாளர்களை நீங்கள் பார்த்தால் கண்டுகொள்வீர்கள். சபை சரித்திர ஆசிரியர்கள், பாக்சினுடைய ரத்த சாட்சி புத்தகம், இன்னும் அநேகமானவற்றை பார்ப்பீர்களானால் ஒரே ஒரு வித்தியாசத்தை தான் நீங்கள் கண்டறிய முடியும். அவர்கள் ஒரு கூட்ட யூதர்கள். அவர்கள் அவர்களில் ஒருவர் கிறிஸ்தவர்களை தன் இனத்தை தின்னுகிறவர்கள் என்று அழைத்தனர். அவர்கள் பொந்தியு பிலாத்துவால் கொல்லப்பட்டிருந்த ஒரு மனிதனை சீஷர்கள் வந்து அவருடைய சரீரத்தை திருடி சென்று விட்டனர். அவர்கள் அதை ஒழித்து வைத்து ஒவ்வொரு ஞாயிறும் சென்று அச்சரீரத்தின் பாகத்தை சாப்பிட்டனர் என்றனர். அவர்கள் ராபோஜனத்தை எடுத்துக் கொண்டிருந்தனர். நீங்கள் பாருங்கள், அவர்கள் மாத்திரம் அவருடைய சரீரத்தை உட்கொண்டனர். நீங்கள் பாருங்கள், அவர்கள் கர்த்தருடைய சரீரத்தை ராபோஜனத்தை எடுத்துக் கொண்டிருந்தனர் என்று அவர்கள் கூறினர். அது என்னவா இருந்தது என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவனோ, அவர்கள் நரமாம்சத்தை புசிப்பவர்களாக இருந்தனர் என்றான். அவர்கள் வாரத்தின் முதலாம் நாள் சென்று ஒன்று கூடி இம்மனிதனின் சரீரத்தை புசிக்கின்றனர் என்றான். அவர்கள் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு கடுமையாக உயிர்த்தெழுதலை மறுதளிக்கிறவர்களா அல்லது அவர்கள் கிறிஸ்தவர்களா இருந்து உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறார்களா என்பதை நீங்கள் கண்டுபிடித்து கூற இருக்கின்ற ஒரே ஒரு வழி, ஒருவன் சபைக்கு சனிக்கிழமை செல்வான் மற்றொருவன் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று செல்வான். அதுதான் அவர்கள் நடுவே இருந்த ஒரு அடையாளமாகும். அதுதான் ஆணித்தரமானது. அப்படித்தானே? சரி, இதை புரிந்து கொள்கிறீர்கள் என்று நம்புகிறேன். பரிசுத்த ஆவி இப்பொழுது உங்களிடம் ஏதாவது அங்கே உள்ளதா சகோதரனே? நீர் விரும்புவது, அதற்கு பதில் உரைக்கப்பட நீர் விரும்புகிறீரா? சரி, இங்கே நான் பார்க்கலாம். ஓ ஆமாம். புறஜாதிகளின் யுகம் முடிவுற்ற பின்னர் யூதர்கள் ரட்சிக்கப்பட வாய்ப்பு இருக்குமா? ஓ என்ன, இது நல்ல விதமான ஒன்றல்லவென்றால் நாம் அதற்குள் அதிகமாக செல்ல போதுமான நேரம் நமக்கு இல்லை. ஆனாலும் இதை நான் உங்களுக்கு கூறட்டும், என்னுடைய வார்த்தையை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், நான் அதை உங்களுக்கு காண்பிப்பேன். நீங்கள் என்னுடைய வார்த்தையை எடுப்பீர்களானால் தேவனிடத்தில் நான் விவரித்தது போல் நீங்கள் பிறகு இதை பார்ப்பீர்களானால் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் இதை கண்டுகொள்வீர்கள். என்னால் அந்த கடிகாரத்தை காண முடியவில்லை, ஆனால் அதை என்னால் கற்பனை செய்ய முடிகிறது. என்ன நேரமாகிறது? என்ன, 9:30. நான் இன்னும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும், பிறகு இன்னும் நியூ ஆல்பனிக்கும் செல்ல வேண்டும். நான் காலை 3:25 ஜெஃபர்சன்வில்லுக்கு வெளியில் செல்ல வேண்டும். ஆகையால் நான் இந்த வாரம் இரவு முழுவதும் 2 அல்லது 3 மணி வரை படுக்கைக்கு செல்ல முடியவில்லை. இப்பொழுது இதை பெற்றுக்கொள்ள, இதை இங்கே இப்பொழுது சீக்கிரம் கவனியுங்கள். ஆம், என்னுடைய அருமையான கிறிஸ்தவ நண்பனே, புறஜாதிகளின் நாட்கள் முடிவுற்றது, இப்பொழுது சரியாக முடிவடைகிறது. ஆகையால் தேவன் யூதர்களிடத்துக்கு திரும்புவார். நான் தொடர்ந்து ஜெபித்து வருகின்ற இந்த சிறிய சபைக்கு நான் இதை கூறட்டும், இதை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்கள் தேசத்தின் மற்ற பாகங்களிலிருந்து வந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றது. யூதன் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது ஒரு நிமிடம் சற்று கவனியுங்கள். கிறிஸ்தவ சபையை குறித்த இந்த ஒன்றை யூதனால் பெற முடியவில்லை. யூதன் அநேக முறை, சகோதரனே, நீங்கள் தேவனை 3 கூறுகளாக வெட்டி அவரை எனக்கு அளிக்க முடியாது என்று என்னிடம் கூறியுள்ளான். யூதன் ஒரே தேவனைத்தான் கொண்டிருக்கிறான், அது யெகோவா. ஆகவே புறஜாதியார் அதை தவறாக பொருள் கொள்ளும் அளவிற்கு அவனதை ஒரு வழியில் அதே சமயத்தில் அறிவினால் கற்பித்துள்ளான். 3 தேவர்கள் இல்லை என்பதை அவருக்கு அதை குறித்த ஒரு கருத்து உள்ளது என்று நான் நம்புகிறேன். ஒரே தேவன், 3 வெளிப்படுத்தல்கள், ஒரே நபருக்குள் 3 இயல்புகள். நீங்கள் அந்த செய்தியை பெற்றுக் கொள்ளும் போது நான் ஹைமான் ஆப்பிள்மேனிடம் கூறினேன், உங்களில் அநேகர் அவரை அறிவீர்கள். அவர், சகோதரன் பிரண்ணாம், நீர் அந்த செய்தியை அற்புதங்களுடனும் அடையாளங்களுடனும் பாலஸ்தீனர்களுக்கு எடுத்துச் செல்வீரானால் என்று கூறி 10 லட்சம் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள் என்றார். பாருங்கள், அது சரி. இப்பொழுது நான் கூறினேன், நாம் கொண்டிருக்கும் செய்தி இதோ இங்கு உள்ளது. இயேசு மாம்சத்தில் மறைந்திருந்த யெகோவா மறைக்கப்பட்டு கீழிறங்கி வந்தார். இப்பொழுது தேவன் பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்று சில மக்கள் நினைப்பது போல உங்கள் விரல்களைப் போல அல்ல, முழு காரியமும் அந்த விதமாக இல்லை. நான் சற்று முன்பு உங்களுக்கு வெளியாக்கி காண்பித்தேன். பாருங்கள், அங்கே அந்த ஒன்றில் திருத்துவம் அமைந்துள்ளது. நான் ஒன்றில் ஒரு திருத்துவமாக இருக்கிறேன். நான் ஆத்மா, சரீரம், ஆவியுள்ள ஒரு நபராக இருக்கிறேன். அது சரிதானே? நிச்சயமாக. நான் அணுக்களாலும் ரத்தத்தாலும் நரம்புகளாலும் உருவாக்கப்பட்டுள்ளேன், ஆனாலும் ஒரே நபராக இருக்கிறேன். புரிகிறதா? நீங்கள் காணும் எல்லாவற்றிலும் ஒரு திருத்துவம் உள்ளது. ஒன்றில் உள்ள ஒரு திருத்துவம், பேழையிலும் ஒரு திருத்துவம் இருந்தது. கீழறை, ஊறுமறை, ஊறும் பிராணிகளுக்கு, 2வது அறை கோழிகள், பறக்கும் பட்சிகள், 3வது அறை நோவாவும் அவனுடைய குடும்பத்தினருக்கும், ஒவ்வொரு காரியமுமே, ஆசரிப்பு கூடாரத்திலுமே, அங்கு ஒரு சபை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். புரிகிறதா? 3 யுகங்கள் இருந்து வருகின்றன. பிதாத்துவம், குமாரத்துவம், பரிசுத்தாவியின் யுகம். நான் என்ன பொருட்படுத்தி கூறுகிறேன் என்று புரிகிறதா? ஆனால் அந்த எல்லா 3 நம்முடைய தேவர்கள் என்று நாம் கூறுவதில்லை. அது அஞ்ஞான வழக்கம். யூதர்களும் அதை அறிவார்கள். ஆனால் அவனுக்கு இந்த இயேசுதான் தேவன், யெகோவா தேவன், 2வது அல்லது 3வது நபர் அல்ல. அது எல்லா நேரத்திலும் தம்மை வெளிப்படுத்தும் ஒரே நபர்தான் என்று நீ கூறலாம். புரிகிறதா? அதன் பிறகு மரித்தோரிலிருந்து இயேசு உயிரோடு எழுந்தார் என்று அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் நிரூபிக்க முடியும். ஆகவே இந்த டாக்டர் ரீட் ஹெட், பின்னால் இருக்கும் சகோதரன், சபையின் போதகர், பள்ளி ஆசிரியர், இங்கே இன்றிரவு சபையில் நான் அவரை கண்டேன். அங்கே பின்னால் உள்ள அவருடைய மனைவியுடனும் குழந்தையுடனும் நான் கரங்குலுக்கினேன். அவர் அந்த இரவு அவர் பிரசங்கிப்பதை கேட்க வந்திருந்தார். அவர்கள் இங்கு இருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவர்கள் போகவில்லை என்றால் அவர் லூயிவில்லில் உள்ள ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் என்று நான் நினைக்கிறேன். எப்படியாயினும் அவர் பேசுவதை கேட்க அவர்கள் வெளியே இருந்தனர். அது முக்கியம் வாய்ந்தது. சில மாதங்களுக்கு முன்பாக அந்த மனிதன் என் வீட்டிற்கு அவரும் மற்றொருவரும் ஒரு யூதனோடு வந்தார். அவர், சகோதரன் பிரணாமே, பாப் ஜோன்ஸில் அநேக பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் வீட்டனில் இருந்து வந்தவன் என்றார். எல்லா கல்வியும் அவருக்குள் குவிக்கப்பட்டிருந்தது. நான் சிறிய பையனாய் இருக்கும் போதில் இருந்தே தேவனை விசுவாசித்து வருகிறேன் என்று கூறினார். மேலும், இன்னுமாய் என் வாழ்க்கை வெறுமையாய் இருக்கிறது என்றார். அவர், போதகர்கள் தவறாயிருக்கிறார்களா என்று கேட்டார். ஆகவே அந்த கருத்து இங்கே இருக்கிறது. எப்படியாவது நாங்கள் சேர்ந்து பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது உங்களில் சிலர் அன்றொரு இரவு திறந்த வெளியில் இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். அவர் நான் சொல்ல வேண்டிய என்னுடைய இதை கூறின பிறகு என்றார். இப்பொழுது கவனியுங்கள், சிறிய குடாரமே, உங்களுடைய ஜபங்களும் மற்றவைகளும் உதவி புரிந்தன. இதற்கு செவி கொடுங்கள். அவர் இதை இங்கே இந்த வீட்டிலே என்னிடம் முன்பு கூறினார். அவர் என் வீட்டிற்கு வந்து அவர் சகோதரன் பிரணாம் என்று கூறி நான் திகைப்படைந்து விட்டிருந்தேன் என்றார். அவர் கிறிஸ்துவை என்னுடைய சொந்த ரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டுள்ளேன். இதைவிட மேலானது ஒன்று உண்டோ? நான் ஆவியினால் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் எதை குறித்த சாட்சியும் என்னிடத்தில் இல்லை என்று கூறினார். நான் சகோதரனே, நான் இதை கூற விரும்பவில்லை. உங்களுடைய போதகர்களும் பள்ளிகளும் உங்களை ஏமாற்றியுள்ளன என்றேன். கவனியுங்கள், என்னால் அதை கூற முடியும். உன் கட்டை விரலை அசைத்துக் கொண்டு நீ பரலோகம் செல்ல முடியாது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் இதை விசுவாசிக்கின்றீர்களா? உங்களுடைய சபைகளிலே இப்பொழுது இங்கே எதுவும் எனக்கு தெரியும் என்று காட்டட்டும். வேதம் இதை கூறுகிறது, அதை நீ விசுவாசிக்கிறாயா? பிசாசும் விசுவாசித்து நடுங்குகிறான். நீ என்ன விசுவாசிக்கிறாய் என்பதல்ல, நீங்கள் மறுபடியும் பிறந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள் என்பதற்கு உங்களுடைய ஆவி அவருடைய ஆவியுடன் சாட்சியிட்டாக வேண்டும். அவர் சகோதரன் பிரணாம், பெந்தேகோஸ்தையினரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்றார். நான் அதன் காரணத்தால் தான் நான் அவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறேன். அந்த காரணத்தினால் தான் நான் அவர்களோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களிடம் இல்லாத ஏதோ ஒன்றை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன். நான் தங்களுடைய விடாப்பிடியான சமயபரி கொள்கை மற்றும் எல்லாம் இருந்தாலும் நீங்கள் அறியாத ஒரு உண்மையை அவர்கள் கொண்டிருக்கின்றனர் என்றேன். அந்நேரத்தில் நான் அமெரிக்காவின் மகத்தான மனிதர்களில் ஒருவரான ஒரு நபருடன் பேசிக் கொண்டிருந்தேன். ஆமையா, அவர் அடிப்படையில் மிகவும் உறுதியான, உலகத்திலேயே மிகவும் சிறந்ததான சூடான் ஊழியங்களின் தலைவர். அவர் வேத வசனங்களை அறிந்திருந்தார். மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் போன்றவற்றை ஒரு வீடு தீப்பற்றி எரிவதைப் போல பிரசங்கம் செய்வார். ஆனால் அது அல்ல, பிசாசும் கூட அதை செய்ய முடியும். பிசாசும் அடிப்படையில் அவனால் எப்படி இருக்க முடியுமோ அப்படியே இருப்பான். ஆனால் சகோதரனே, இயேசு கிறிஸ்து, ஒரு மனிதன் தேவனுடைய ஆவியினால் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்றார். ஆம், நான் அதை விசுவாசிக்கிறேன். ஆமாம், நான் அந்த விதமாக விசுவாசிக்கிறேன். அதை விசுவாசிக்கிறேன். ஆம் என்று நீங்கள் கூறுவதால் மாத்திரம் அல்ல, அது அதை செய்கிறதில்லை. புதிய பிறப்பின் சரியான அனுபவமாக அது இருத்தல் வேண்டும். அது உங்களுக்கும் தேவனுக்கும் இடையே ஏதோ ஒன்றாக இருந்து மரணத்தை விட்டு ஜீவருக்குள் வந்துவிட்டீர்கள் என்று நீங்கள் அறியும்படியாக இருத்தல் வேண்டும். சகோதரன் பிரணாம் பரிசுத்தாவியை நான் பெற முடியுமா என்று கேட்டார். நான் ஹைமேன் ஆப்பிள்மேன் மீது அங்கே கைகள் வைக்கப்பட்ட போது அவர் பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார் என்றேன். இந்த மற்ற யூதனானவன் அழ ஆரம்பித்து அங்கே இருந்த சிறிய தேநீர் மேஜை மேல் இருந்த கண்ணாடி கோப்பையை உடைத்து மிக அதிகமாகவே கண்ணீர் வடித்து விட்டார். அவர்கள் இருவரும், சகோதரன் பிரணாமே, நாங்கள் எப்படி அந்த பரிசுத்தாவியை பெறுவது என்று கேட்டனர். மேதைகள், சிறந்தவர்கள், சாமர்த்தியசாலிகள், அந்த தேசத்திலேயே சிறந்தவர்கள். நான் பரிசுத்தாவியை பெறுவதற்கான அப்போஸ்தல வழி கைகள் மேலே வைக்கப்படுதலே என்றேன். அது உண்மை. கைகள் மேலே வைக்கப்படுதல் பவுல் தன் பார்வையை திரும்ப பெறுவதற்காகவும் பரிசுத்த ஆவியினால் நிறையப்படுவதற்காகவும் அனனியா அவன் மீது கைகளை வைக்க வந்தான். பிலிப்பு அங்கே சென்று பிரசங்கித்து ஒரு முழு கூட்டத்திற்கே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் கொடுத்தான். பரிசுத்தாவி யார் மீதும் வரவில்லை. ஏனெனில் பேதுருடன் தான் திறவுகோள்கள் இருந்தன. அவன் வந்து அவர்கள் மீது கைகளை வைத்தான். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டனர். அது சரிதானே? பவுல் அப்போஸ்தலர் 19 அவன் அங்கே கடந்து சென்ற போது அப்பல்லோ வெள்ளி கிரகாமிற்கு நிழலாயிருக்கிற அவன் அங்கே பெரிய மகத்தான எடுப்புதலையும் மகத்தான ஒரு சமயத்தையும் கொண்டிருந்தான். அவன் அந்த பாப்டிஸ்ட் குழுவினரிடம் விசுவாசிகளான போது நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அவர்கள், நாங்கள் யோவானை பின்பற்றுகிறவர்கள், எங்களுக்கு தெரியும், அப்பல்லோ எங்களுடைய பிரசங்கியா இருக்கிறார், அவர் மனம் திரும்பிய ஒரு நியாயசாஸ்திரி, இந்த தேசத்திலேயே சாமர்த்தியசாலி என்று கூறினர். அவன், ஆனால் நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்தாவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அதற்கு அவன், பரிசுத்தாவி உண்டென்பதை நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்று கூறினான். அதற்கு அவன், நீங்கள் எந்த ஞானஸ்தானம் பெற்றீர்கள் என்று கேட்டான். அவன், யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் பெற்றோம் என்றான். அவன், யோவான் தனக்கு பின் வருகிறவராகிய இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகளாக இருக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு சொல்லி மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் கொடுத்தானே என்றான். ஆகவே அவர்கள் இதை கேட்டபோது அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்தானம் பண்ணப்பட்டார்கள். பவுல் தன் கைகளை அவர்கள் மீது வைத்த போது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்று அந்நிய பாஷைகளில் பேசி தேவனை மகிமைப்படுத்த தொடங்கினார்கள். நான் வேத வசனங்களை அறிந்த வரையில் இது தெளிவாக உள்ளது. இப்பொழுது கவனியுங்கள் நண்பனே, உன்னுடைய கருத்துக்களில் இங்கே சிறிது வேறுபாடு இருக்கலாம். ஏனெனில் நாம் எல்லாவற்றிலும் குழப்பப்பட்டுள்ளோம். ஆனால் அதை விட்டுவிடு. உன்னுடைய வியாக்கியானத்தை அதில் சேர்க்க முயற்சிக்காது. வேதம் என்ன கூறுகிறதோ அதை மாத்திரம் கூறு. அதை இந்த வழியிலேயே விட்டுவிடு. ஆகவே நான், சகோதரரே, பரிசுத்த ஆவியை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் மீது கைகள் வைக்கப்படுதலே எனக்கு தெரிந்த ஒரே காரியமாகும் என்று கூறினேன். அவர், நீர் எங்கள் மீது கைகளை வைத்து தேவன் எங்களை ஆசீர்வதித்து பரிசுத்த ஆவியை அருளுமாறு கேட்பீரா என்று கேட்டார். நான் செய்வேன் என்றேன். நாங்கள் தரையில் முழங்கார்படியிட்டோம். நான் ஜெபித்து அவர்கள் மீது கைகளை வைத்தேன். அதற்கு பிறகு சில வாரங்கள் கழித்து இருவரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டனர். ஆகவே இந்த டாக்டர் ரீட்ஹெட் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டு அந்நிய பாஷைகள் பேசுவதன் வழியாக கடந்து வந்தார். ஆமையா, ஆகையால் உங்கள் சூடான் மிஷின் அந்நிய பாஷைகள் பேசும் ஒரு மனிதனுக்கு எங்களிடத்தில் இடமில்லை என்று கூறிவிட்டது. அவர் என்னிடம் வந்து, எவராவது அந்நிய பாஷைகளில் பேசுகின்றனரா என்று கேட்டார். ஏன் நான் அவர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவிற்கு இடமில்லை, ஏனெனில் இயேசு கிறிஸ்து யாரும் அறியாத பாஷைகளில் பேசினார், அந்நிய பாஷைகள் பேசியவாறு மறித்தார் என்றேன். பவுலின் போதகத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவர்களை விட பவுல் அதிகமாக அந்நிய பாஷைகள் பேசினான். நேற்று ஒருவர் என்னிடம் வந்து, அதை காட்டிலும் புரிந்து கொள்ளப்படுகிற வகையில் நான் 5 வார்த்தைகளை பேசுவேன் என்றார். ஆனால் பவுலின் உபதேசம், தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுவதற்கும் தடை பண்ணாதிருங்கள் என்று கூறுகின்றது. ஆனால் அந்நிய பாஷைகளை பேச அவர்கள் தடை செய்யப்பட்டனர். பாஷைகளில் பேசுவது சபைக்கு சொந்தமான ஒரு தெய்வீக வரமாகும். ஆதியில் எப்படி இருந்ததோ அவ்வாறு இன்றைக்கும் அது சபைக்கு சொந்தமாயிருக்கிறது. அது முற்றிலும் உண்மையானது. ஆம், உண்மையே. அதுதான் வேத போதகமாகும். அது ஒரு தெய்வீக வரமாகும். நீ புதிய பிறப்பை மறுதளிக்கிறது போன்று அதையும் அதே விதமாக மறுதளிக்கிறாய். நீ அதை வெட்ட முயற்சிக்கும் பொழுது இயேசு போதித்த எல்லாவற்றையும் நீ மறுதளிக்கிறாய். இப்பொழுது அதை நீ தாறுமாறாக்க கூடாது. அநேகர் அவ்வாறு செய்துள்ளனர். ஆனால் அது தன் இடத்தை உடையதாக இருக்கிறது என்று நான் கூறுகிறேன். அது ஒரு ஜோடி காலணிகளை போன்றது. நீ ஒரு ஜோடி காலணிகளை வாங்கும் போது அவைகளுக்குள் மேல்மூடிகள் இருக்கும். அசரி, நீ கிறிஸ்துவின் சரீரத்தில் இருக்கும் போது இங்கே தேவன் முழு பந்தியையும் அமைத்துள்ளார். அவரிடம் அன்பு உள்ளது, அவரிடம் சந்தோஷம் உள்ளது. நான் இங்கே இருக்கின்ற உங்கள் மேஜையின் அருகே அமரும் போது நீங்கள் பிரசங்கியாரே என்னுடன் வந்து புசியுங்கள் என்று கூறுவீர்களானால் நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள் என்று நான் நம்புவேன். நீங்கள் மேஜையின் மீது பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட், வறுத்த கோழிக்கறி, பூசணிக்காய் பொரியல், ஐஸ்கிரீம் மற்றும் எல்லாவற்றையும் அங்கே வைத்துள்ளீர்கள். ஏன், நான் பீன்ஸை புசிக்கும் அளவிற்கு உருளைக்கிழங்கையும் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அதே போன்று கோழிக்கறியையும் பூசணிக்காயையும் பொரியலையும் நான் புசிக்கலாம் என்று நான் நம்புகிறேன். அவை அனைத்தும் மேஜையின் மேல் உள்ளன. நான் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் அந்த பொரியலை சிறிது என்னிடம் கொடுக்க முடியுமா என்று கேட்பது மாத்திரமே. நல்ல சுவாதீன இருதயத்துடனும் நீங்கள் என்னை நேசித்து நீங்கள் நிச்சயமாக என் சகோதரனே அதில் நல்ல ஒரு பெரிய துண்டை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று கூறுவீர்கள் என்று நான் நம்புவேன். அசரிதானே? நான் நீங்கள் உருளைக்கிடங்களை என்னிடம் கொடுங்கள் என்று கேட்டால் ஏன் நிச்சயமாக என் சகோதரனே அது இங்கே இருக்கிறது என்பீர்கள். இயேசு கிறிஸ்து தமது பாவநிவாரணத்தில் கல்வாரியில் மறித்து சம்பாதித்த ஒவ்வொரு மீட்பின் ஆசீர்வாதமும் மேஜையின் மேல் வைக்கப்பட்டு ஒவ்வொரு விசுவாசியும் அதன் முன் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா! எனக்கு சுகமாகுதல் தேவையெனில் நான் பிதாவே சுகமளித்தலை என்னிடம் அனுப்பும் என்று நான் கூறி என்னுடைய தட்டில் அதை ஊற்றி அதிகமாக புசிப்பேன். இப்பொழுது நீங்கள் பட்டினியால் மறிக்க விரும்பினால் அப்படியே செய்யுங்கள். ஆமையா, தீர்க்க தரிசனம், பாஷைகளில் பேசுதல். மேலும் அந்த மனிதன் அங்கே எழுதியுள்ளான், நான் பேசினேன் என்பதை நான் அந்நிய பாஷைகளை பேசினேன் என்று அவன் அறியாதிருந்தான். அவர் இந்த புத்தகத்தை எழுதி கொண்டிருக்கிறார். அது தேசங்களை சிதறடிக்கும் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். அது மட்டுமல்லாமல் மூடி வேதாகம சங்கத்தில் அந்நிய பாஷைகளில் பேசும் மரத்தை நாடிக்கொண்டிருக்கின்ற 25 ஊழியர் இந்த மனிதனிடத்தில் இருக்கின்றனர். அடிப்படைவாதிகள் தலைகீழாக மாறிவிட்டனர். இந்த மாதத்தில் வெளிவந்துள்ள கிறிஸ்தவ ஜீவியம் என்ற பத்திரிகை, கிறிஸ்தவ ஜீவியம் பத்திரிகையின் 19வது பக்கத்தில் வேதத்தில் தெய்வீக பாண்டித்ய பட்டம் பெற்ற அந்த பெரிய மனிதர் கூறுவதை கவனியுங்கள். அவர், இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாமா, நாம் ஏதாவது ஒன்றை இழந்து விட்டோமா என்று கூறினார். நான் பெருமழை வருதலின் சத்தத்தை கேட்கிறேனே, அதை கோணலாக்கியுள்ள ஜனங்களை நீங்கள் உடையவராயிருக்கிறீர்கள். ஆனால் பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் ஒரு அசைவை தேவன் புறஜாதி உலகத்திற்கு கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு இடத்திற்கு அது வந்துள்ளது. வல்லமைகளாலும் அடையாளங்களாலும் அதிசயங்களாலும் அதனுடைய முழுமையினாலும் அதை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இதன் காரணத்தால் நான் பெந்தேகோஸ்தையினரும் மூளைக்கு தள்ளப்பட்டு அதை போன்ற வெவ்வேறு காரியங்களில் ஒழுங்கின்மையாகிவிட்டனர். ஏற்ற காலம் இன்னுமாய் வரவில்லை. அதன் காரணமாகத்தான் அவர்கள் இவ்விதமான எல்லா அதிதீவிர மூடபக்தி வைராக்கியத்தை கொண்டிருந்தனர். ஆனால் அதுதான் தேவனுடைய தெய்வீக வாக்குத்தத்தமும் தேவனுடைய தெய்வீக வார்த்தையுமாய் உள்ளது. தேவனதை அவர்ணமாய் கூறியுள்ளபடியால் அது நிறைவேறியாக வேண்டும். புறஜாதியாரின் யோகம் முடிவு பெறும் சற்று நேரத்திற்கு முன்பு அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் தேவன் அடிப்படைவாதிகளின் மேல் ஊற்றுவார் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் வெளிவந்த ரீடர்ஸ் டைஜஸ்ட் இதழில் அதை குறித்து இந்த ஆகஸ்ட் மாத வெளியீட்டில் நீங்கள் படிக்கலாம். எவ்விதம் அந்த மெத்தோடிஸ்ட் பிரசங்கியார் பிரசங்க பீடத்தில் இருந்து மருத்துவமனையில் மறித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனுக்காக ஜெபித்த போது பரிசுத்த ஆவியின் பிரசன்னம் இறங்கி வந்து அந்த மனிதனை அந்த பொழுதில் சுகமாக்கிற்று என்பதை நீங்கள் அதில் படியுங்கள். அல்லேலூயா! நிச்சயமாக இங்கிருக்கும் மேஜையின் மேல் தேவன் தெய்வீக சுகமளித்தலை வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனத்தையும் அவர் இங்கே மேஜையின் மீது வைத்துள்ளார். அந்நிய பாஷைகளில் பேசுதலையும் தேவன் இங்கே மேஜையின் மீது வைத்துள்ளார். அவர் சரீரத்தில் ஆவிக்குரிய 9 வரங்களையும் வைத்துள்ளார். நீங்கள் அவை ஒவ்வொன்றுக்கும் வரவேற்கப்படுகின்றீர்கள். அல்லேலூயா! ஆமையா, அவைகள் இங்கே உள்ளன. புறஜாதியாரின் முடிவில் யூதர் திரும்பிவிட்டிருப்பார்களா? ஆமையா, சகோதரனே சகோதரியே, அது யாராயிருப்பினும் அநேக வேத வாக்கியங்கள் உள்ளன. அதற்கான ஒன்று யோவேலில் பச்சை புழு விட்டதை முசுக்கொட்டை பூச்சி தின்றது போன்றவை அந்த மரத்தை குறித்து உள்ளன. அவர்கள் எவ்விதம் திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்றும் இன்னும் மற்ற எல்லாவற்றையும் குறித்து இயேசுதாமே கூறினார். ஓ தானியேல் உட்பட முழு வேத வசனங்களும் எல்லா இடங்களிலும் அதை குறித்து பேசுகின்றன. ஆம், அத்திமரம் தன்னுடைய துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். இங்கே உள்ள மற்றொன்றும் அதை குறித்ததாகவே உள்ளது என்று நான் நம்புகிறேன். பாலஸ்தீனாவுக்கு யூதர்களுடைய திரும்ப வருதலானது வேதாகம தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதலாய் உள்ளது என்று நீர் விசுவாசிக்கிறீரா? நீர் பாலஸ்தீனாவிற்கு போகவிருப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டோம், அது உண்மையா? ஆம், ஆமையா. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டும், மிக மகத்தானவைகளில் ஒன்று அது. வருடத்தின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் நாட்காட்டியை பார்க்கின்றீர்கள். இரவின் எந்த நேரம் என்று நீங்கள் காண விரும்பினால் நீங்கள் கடிகாரத்தை காண்கிறீர்கள். நீங்கள் எந்த நாளில் வாழ்கிறீர்கள் என்பதை காண விரும்பினால் யூதர் எங்கே இருக்கின்றார்களோ அங்கே பாருங்கள். அதுதான் தேவனுடைய மணிக்காட்டியாகும். பாருங்கள், அதே இரவில் அதே நாளில் கர்த்தருடைய தூதன் 1946 மே மாதம் 7 அன்று கிரீன்மில் இந்தியானாவில் என்னை சந்தித்தார். அந்த அதே நாளில் யூதர்களுக்கு சமாதான உடன்படிக்கை கையெழுத்தானது. 2500 கழித்து முதன் முதலாக ஒரு ஸ்தாபிக்கப்பட்ட தேசமானது. அல்லேலூயா. மேலும் இன்றிரவு உலகத்திலேயே மிகவும் பழமையான கொடியாகிய 6 கொண்ட தாவீது நட்சத்திர கொடி பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டதிலிருந்து 2500 கழித்து முதல் முறையாக இப்பொழுது எருசலேம் நகரத்தின் மீது பறக்கின்றது. இயேசு அத்திமரம் துளிர் விடுவதை நீங்கள் காணும் போது என்றார், இதோ இது இங்குள்ளது. அவர், ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் கோடைகாலம் சமீபமாயிற்று என்று கூறுகிறீர்கள். இதை நீங்கள் காணும் போது அந்த நேரமானது வாசல் அருகே இருக்கிறது என்பதை அறிவீர்கள். நாம் சரியாக காலத்தின் முடிவிலே இருக்கிறோம். இயேசு தானியேலின் அருவறுப்பை குறித்து கூறின பொழுதும் இன்னும் மற்றவையும் நீங்கள் அறிவீர்கள். வரப்போகிற அந்த மகா பிரபு அவர் 1260 தீர்க்க தரிசனம் உரைப்பார் என்பது அது அந்த 3.5 வருடங்களாகும். இயேசு சரியாக அதைத்தான் பிரசங்கித்தார். அவர் யூதரிடம் தனியாகவே வந்தார். அதன் பின்பு அவர் ஜனங்களுக்காக சங்கரிக்கப்படுவார், ஜனங்களுக்காக ஒரு பலியாவார். பாழாக்கும் அருவறுப்பை முகமதியர் ஓவர் மசூதியை அங்கு கட்டினார்கள். அவர்கள் அதுவரை எருசலேமின் மதில்களை மிதிப்பார்கள். எதுவரையிலும் புறஜாதிகளின் யுகம் நிறைவேறும் வரையிலும் அப்பொழுது அவர் யூதரிடம் திரும்ப வருவார். அங்கேதான் அர்மகதான் யுத்தமானது. தேவன் புறஜாதிகளில் நின்று தமது நாமத்திற்காக ஒரு ஜனத்தை அவருடைய மனவாட்டியை அழைத்தார். கவனியுங்கள். ஆமையா, அங்கு இன்னும் நிறைவேற வேண்டிய 144,000 பேர் மீட்கப்பட்ட யூதர்கள் ஆவர். இவைகள் யாவும் அதன் பின்பு சபையானது மேலே எடுக்கப்பட்ட பிறகு வெளிப்படத்தில் 11 மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசு கிறிஸ்துவை அவர்களுக்கு பிரசங்கிக்கின்றனர். சபை மேலே எடுக்கப்படுவதற்கென எடுத்துக் கொள்ளப்படுதல் வருகிறது. பரிசுத்த ஆவி புறஜாதியாரிடமிருந்து எடுக்கப்படுகிறது. ஆகவே மீதமுள்ள யூதர்களுக்கு 3.5 பிரசங்கம் செய்யப்படுகிறது. ஏனெனில் அவர் உன் ஜனத்தின் மேல் 70 செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது, அவைகளின் நடுவில் மேசியா சங்கரிக்கப்படுவார் என்றார். அவர் எடுத்துக் கொள்ளப்படும் போது புறஜாதிகளுக்கு ஒரு இடம் அளிக்கப்படுகிறது. பிறகு அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிக்கப்பட இன்னும் 3.5 உள்ளன. நிச்சயமாக யூதர்களும் வருகிறார்கள். சகோதரனே, நான் நம்புகிறேன் இந்நேரத்தில் நாம் பாலஸ்தீனாவிற்கு செல்லும் போது, ஓ ஜெபியுங்கள், அவர்கள் அந்த வேதாகமத்தை படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் ஒரே காரியம்தான். பிறகு ஒரு சிறிய கேள்வி இங்கிடம் உள்ளது. பிறகு எல்லாம் முடிவுறுகிறது. இங்கிருப்பது ஒரு ஜெபம் என்று நான் நினைக்கிறேன். இதை பாருங்கள், டாக்டர் ரீடட் கூறினார். அங்கு நின்று கொண்டு திறமை வாய்ந்த ஒரு முகமதியனுடன் பேசும் போது, இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள், முகமதியன் அங்கே ஆப்பிரிக்காவிலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் கண்டபோது அவர்களில் சுமார் 20,000 பேரை கர்த்தராகிய இயேசுவிடம் வர செய்தேன். அதாவது இல்லை, 20,000 பேர்கள் அல்ல, அது மொத்தமாக 30,000 பேர். அவர்களில் 10,000 பேர் வந்தனர் என்று நான் யூகிக்கிறேன். ஏனெனில் அதிகபட்சமாக முகமதியர்கள் தான் இருந்தனர். அவர்கள் அங்கே நின்ற போது நான், உங்களுடைய கோவிலில் உள்ள தீர்க்கதரிசிகள் யாராவது இந்த மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். மேலும் நான், உங்களுடைய விக்கிரகங்களில் ஏதாவது ஒன்று இம்மனிதனை சொஸ்தமாக்க முடியுமா என்று கேட்டேன். நான், அவர்களில் ஒருவராலும் முடியாது, கோவிலில் உள்ள ஒரு தீர்க்கதரிசியாலும் சரியாக கூறினால் எந்த பூசாரியாலும் முடியாது என்று கூறினேன். மேலும் நான், எந்த விக்கிரகமும் அது செய்ய முடியாது, என்னாலும் கூட அது செய்ய இயலாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினார். இன்றைக்கு அவர் மனிதனிடையே உயிருள்ளவராக இருக்கிறார். இப்பொழுது அவன் முழுமையாக சுத்தமாக்கப்பட்டு நீங்கள் காணத்தக்கதாக அவன் நின்று கொண்டிருக்கிறான் என்றேன். ஒரு மனிதன் கழுத்தில் சங்கிலியிடப்பட்டு அவன் ஒரு நாயைப் போல கூட்டி செல்லப்பட வேண்டியவனாய் இருந்தவன் 1 நேரத்தில் நலமுடன் இயல்பாக தன்னுடைய காலில் நின்று கொண்டிருந்தான். முந்தின இரவு நாங்கள் அங்கே காரில் உட்கார்ந்து கொண்டிருந்த போது சகோதரன் ரீட்ஹெட் என்னிடம் கூறினார். அவர், ஓ என்ன என்றார். அதை குறித்து எண்ணிக்கொண்டிருந்தேன். இந்த முகமதியன் அவனிடம் வந்தான் என்று அவர் கூறினார். மேலும் இந்த முகமதியனிடம் சிறந்த கல்வியறிவு படைத்த ஒரு மனிதனிடம் பேசிக் கொண்டிருந்தார் என்றும் கூறினார். அவர், பாருங்கள் ஐயா, உங்களுடைய பழைய இறந்து போன தீர்க்கதரிசி முகமதை ஏன் நீங்கள் விட்டுவிடக் கூடாது என்று கேட்டார். இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், முகமதியர்கள் தேவனில் விசுவாசம் வைத்துள்ளனர். அங்கே ஆப்பிரிக்காவில் ஒரு பெரிய மணி போன்ற ஒன்று போங் டாங் என்று அடிப்பது போன்று தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு பெரிய ரப்பரால் செய்யப்பட்ட ஒரு பெரிய சுத்தியால் அதை அந்த விதமாக அடிப்பார்கள். அது தேசம் முழுவதும் ஒலிக்கும். அப்பொழுது ஒவ்வொரு முகமதியனும் நிற்கிறான். அப்பொழுது மதகுரு வெளியே நடந்து சென்று, ஒரு உண்மையான ஜீவனுள்ள தேவன் உண்டு, முகமது அவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறார் என்று கூறுகிறான். அவர்கள் இஸ்மவேலின் பிள்ளைகள், பாருங்கள் ஆகார், அவர்கள் ஆகாரில் இருந்து வெளிவந்த ஆபிரகாமின் பிள்ளைகள், புரிகிறதா? அவர்கள் உண்மையான யெகோவா தேவனில் விசுவாசம் கொண்டுள்ளனர். ஆனால் இயேசுவை அவர்கள், அவர் நமது மீட்பர், சுயாதீன ஸ்திரியிலிருந்து புறஜாதிகளுக்கு அனுப்பப்பட்டவர், பாருங்கள் ஈசாக்கு சாராள் மூலமாக, மேலும் இப்பொழுது அவர்கள் ஆகார் இஸ்மவேல் மூலமாக வந்தவர்கள் முகமதியர்கள். முகமதுவின் கலவையை நீங்கள் சென்று காண வேண்டும். அங்குள்ள மகத்தான சமாதி அது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. அங்கே குதிரை சேனம் கட்டப்பட்டு 2000 ஆண்டுகளாக அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. முகமது ஒரு நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து அந்த குதிரையின் மேல் குதித்து உட்கார்ந்து உலகத்தை வெல்லப்போவதாக வாக்குறுத்திருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு பொழுதும் அவர்கள் வெவ்வேறு குதிரைகளை மாற்றிக்கொண்டு அங்கே விசுவாசத்துடன் காத்துக்கொண்டு முகமது மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க காத்துக் கொண்டிருக்கின்றனர். அதிலிருந்து 2000 ஆண்டுகள் கடந்து விட்டன. அவர்கள் இயேசுவில் நம்பிக்கை கொண்டுள்ளனர். அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார் என்று அவர்கள் கூறுகின்றனர். பழைய எருசலேமின் மதில்களின் மேல் ஒரு மகத்தான பெரிய பரிசுத்த ஸ்தலம் முகமது வருவதற்காக கட்டப்பட்டுள்ளது. அதற்கு கீழே ஒரு சிறிய பரிசுத்த ஸ்தலம் கட்டப்பட்டுள்ளது. அது இயேசுவிற்கு. பாருங்கள், அவர்கள் இயேசு சிலுவையில் அறையப்படவே இல்லை, அவர்கள் அதை குறித்து குழப்பி விட்டிருக்கின்றனர் என்றனர். அவர் ஒரு குதிரையின் மேல் ஏறி சென்று விட்டார் என்று கூறுகின்றனர். பார்த்தீர்களா? இப்பொழுது அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். அவர்கள் தங்கள் கண்களுக்கிடையே ஒரு சிகப்பு புள்ளியை வைத்திருப்பார்கள். இந்தியாவிற்கு செல்கிற கூட்டத்தாரே, நீங்கள் அதை கவனிப்பீர்கள். என்னே, அவர்கள் ஆயிரக்கணக்கில் அங்கு நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது டாக்டர் ரீட்ஹெட், அவன் அங்கு நின்று கொண்டிருந்தான் என்றும், அவன் இப்பொழுது ஏன் நீங்கள் அந்த மரித்து போன வயதான தீர்க்கதரிசியை புறம்பாக்கிவிட்டு மரித்தோரிலிருந்து எழுந்த ஜீவிக்கின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று கேட்டான் என்பதாக கூறினார். இப்பொழுது அவர் ஒரு மேதையாய் இருந்து தன்னுடைய வார்த்தைகளை எங்கெங்கு பொருத்த வேண்டும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த முகமதியன் அவரை நோக்கி பார்த்தான். புத்திசாலி, படித்த மனிதன், இங்கே அமெரிக்காவில் இங்கேயே படித்தவர். அவன், ஐயா, அன்புள்ள ஐயா, என்னுடைய மரித்த தீர்க்கதரிசி எனக்கு செய்துள்ளதை காட்டிலும் உம்முடைய உயிர்த்தெழுந்த இயேசு எனக்கு என்ன செய்ய முடியும் என்றான். மேலும் என்னுடைய இறந்து போன தீர்க்கதரிசி எனக்கு மரணத்திற்கு பிறகு ஜீவன் அளிப்பதாக வாக்குறுத்திருக்கிறார். அதைத்தான் உம்முடைய இயேசுவும் கூறியிருக்கிறார் என்றான். பாருங்கள், அவன் ஏதோ ஒன்றை பெற்றிருந்தான். அவர் இப்பொழுது இருவரும் ஒரு புத்தகத்தை எழுதினார்கள். இயேசு எழுதினதை நீர் விசுவாசிக்கிறீர், நான் முகமது எழுதினதை விசுவாசிக்கிறேன், இருவரும் ஜீவனை வாக்குத்தத்தம் செய்திருக்கின்றனர் என்றான். என்னுடைய முகமது எனக்கு செய்ததை காட்டிலும் உம்முடைய இயேசு எனக்கு என்ன செய்ய இயலும் என்றான். பாருங்கள், அந்த மனிதன் சாதாரண கூற்றுக்கள், அது உண்மை. அவன், அன்புள்ள ஐயா, ஆனால் சற்று பொறுங்கள் என்றான். அவன், உங்களுடைய இயேசு வாக்குத்தத்தம் செய்தது போல என்னுடைய முகமது எனக்கு செய்யவில்லை. உங்களுடைய இயேசு வாக்களித்தார், அவர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் என்று கூறுகின்றனர், மற்றும் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்க போகிறார். அவர் செய்த அதே அற்புதங்கள் அடையாளங்களை உலகத்தின் முடிவு பரியந்தம் நீங்களும் கூட செய்ய போகிறீர்கள். நீங்கள் பிடியாளிகளை சுகமாக்குவீர்கள், மரித்தோரை எழுப்புவீர்கள், குஷ்ரோகிகளை சுத்தமாக்குவீர்கள், பிசாசுகளை துரத்துவீர்கள் என்றார். நான் கிறிஸ்தவ மார்க்கத்தை முழுவதுமாக ஆராய்ந்து பார்த்தேன் என்றான். இப்பொழுது போதகர்களான நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தோற்றுவிப்பதை நான் காணட்டும், அப்பொழுது அவர் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் இதற்கு மாறாக முகமது இக்காரியங்களை எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்யவில்லை, மரணத்துக்கு பிறகு ஜீவன் என்று மாத்திரமே எங்களுக்கு வாக்குரைத்தார். அந்த ஒரு காரியத்தை நீங்கள் போதித்து மற்றவைகளை கடந்து செல்கிறீர்கள். அந்த மனிதன் சரியாக, அந்த முகமதியன் முற்றிலும் சரியாக கூறினான். டாக்டர் ரீடெட் எழுந்து நின்று அழுதார். அவர், சகோதரன் பிரணாம், நான் உங்களை பற்றி நினைத்தேன் என்று கூறினார். அவர் இங்கு விரைந்து வந்து உள்ளே சென்றார். நான் அவர் மீது என் கரங்களை வைத்தேன். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அவர் மேல் வந்தது. இப்பொழுது அவர் தரிசனங்களையும் மற்றவைகளையும் கூட காண்கிறார். இப்பொழுது அந்த முகமதியன் இவரை சந்திக்கட்டும். இப்பொழுது இவர் வித்தியாசப்பட்ட நபர். நம்முடைய இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்துவிட்டார். அவர் இன்றைக்கு ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நான் கூறுகிறேன். அவர் அப்பொழுது செய்த அதே அற்புதங்களையும் அடையாளங்களையும் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே அடிப்படைவாதிகளாகிய மக்கள் உட்கார்ந்து கொண்டு அந்த விதத்தில் விளக்க முயன்று கொண்டு வேதத்தின் அடிப்படை அஸ்திபார பாகங்களை விட்டு விடுகிறீர்கள். அது முற்றிலும் சரி. உயிர்த்தெழுந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால் உன் மூலமாக வேறு பாஷைகளில் பேச முடியும். அவர் உன் மூலமாக தீர்க்க தரிசனம் உரைக்க முடியும். அவர் உன் மூலமாக தரிசனங்களை காண்பிக்க முடியும். அவர் உன் மூலமாக அந்நிய பாஷைகளை வியாக்கியானம் செய்ய முடியும். எல்லாம் அவருடைய பாகமாக இருக்கின்றன. ஆகவே இந்த பாகத்தை அவரிலிருந்து எடுத்துக்கொண்டு அந்த பாகத்தை விட்டுவிடுவது. என்னை இரண்டாக வெட்டி என்னுடைய இடுப்பு மற்றும் கால்களை எடுத்துக்கொண்டு நீ என்னை பெற்றுக்கொண்டேன் என்று கூறுவது நீ இந்த பாகத்தை பெறாமல் இருப்பது போன்று இருக்கும். ஒன்று என்னை முழுமையாக பெற்றாக வேண்டும். அந்த காரணத்தால் தான் தேவன் கூறின எல்லா காரியங்களும் உண்மை என்று விசுவாசிக்கும் முழு சுவிசேஷ பிரசங்கியாக நான் இருக்கிறேன். ஆமென். மகிமை. நான் ஒரு பரிசுத்த உருளையனாக இருப்பதாக இப்பொழுது உணர்கிறேன். ஆம் ஐயா, நான் அதை விசுவாசிக்கிறேன். மத்தேயு 24:29, சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விடும் என்று கூறுகிறது. இது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பா அல்லது பின்பு நிகழுமா அல்லது இயேசு பூமியின் மீது ஆளுகை செய்ய வரும் முன்னர் நிகழுமா? என்னுடைய தாழ்மையான நம்பிக்கையில் இப்பொழுது நான் செய்ய மாட்டேன், எனக்கு தெரியாது. அவர் அங்கே மத்தேயு 24 குறித்து பேசுகிறார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இயேசு நட்சத்திரங்களை குறித்தும் விழும் காரியங்களை குறித்தும் பேசுகின்றார். பூமியின் மீது உபத்திரவம் விழும் முன்னர் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது இதை நீங்கள் யாரும் ஆமோதிக்காத ஏற்றுக்கொள்ள கூடாத ஒரு வினோதமான கருத்தை நான் கொண்டிருந்தேன். ஏன் நாம் அதற்குள் கடந்து வந்தோம் என்னும் போதகத்தை பழைய காலத்தவரில் சிலர் கேட்டார்கள் என்று நான் கற்பனை செய்கிறேன். பாருங்கள், சபையானது உபத்திரவ காலத்துக்குள் செல்லும் என்று நான் விசுவாசிப்பதில்லை. நான் விசுவாசிக்கிறேன் சபை. பாருங்கள், புதிய ஏற்பாட்டை நான் கற்பிக்கும் ஒரே வழி அதன் நிழலாகிய பழைய ஏற்பாட்டின் மூலமேயாகும். இங்கே பரிசுத்தாவி ஓய்வு நாளுக்காக உள்ளதை போன்றாகும். எல்லாவற்றுக்கும் அங்கே ஒரு நிழல் உண்டு. இப்பொழுது பழைய ஏற்பாட்டை திரும்பி பாருங்கள். அங்கு வாதைகள் விழுவதை நீங்கள் காணும் போது அவர்கள் அங்கு எகிப்தில் இருந்தனர். அவர்கள் இருந்தார்கள் அல்லவா? தேவன் தம்முடைய ஜனங்களை வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு செல்ல அவர்களை வெளியே அழைத்தார். அது சரிதானே. இஸ்ரவேலோ ஒரு வாதையை கூட பெற்றுக் கொள்ளவில்லை. வாதைகளைப் போலவே அது வரும் முன்னர் அவர்கள் கோசேனிற்குள் சென்று விட்டனர். அது சரியா? அங்கு சூரியன் ஒருபோதும் அங்கவில்லை, கொசுக்கள் வரவில்லை, தவளைகள் அங்கே இல்லை, பேன்கள் அங்கே இல்லை, புயல்கள் அங்கே இல்லை, மின்னல் அங்கே இல்லை, ஆடு மாடுகள் அங்கே கொல்லப்படவில்லை. கோசேனில் அவர்கள் வைத்திருந்த எல்லா காரியங்களும் பாதுகாக்கப்பட்டன. அசரிதானே. உபத்திரவ காலத்திற்கு முன் சபை சென்று விடுவதற்கு இது நிழலாய் அமைந்துள்ளது. இயேசு, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று கூறினார். பார்த்தீர்களா? நான் நினைக்கிறேன், அதாவது சந்திரன், சூரியன், நட்சத்திரங்கள் அவர்கள் கூறினர். அதாவது நான் மேற்சென்றதை படிக்கிறேன். மனிதர்கள் ஓடி தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். அவர்கள் மேல் விழுந்து தங்களையே கொல்ல முயன்றும் அதையும் மற்றதையும் செய்து கொள்ள முடியவில்லை. இது உபத்திரவத்திற்கு முன்பாக நிகழும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது கவனியுங்கள், உபத்திரவம் வருகின்றது. உபத்திரவம் தாக்கும் போது சபை மேலே செல்கிறது. இப்பொழுது நினைவில் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி இல்லாத ஒரு சாதாரண சபை உபத்திரவத்திற்குள் செல்கிறது. அது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மாத்திரமே செல்வதாகும். ஓ, இன்னும் ஒரு நிமிடம். இதை குறித்து நான் இங்கே சற்று அழுத்தமாக கூற முடியும். இன்னும் 3 நிமிடங்கள் எனக்கு அளிப்பீர்களா? எடுத்துக் கொள்ளப்பட்ட மக்கள் என்னவென்று அழைக்கப்படுவார்கள்? மீதமுள்ளவர். அசரிதானே. அசரி. நான் கூற விளைவது அது மனவாட்டி. இப்பொழுது மீதமுள்ளவர்கள் விடப்பட்டனர். இப்பொழுது ஒரு ஸ்திரீ மேலாடைக்கான அமைப்பை வெட்ட செல்கையில் நீங்கள் அதை குறித்து பேசுகிறீர்கள். அவள் பொருட்களை பிரித்து பிரித்து வைக்கிறாள். அசரிதானே. பொருட்களின் துண்டு வெட்டப்பட வேண்டிய அமைப்பை அதன் மீது வைக்கிறாள். பிறகு வெட்ட வேண்டிய அமைப்பை குறிக்கின்றாள். சரியா? ஓ சகோதரனே, இது உங்களுக்கு நலமானதை செய்கிறது அல்லவா? தெரிந்து கொள்ளுதலை செய்வது யார்? தேவனே தெரிந்து கொள்ளுதலை செய்கிறார். சரியா? இது நான் கூறுவதற்கு அல்ல, அவர்தான் அதை கூற வேண்டும். யார் மீது அமைப்பு வைக்கப்பட வேண்டும் என்று நிர்ணயிக்கின்றாரோ அவன் மீது அதை வைக்கிறார். சரிதானே. இப்பொழுது மணவாளனை சந்திக்க 10 கன்னிகைகள் புறப்பட்டு சென்றார்கள். சரிதானே. கன்னி என்பது என்ன? கன்னி என்றால் தூய்மை, பரிசுத்தம். அசரிதானே. கன்னிப்பெண் என்றால் என்ன? கரைபடாத, தொடப்படாத ஒரு பெண். அவள் ஒரு கன்னிகை. தூய்மையான ஒலிவை எண்ணெயை போன்று வேறு தூய்மையானது உண்டா? அப்படி என்றால் அது முழுவதுமாக சுத்தமாகும் வரை கடைந்தெடுக்கப்பட்ட ஒன்று என்று பொருள்படுகிறது. அது தூய்மையானது. தூய்மையான பொன் என்றால் என்ன? உலோக கழிவு முழுவதும் அது நெருப்பிலும் அனலிலும் மற்றெல்லாவற்றிலும் புடமிடப்பட்டு உலோக கழிவு முழுவதும் உருக்கி எடுக்கப்பட்டது. அது சரியா? எல்லா இரும்பும் செம்பும் மற்றுமுள்ள யாவும் உருக்கி எடுக்கப்பட்ட பிறகு அது தூய்மையாகின்றது. இப்பொழுது அங்கே 10 பேர் மணவாளனை சந்திக்க செல்கின்றனர். இயேசு அவ்வாறு கூறினார். அசரியா, எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? அப்படியானால் ஆமென் என்று கூறுங்கள். 10 பேர் அவரை சந்திக்க சென்றார்கள். இப்பொழுது கவனியுங்கள், எல்லோரும் பரிசுத்தமாயிருந்தார்கள். பாருங்கள், பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் அது மாத்திரமே சுத்திகரிப்பு. தேவன் வைத்திருக்கும் பரிசுத்தமான நீரோடை பரிசுத்தமாக்கப்படுதலாய் உள்ளது. சரிதானே.
All ten of them were sanctified, but five
இப்பொழுது கவனியுங்கள், 10 பேர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தனர், ஆனால் 5 பேர் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருக்கவில்லை. 5 பேர் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருந்தனர். அது சரிதானே? எண்ணெய் எதை குறிக்கின்றது? இப்பொழுது தூய்மையே அல்ல, தண்ணித்தன்மையே. எண்ணெய் பரிசுத்தாவியை குறிக்கின்றது. இப்பொழுது இதை நான் கூறுவது உங்களை சிறிது புண்படுத்தக்கூடும். நான் இதை அந்த விதமான வழியில் பொருட்படுத்தி கூறவில்லை. இப்பொழுது என்னை சற்று பொறுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சபைக்கு வருவதை விட்டு நின்று விடாதீர்கள். உங்களுக்கு உதவத்தான் நான் இந்த பிரசங்க பீடத்தில் இருக்கின்றேன். புரிகிறதா? இப்பொழுது கவனியுங்கள், இதை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். நசரீன்கள் பரிசுத்த யாத்திரிகர்கள் போன்றவர்களை விட பரிசுத்தமாக ஜீவிக்கின்ற சபை உலகத்தில் கிடையாது. அது சரிதானே? அவர்கள் பரிசுத்தமாக்கப்படுதலில் முழுவதுமாக விசுவாசிக்கின்றார்கள். அவர்களுடைய ஸ்திரீகள் மோதிரங்கள் மற்ற எதையுமே கூட அறிவதில்லை. தூய்மை மற்றும் பரிசுத்தமாக்கப்படுதல் எல்லா வழிகளிலும் அவர்கள் அதை விசுவாசிக்கின்றார்கள். புனிதமான ஸ்தாபனங்கள், எல்லா சட்டப்பூர்வக்காரர்கள், அதுதான் அவர்களுடைய போதனை. அவர்கள் அதை விசுவாசிக்கின்றனர். பரிசுத்தம். ஸ்திரீகள் நீண்ட முடியையும் நீண்ட அடைகளையும் அணிகின்றனர். புருஷனானவன் தன்னுடைய சட்டை கைகளை கூட மடிக்கக் கூடாது. அவைகளைப் போல அநேகம் அவர்கள் குடிக்கவோ புகைப்பிடிக்கவோ மற்ற எதையும் கூட செய்யக்கூடாது. பாருங்கள், பரிசுத்தம். இதைவிட பரிசுத்தமாய் உங்களால் ஜீவிக்க முடியாது. ஆனால் அதே நசரேய சபையில் ஒரு மனிதன் அந்நிய பாஷையில் பேசுவானால் அவன் வெளியே தள்ளப்படுவான். அவ்வொருவன் பக்கத்திலும் கூட உட்கார மாட்டோம் என்று அவர்கள் கூறினர். இப்பொழுது அது உண்மை. நீங்கள் அதை நம்பவில்லை என்றால் அதை பரீட்சித்து பார்த்து கண்டுகொள்ளுங்கள். ஒருமுறை கண்டுகொள்ளுங்கள். அதை குறித்த சிந்தனைகளையே அவர்கள் வெறுக்கின்றனர். அது பிசாசு என்று அவர்கள் கூறினர். அவர்களில் 5 பேர், அவர்களில் 10 பேர்களும் கன்னியர்கள். 5 பேர் புத்தியுள்ளவர்களாய் தங்கள் விளக்குகளில் எண்ணெயை வைத்திருந்தனர். மற்ற 5 பேரும் தூய்மையாயும் பரிசுத்தமாயும் இருந்தனர். ஆனால் அவர்களிடத்தில் எண்ணெய் இல்லாதிருந்தது. அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு பரிசுத்தாவி இல்லாமல் இருந்தனர். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ஜலம், ரத்தம் என்பவைகளே. பரிசுத்த யோவான் 5:7, முதலாம் யோவான் 5:7 சரியா கூறினால், பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் 3, பிதா, குமாரன், பரிசுத்தாவி, இம்மூன்றும் ஒன்றே. ஆனால் அங்கே பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3, ஆவி, ரத்தம், ஜலம் என்பவைகளே. அவைகள் ஒன்றல்ல, ஆனால் இவை 3 ஒருமைப்பட்டிருக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது. இப்பொழுது குமாரன் இல்லாமல் பிதாவை நீங்கள் உடையவர்களாக இருக்க முடியாது. பிதா, குமாரன், பரிசுத்தாவி இல்லாமல் நீங்கள் பரிசுத்த ஆவியை கொண்டிருக்க முடியாது. அவர்கள் எல்லோரும் ஒருவரே. நீங்கள் அவர்களை பிரிக்க முடியாது. ஆனால் நீங்கள் பரிசுத்தமாக்கப்படாமல் நீதிமான்கள் ஆக்கப்பட முடியும். நீங்கள் பரிசுத்தாவி இல்லாமல் பரிசுத்தமாக்கப்பட முடியும். சுத்தமானவர்களாயும் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து சுகமாக்கும் வல்லவையையும் பாஷைகளில் பேசுதலையும் தேவனுடைய மகத்தான வரங்களையும் ஒவ்வொன்றும் அதில் உள்ளது நிராகரிக்கின்றீர்கள். உங்களுடைய 5 புத்தியுள்ள கன்னியர்கள் அங்கே தங்கள் விளக்குகளில் எண்ணெயை உடையவர்களாய் எடுத்துக் கொள்ளப்படுதலுக்கேற்ற விசுவாசம், அற்புதங்கள், அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், மற்ற எல்லாவற்றையும் விசுவாசிப்பார்கள். மீதமுள்ளவர்களில் இருந்து இந்த 5 பேர்கள் வெட்டி எடுத்துக் கொள்ளப்பட்டனர். மற்ற 5 பேரும் இன்னும் கன்னியர்களாய் இருக்கின்றனர், மற்றும் அவர்கள் இறந்து போகப்பட மாட்டார்கள். ஆனால் உபத்திரவ காலத்திற்குள் செல்வர் இயேசு கூறினார். அங்கே அவர்கள் கூறினர், அவர்கள் உங்களுடைய எண்ணெயில் சிறிது எங்களுக்கு தாருங்கள், எங்களுக்கு இப்பொழுது பரிசுத்த ஆவி தேவை என்றனர். இப்பொழுது அது பரிசுத்த ஆவி என்பதை ஒவ்வொருவரும் அறிந்திருக்கிறீர்கள். சகரியா 4 மற்றும் யாக்கோபு 5:14 அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது என்று எல்லோருக்கும் தெரியும். இப்பொழுது அவர்கள் கூறினர், அதன் காரணத்தால் தான் நாம் எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறோம். அது பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. இப்பொழுது ஆவியாகி எண்ணெய் என்று வேதம் கூறியுள்ளது. இப்பொழுது இவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தனர். இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தனர். இவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு கூடுதலாக பரிசுத்த ஆவியையும் பெற்று தேவனுடைய வல்லமையின் எல்லா அம்சங்களிலும் காரியங்களிலும் விசுவாசம் கொண்டிருந்தனர். இங்கே இதை குறித்து தேவன் உரைத்த எல்லாவற்றையும் அவர்கள் அதை பெற்று அதை விசுவாசித்தனர். அவர்கள் எடுக்கப்பட்டனர். இவர்கள் எங்களுக்கு இப்பொழுது கொடுங்கள் என்று கூறினர். மேலும் உள்ளே செல்வதற்கு போதுமான அளவுதான் எங்களிடம் உள்ளது என்று கூறி அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுதலில் சென்று விட்டனர். அவர்கள் நீங்கள் சென்று விற்போர்களிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்கள் என்றனர். அவர்கள் கூறினர். ஆகவே அவர்கள் ஜெபம் செய்து பரிசுத்த ஆவியை பெற்று கடந்து செல்ல முயன்றனர். ஆனால் புறஜாதி காலம் முடிவுற்று உபத்திரவ காலம் எடுமிற்று. ஆகவே அவர் அங்கே அழுகையும் புலம்பலும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் இடத்தில் அவர்கள் இருளில் தள்ளப்பட்டார்கள் என்று கூறினார். ஆனால் 2 உயிர்த்தெழுதலிலே அவர்கள் வெள்ளாடுகளில் இருந்து பிரிக்கப்பட்ட செம்மறியாடுகளாவர். ஆனால் அவர்கள் ஒருபோதும் மனவாட்டி அல்ல, ஒருபோதும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்ல. அவர்கள் மீதியாயிருந்த ஸ்திரீயுடைய வித்தாவர். மீதம் என்றால் என்ன? வெட்டினதில் மீதமுள்ள பொருள், அதே விதமான பொருள் தான். அது சரிதானே? உங்களுக்கு தேவையான ஆடையை வெட்ட நீங்கள் பெரிய காலிகோ துணியை விரித்து அதிலிருந்து வெட்டி எடுப்பீர்கள். நீங்கள் வடிவத்தை அமைப்பது உங்களுடைய வேலையாகும். அதே விதமாக தேவன் வடிவத்தை அமைப்பது அவருடைய வேலையாகும். அவர் அவளை சரியாக வெட்டி வெளியே எடுக்கின்றார். அது சரிதானே? ஆகையால் இப்பொழுது இது இங்கே மீதமாக விடப்பட்டுள்ள காலிகோ துணியானது ஆடையில் உள்ள துணியை போன்றே ஒரு சிறந்த காலிகோ துணியாக இருக்கிறது. அது சரிதானே? ஆனால் அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலாகும். தேவன் தமது சபையை தெரிந்து கொள்ளுகிறார். தேவன் தமது சபையை முன்குறித்திருக்கிறார். தேவன் அதை முன்னியமித்தார். அவருடைய சபையை முன்னியமிக்கிறார். அந்த சபையை அவர் வெளியே எடுக்கின்றாரே. ஆகவே மீதமுள்ளவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் செல்லவிடப்படுகின்றனர். இங்குதான் அநேக வேதாகம அறிஞர்கள் குழப்பமடைந்து மனவாட்டி உபத்திரவத்தில் செல்கின்றாள் என்று நினைக்கின்றனர். ஒரு நபர் என்னிடம் கூறினார், சகோதரன் பிரணாம், என்னால் உங்களிடம் சொல்ல முடியாது என்றார். நான் மனவாட்டியை வானத்தில் கண்டேன். வருசர்பமானது தன் வாயிலிருந்து ஜலத்தை கக்கினவாறு மனவாட்டியுடன் யுத்தம் செய்ய வந்தது. மனவாட்டியான 144,000 பேர் சீனாய் மலையின் மேல் நின்று கொண்டிருந்தனர் என்று கூறினார். நான், ஓ இல்லை 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 இல்லை, நீர் குழப்பமடைந்திருக்கிறீர். மனவாட்டி பரலோகத்தில் இருந்தாளுமே. மீதமுள்ள ஸ்திரீயின் வித்துக்கள் அவளல்ல, அமைப்பானது அல்ல. மீதமுள்ளவர்கள் அங்கே இருந்தனர். உபத்திரவம், ரோம சாம்ராஜ்யம், கத்தோலிக்க சபை வலுவடைந்து நிலை கொள்ளும் போது அவர்கள் பெரிய தங்கள் எல்லா அதிகாரத்தையும் அந்த சபையுடன் சேர்த்து விடுவார்கள். ஏன்? அவர்கள் அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். அன்றிரவு தொலைக்காட்சியில் அது வந்தது. மெத்தோடிஸ்ட் சபையானது மெத்தோடிஸ்ட், பேப்டிஸ்ட் மற்றும் முழு கிறிஸ்தவ சபைகள் என்ற அமைப்பையும் இணைக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் மற்ற எல்லாமும் கத்தோலிக்க சபையுடன் இணைந்து ஒரே பீடத்தின் முன்பு நிற்க முயற்சிக்கின்றன. கம்யூனிஸ்ட் என்று குற்றம் சாட்டப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு பேராயர் அன்றிரவு என்ன கூறினார்? நான் தானே தொலைக்காட்சியில் அதை கண்டேன். அவர்களின் எல்லா கூட்டத்தாரும் நேரம் வரும்போது ஒரு உபத்திரவம் எழும்பும். பரிசுத்தாவி மெத்தோடிஸ்ட் பேப்டிஸ்ட் மீது விடும். அவர்கள் எல்லோரும் பாஷைகள் பேசி தேவனை துதித்து வியாதியஸ்தரை சுகமாக்கி தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். எல்லா அற்புதங்களும் அடையாளங்களும் சம்பவிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மேலே செல்வர். மீதமுள்ளவர்கள் உபத்திரவ காலத்திற்குள் செல்லத்தக்கதாக இங்கேயே விடப்படுவார்கள். காலத்தின் முடிவிலே என்ன சம்பவித்துள்ளது என்பதை அவர்கள் கண்டு அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மறிக்க வேண்டும். பிறகு கவனியுங்கள், நீங்கள் பாருங்கள். இப்பொழுது சகோதரன் பிரணாமே, இம்மக்கள் அங்கே இருக்க போகிறார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் இருப்பார்கள் என்று எங்களுக்கு கூற முற்படுகிறீரா என்று கூறலாம். அவர்கள் இருப்பார்கள். மனவாட்டி ஒருபோதும் நியாயம் தீர்க்கப்பட மாட்டாள். இல்லை ஐயா, அவள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றாள். அவர்கள் எப்படி கிறிஸ்துவுக்குள் செல்கின்றனர்? நாம் எல்லோரும் ஒரே ஆவியினால் ஒரே சரத்துக்குள்ளாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்டுள்ளோம். அது சரிதானே? இப்பொழுது கவனியுங்கள், இங்கே கவனியுங்கள். வேதாகமம் நியாய தீர்ப்பு அமைக்கப்பட்டது. அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன என்று கூறியுள்ளது. அது சரியா? பாவிகளுடைய புத்தகங்கள். வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அது ஜீவ புஸ்தகமாயிருந்தது. ஒவ்வொரு மனிதனும் இவ்வாறு நியாயம் தீர்க்கப்படுவான். அது சரிதானே? நியாயம் தீர்த்துக் கொண்டிருந்தது யார்? இயேசுவும் பரிசுத்தவான்களும். அவர் நம்முடைய நீண்ட ஆயுசு உள்ளவருக்கு, சிரசின் மயிர் பஞ்சை போல இருந்தவருக்கு சேவை செய்ய வந்தார் என்றார். மேலும் அவருடன் கோடான கோடி பேர் வந்து நியாய தீர்ப்பில் அவருக்கு ஊழியம் செய்தனர் என்றார். இங்கே இயேசு ராஜாவும் ராணியுமாக திரும்ப வருகிறார். கல்யாணம் முடிந்தது. அவர் கல்யாணமானவர். இங்கே ராஜாவும் ராணியும் நிற்கின்றனர். பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் அங்கே நிற்கிறது. தேவன், இங்கே என்னுடைய வலது பக்கத்தில் நில்லுங்கள் என்றார். அந்த புஸ்தகம் திறக்கப்பட்டது. அவர் பாவிகளை பார்த்து என்னுடைய இடது பக்கத்துக்கு வாருங்கள் என்றார். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட நபர்கள் இங்கே இருக்கின்றனர். நீங்கள், சகோதரன் பிரணாம், என்னுடைய பெயர் அங்கே எழுதப்பட்டுள்ளது. நான் செல்வேன் என்று கூறலாம். ஒரு நிமிடம் பொறுங்கள். யூதாஸ் காரியத்தும் பரிசுத்தமாக்கப்பட்டார். சகோதரனே, நீங்கள் அதை புரிந்து கொள்ளும்படியாய் தயவு செய்து இப்பொழுது விழித்தெழுங்கள். உணர்வோடு இருங்கள். நீங்கள் பாருங்கள், யூதாஸ் காரியோத், அவனுடைய ஆவிதான் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். இயேசு தேவனுடைய குமாரன். தேவனிடத்திலிருந்து வந்து தேவனிடத்திற்கு சென்றார். யூதாஸ் கேட்டின் குமாரனாவான். பாதாளத்தில் இருந்து வந்து பாதாளத்திற்கே திரும்பி சென்றான். இயேசு மனந்திரும்பின பாவியை தம்முடன் கூட்டி சென்றார். யூதாஸ் மனந்திரும்பாத பாவியை தன்னுடன் கூட்டி சென்றான். நீ இப்படிப்பட்டவன் தான் என்றால் நீ ஒரு தெய்வீக சுகமளிப்பவனானால் இதை செய். நீ இப்படிப்பட்டவன் என்றால் இதை செய். பாருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு குறுக்கே உள்ள அந்த கேள்விக்குரியை கவனியுங்கள். அற்புதங்களின் நாட்கள் கடந்து விட்டன. அப்படி என்றால் இதை எனக்கு காண்பியுங்கள். அப்படி என்றால் புரிகிறதா? அதெல்லாம் உண்மை என்று தேவன் கூறினார். இப்பொழுது கவனியுங்கள், யூதாஸ் காரியோத்து விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து ஞானஸ்தானம் பண்ணப்பட்டான். வேதம் இயேசு சீஷர்களுக்கு, தம்முடைய சீஷர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று கூறியுள்ளது. சரி, பரிசுத்த யோவான் 17:17, அவர்களை அவர் அனுப்புவதற்கு முன் அவர் உம்முடைய சத்தியத்தினாலே பிதாவே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்றார். பரிகாரமானது செய்யப்படுவதற்கு முன்பேயும் கூட அவர் வார்த்தையாயிருந்தார். வேறு விதமாக கூறினால் அதற்கு முன் காட்சியாக, பிதாவே என் சிந்தப்பட்ட ரத்தத்தினாலே நான் இவர்களை பரிசுத்தமாக்குகிறேன் என்றார். அசுத்த ஆவிகளுக்கு எதிராக அவர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆகவே அவர்கள் சென்று பிசாசுகளை துரத்தினார்கள். அசரிதானே? அவர்கள் வியாதியஸ்தரை சுஸ்தப்படுத்தினார்கள். அசரிதானே? ஆகவே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் துதித்துக் கொண்டும் சத்தமிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் தேவனை சோத்தரித்துக் கொண்டும் திரும்பி வந்தனர். அசரிதானே? மேலும் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று கூறினார்கள். இயேசு, பிசாசுகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோக புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அது சரிதானே? யூதாஸ் காரியோத்தும் அவர்களோடு இருந்தான். அவர்களில் ஒருவனாய் இருந்தான். வெளியே அடைக்கப்பட்டவனாய் பரிசுத்தமாக்கப்பட்டவனாக இருந்தான். அவனுடைய பெயர் ஆட்டுக்குட்டியானுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. மத்தேயு 10 நீங்கள் படித்து அது சரியா இருக்கின்றதா என்று பாருங்கள். அவர் ஒவ்வொருவரையும் அழைத்தார். யூதாஸ் காரியோத் மற்றும் அவர்கள் ஒவ்வொருவரையும் கூட அங்கே அவர் அழைத்தார். அசுத்த ஆவிகளை துரத்த அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவர்களை அனுப்பினார். இப்பொழுது கவனியுங்கள், அதிர்ச்சியை தாங்கும் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள். ஆனால் யூதாஸ் ஒரு பொக்கிஷதாரியாக இருந்து அந்த சபையோடு வந்து கொண்டிருந்தான். போதகர் இயேசுவுடன் ஊழியம் செய்து கொண்டிருந்தான். ஆனால் அந்த பெந்தேகோஸ்தேக்கான வேலை வந்தபோது தன் சுயரூபத்தை காண்பித்தான். அவன் எப்படிப்பட்டவன் என்பதை காண்பித்தான். மேலும் அவனை குறித்த போதிய கண்ணியத்துடன் அவன் தன்னை அழித்துக் கொண்டு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் ஒரு காட்டத்தி மரத்தில் தன்னைத்தானே தூக்கிலிட்டுக் கொண்டான். ஆகவே அந்த யூதாசின் ஆவி வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும். இயேசு கூறினது போல பிசாசுகளும் நடுங்கி விசுவாசிக்கும். அவன் சரியாக வந்து பரிசுத்தமாக்கப்படுதலை குறித்து போதித்து தூய்மையான ஒரு பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதை போலவே இருப்பான். ஆனால் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் மற்றும் ஆவிக்குரிய வரங்கள் என்ற ஒரு நிலைக்கு வரும்போது அவன் அதை நிராகரிப்பான். அவன் ஒவ்வொரு நேரத்திலும் தன்னுடைய சுயரூபத்தை காண்பிப்பான். அங்கேதான் அந்த ஆவி உள்ளது. இயேசு எச்சரிக்கையா இருங்கள் என்றார். மத்தேயு 24 மீண்டும் அந்த இரண்டு ஆவிகளும் மிக நெருக்கமாக ஒன்று போல் காணப்பட்டு கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். சரிதானே? அங்கேதானே அந்த அமைப்பானது அமைக்கப்படுகையில் சகோதரனே, பழமை நாகரிகம் கொண்ட பரிசுத்த ஆவியுடைய இங்கிருக்கும் பிரசங்கிகளில் நம்பிக்கை கொண்டு தேவனுடன் உன்னை சரிபடுத்திக் கொள்வது நல்லது. அது உண்மை. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்காதீர்கள். ஆமே. எல்லோரும் நலமாக இருப்பதாக உணர்கின்றீர்களா? சிறிது நேரம் நாம் எழுந்திருப்போமாக. உங்களில் எத்தனை பேர் உங்கள் முழு இதயத்துடன் அவரை நேசிக்கிறீர்கள்? உங்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். கர்த்தாவே, நான் முழு சுவிசேஷத்தையும் விசுவாசிக்கிறேன். உமது ஊழியக்காரனாய் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? வேதத்திலே அவர்கள் ஒரு ஸ்திரீ என்னிடம் கூறினாள். ஒரு வாலிபன் இன்றிரவு ஒருவேளை அவன் கேட்டுக் கொண்டிருக்கலாம். அவன் தெருவிற்கு அப்பால் வசிக்கிறான். அவன் அங்கே வந்தான். சகோதரி லூலா இங்கே சபைக்கு வருகிற ஒரு சகோதரி. அவள் அங்கே பின்னால் சத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். சகோதரன் நெவில் நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த வாலிபன் என்னிடம் கூறினான், இப்பொழுது அங்கே முதல் பாப்டிஸ்ட் சபையில் அவன் ஒரு ஞாயிறு பள்ளி ஆசிரியராக இருந்தான். அவன், பில்லி, அந்த ஸ்திரீ, உமக்கு நன்றி இயேசுவே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று அவள் சத்தம் போட ஆரம்பிக்க தொடங்கும் வரை உமது பிரசங்கத்தை ரசித்து கேட்டுக் கொண்டிருந்தேன். மேலும் எப்போதாவது ஒருமுறை என்று கூறி யாரோ ஒரு மனிதன், சகோதரன் சீவட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமேன் என்று சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார் என்றான். நான் உன்னுடைய பிறப்புரிமையை இழத்தல் என்பதை பற்றி பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். ஏசா தன்னுடைய பிறப்புரிமையை வச்சு போட்டான். நான் பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் தொடர்ந்து சத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். மேலும் ஓ ஓ ஓ ஓ ஓ என்று கூறி அது என்னை நடுக்குமுறை செய்கிறது என்றான். மேலும் என்னால் அதை சகிக்க முடியவில்லை என்றான். நான், சகோதரனே, நீ பரலோகத்துக்கு செல்வாயானால் நடுக்கத்தால் உறைந்து போயிருப்பாய் என்றேன். நான் அங்கே பரலோகத்தில் இரவும் பகலும் சத்தமிட்டு ஆரவாரம் செய்வது நிச்சயமாக இருக்கும் என்றேன். அது உண்மை. சகோதரனே, ஓ ஆபையா, ஆமேன். சரி சகோதரன் நெவில், தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அங்கே செல்லுங்கள் மற்றும் அது உங்களுடையது. பாருங்கள்.